ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹா பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஹ ஸ்ருண்பன் ராமகதாநாதம் கோணயாதி பராம்கதிம் யப்பிபன் சததம் ராமசரிதாமிருதசாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராசேதசம கல்மஷம் கோஷ்பதி கிருதவாராசிம் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகீசோக நாசனம் கபீசமக்ஷ ஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கர மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரசா நமாமி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே புளையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான். தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவின் இரண்டெழுத்தினால் வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராகேதசாத் ஆசீத்து சாக்ஷாத் ராமாயணாத்மன. ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமாம். நிலைப்பது ரெஞ்சு ராமனை போல் நட மாறுவது மனம் கிருஷ்ணன் சொல்வதை கேள் அப்படின்னு தெரியவா சொல்லலாம். நெஞ்சு நிலையானதா மனசுதான் மாறிண்டே இருக்குமா? அப்ப இந்த நெஞ்சு நிலையா இருக்கு அப்படின்னா அழகா ராமனை போல் நட. உலகத்துல எல்லா அப்பா அம்மாவுமே ராமனை மாதிரி ஒரு சத்புத்திரன் வேணும் தான் அப்படின்னு கேட்பான். யாருக்கும் கிருஷ்ணன் மாதிரி புத்திரன் வேணும்னு கேட்க மாட்டான். ஏன்னா திடீர்னு பொய் சொல்லுவான், திடீர்னு வெண்ணை திருடுவான், திடீர்னு பெண்ணை திருடிட்டு போயிடுவான், டெய்லி டெய்லி பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கணும். ராமன் அப்படின்னா மரியாதா புருஷன். இன்னி வரைக்கும் ஒரு பிள்ளை எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா ராமனை போல் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படும். ஏன் அப்படின்னா ராமன் தர்மத்துக்கு பிராதான்யம் கொடுக்கறான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இன்னைக்குதான் எல்லாரும் இந்து மதம்னு பேசிட்டு இருக்கோம். இது சனாதனமான தர்மம், வைதீக தர்மம் அப்படின்னு நமக்கு பெயர். ஹிந்து மதம்ன்ற பெயர் நம்மளோடது கிடையவே கிடையாது. சனாதன தர்மம் ரொம்ப பழமையானது. தர்மம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே இது எல்லாருக்கும் பொதுவானது. இதை வந்து இவாளுக்கு உண்டு அவளுக்கு கிடையாதுன்னு கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஹிதம் சொல்றது தர்மம். கெடுதல் நினைக்காததுதானே தர்மம். தர்மப்படி நடக்கணும் அப்படின்னா ராமன் தான். நிலைப்பது நெஞ்சு ராமனை போல் நட, அவ்வளவு அழகா பகவான் நடக்கிறான். அதனாலதான் இன்னைக்கும் ராமாயணத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. கிருஷ்ணன் வந்து பகவான் இவ்வளவு லீலைகள் எல்லாம் பண்ணிட்டான், அது ரொம்ப நியர்பை அப்படின்னா கிருஷ்ணாவதான் கலியுகத்துக்கு. ஆனா எப்பயோ நடந்த திரேதாயுகத்து ராமன் இன்னைக்கும் கிருஷ்ணனோட போட்டி போட்டு இருக்கான் அப்படின்னா இப்ப ராமனுக்கு பலம் ஜாஸ்தி தானே அர்த்தம். ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்றோம் இல்லையா. கிருஷ்ணவதாரம் ரொம்ப ரீசன்ட், இப்பதான் 5000 வருஷத்துக்கு 5300 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணவதாரம், அதுவும் அவ்வளவு லீலைகள் பண்ணிருக்கான். அதையும் தாண்டி இன்னைக்கும் ராம பக்தி பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் அலையறது. ராமநாம வங்கி தானே இருக்கு, கிருஷ்ணநாம வங்கியா இருக்கு. அதனால அந்த ராமா அப்படின்னாலே ஒரு ஈர்ப்பு இருக்கான். எந்த இடத்துல ராமாயணத்தை தொட்டு பாசம்னாலும் ஒரு மனுஷன் வாழ வேண்டிய முறைய சுவாமி அவ்வளவு அழகா நடத்தி காட்டுறார். அத்தனை வசதி. அதனாலதான் அந்த வாத்சல்யம் விசேஷமா இருக்கு ராமாயணத்துல. ஜோரா பகவான் தன்னுடைய வாத்சல்யம், தன் மேல பக்தர்கள் வைக்கிற வாத்சல்யம் எல்லாத்தையும் மாத்தி 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 காட்டிட்டு இருக்கான். அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்கணும், அப்பா அம்மா எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்றான். அடுத்தது அப்படின்னு வந்துடுத்தோம் அப்படின்னா சகோதரன், அது ரொம்ப விசேஷமாச்சு, பிராத்ருபாவம் அப்படின்னு. நேத்தி வாத்சல்ய ராமாயணம் அனுபவிச்சோம், இன்னைக்கு பிராத்ரு ராமாயணம். இந்த பிராத்ருன்ற அந்த சம்ஸ்கிருத சப்தம் தான் பிரதர் அப்படின்னு மாறி போயிடுச்சு. எல்லாமே இங்கிலீஷ் பார்த்தோம்னா அங்கங்கே எடுத்துட்டு லாங்குவேஜ் தான், அதுக்குன்னு ஸ்வயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சம்ஸ்கிருதம் தேவ பாஷை, சம்ஸ்கிருதம் ரொம்ப நன்றாக செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. நெகட்டிவா ஒரு விஷயம் கூட இல்லாத ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா சான்ஸ்கிரிட் தான். ஒருத்தர் மோசமா திட்டம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைனா அடே படுபாவி, இவ்வளவுதான். இந்த படுபாவின்னு சொல்ற பாருங்க, இதுக்கு மேல மோசமான வார்த்தை சம்ஸ்கிருதத்துல கிடையாது. மற்ற பாஷைகள்லாம் நிறைய உண்டு, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கெட்ட வார்த்தையே இல்லாம ஒரு பாஷை இருக்குமா? அதுவும் இவ்வளவு வருஷங்கள் ஆயாச்சு. இத்தனை வருஷங்கள் ஆனவர்கள் கூட ஒரு கெட்ட வார்த்தையை யாரும் உள்ள கொண்டு சொருக முடியலையா? ஏண்டானா அவ்வளவு பவித்ரமா பியூர் பாசிட்டிவ் சவுண்ட் அப்படின்னா சான்ஸ்கிரிட். அதனால வேதம் கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு. காயத்ரி மந்திர சப்தம் நமக்கு பலத்தை கொடுக்கறது. விஷ்ணு சேதநாமம் சொன்னா அபாடான் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாம் விட்டுட்டா கூட ஜெர்மன் எல்லாம் அவள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, சான்ஸ்கிரிட் அவளை ரிசர்ச் பண்றா. கம்ப்யூட்டருக்கு த மோஸ்ட் சூட்டபிள் லாங்குவேஜ் அப்படின்னா சான்ஸ்கிரிட் தான். 1987 ஃபோர்ப்ஸ் மேக்சைன்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா, the best suitable language for the computers abrina sanskrit da anilend inni varaikum adhiliyum ramayanam adi kavyam oru kavyam na enna la lakshanam undo athana lakshanamum ramayanathil irukku iyarkiya varnikkiradha irukattam dharmatha solradha irukattam andha kavyatha eduthundu pora moraya irukattam avvala valaga sampoornama irukkam indha shrimad ramayanam adanal da ramayanathukku athana yetram ellarume kudukkaram. பகவான் ராமன் அழகா ஒரு மூத்த அண்ணா எப்படி நடக்கணுமோ, ஏன்னா யத் ஆசரதி ஸ்ரேஷ்டஹ தத்தத் ஏவ இதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஹ தத் அனுவர்த்ததே. பகவான் கீதையில சொல்றான், பெரியவாள்லாம் என்ன பண்றாளோ அது அப்படியே அடுத்தவா ஃபாலோ பண்றோம். நமக்கு ஒன்றும் பெருசா தெரியவே வேண்டாம். யத் ஆசரதி ஸ்ரேஷ்டஹ தத்தத் ஏவ இதரோ ஜனஹ சய பிரமாணம் குறித்தே லோகஹ தத் அனுவர்த்ததே. அவ எதை பிரமாணமா எடுத்துக்கிறாளோ அதை நம்ம ஜாலியா பிரமாணமா எடுத்துட்டு போயிடுறோம். இப்ப குல தேவதை அப்படின்னு சொல்றோம், எங்க குல தெய்வம் இதுதான். இது எங்கேயாவது வேதத்துல ப்ரூஃப் இருக்கா? சாஸ்திரத்துல இவாளுக்கு இதான் குல தெய்வம் ப்ரூஃப் இருக்கா? சத்தியமா இல்ல. நம்ம அப்பா சொன்னார், நம்ம அப்பாக்கு அவ அப்பா சொன்னார், அவ அப்பாக்கு அவ அப்பா சொன்னார், அவ அப்பாக்கு அவ அப்பா சொன்னார். இப்படிதான் குல தெய்வத்துக்கு ஒன்றும் பேசே கிடையாது. எங்கெல்லாமோ வந்திருப்போம், கடைசியில ஊர்ல இட்டுனு ஒரு அய்யனார் கோவில் இருக்கும், அதுக்கு வந்து கோபுரம் கூட இருக்காது. இவர் தான் எங்க குல தெய்வம் அப்படின்னு சொல்லி சாஸ்தாகவே பிரீதி பண்ணிட்டு வந்துருவோம். எங்கேன்றா அப்படின்னா, ஏன்டா இத்தனோடு ஒரு தெய்வம், இவ்வளவு பெரிய பெரிய தெய்வம்லாம் இருக்கணும், அப்படி மாத்திக்க வேண்டியதுதானே. 1,00,000 கோடி பத்மநாபர் வச்சிருக்கா, சரி நம்ம பத்மநாபர் மாத்திக்கலாம் அப்படின்னு தோண மாட்டேங்கிற தோணும். அப்ப இந்த குல தேவதைக்கு எங்கேந்திரா மரியாதை அப்படின்னா, நம்முடைய மூதாதையர்கள் கொடுத்த மரியாதையினால நமக்கும் அது மரியாதை. ஆத்த ஒரு கல்யாணம் அப்படின்னா குலதேவதையவே பார்ப்போம். நிறைய சமயங்கள்ல போய் ஜோதிக்காரால போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம குலதேவதை யாரு அப்படின்னா தெரியாதுன்னு கண்டுபிடிங்கோ அப்படின்னா, அப்ப பெரியவாளுடைய ஆதாரம் அடுத்தவாளுக்கு வழிகாட்டுதலா இருக்கு. குழந்தைகளே பாருங்க, நம்ம சொல்லணும், சொன்னா கேட்கறதே இல்லை அப்படின்னு. ஆனா குழந்தைய வச்சுட்டு அப்பா அம்மா எப்ப எப்படி பிஹேவ் பண்றான்னு கண்டுபிடிச்சா, அது போன் இப்படியே பேசிட்டு இருக்குன்னா அப்ப அப்பாவும் அம்மாவும் இப்படிதான் போன் பேசுறான்னு அர்த்தம். குழந்தைகள்லாம் நல்ல லிசனர்ஸ் கிடையாது, தே ஆர் வெரி குட் அப்சர்வர், கிளீனா பாக்குறாங்க. குழந்தைகளுக்கு நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்க ஆத்துல கற்பூரத்தை எடுத்து நமஸ்காரம் பண்ணும்போது தானா நமஸ்காரம் பண்ணும். நீங்க உட்காந்து அழகா சகசநாமம் சொல்லுங்க, அதுவும் உட்காந்து விஸ்வம் விஷ்ணு வசக்காரகன்னு சொல்லிடும். நீங்க உட்காந்து டிவி பாருங்க, அதுவும் பாருங்க, அழகும். அது மேல குத்தமே கிடையாது. உங்க ரேஞ்சுக்கு சீரியல் பிடிச்சிருக்குன்னா அதோட ரேஞ்சுக்கு கார்ட்டூன் பிடிச்சிருக்கு, இது என்ன தப்பு? அதோட ஸ்டேட்டஸுக்கு அது வசதியா தெரியாது. புருஷாளுக்கு நியூஸ் பெருசா தெரியாது, ஸ்திரீகளுக்கு வேற ஏதோ பெருசா தெரியாது, குழந்தைகளுக்கு காற்றும் பெருசா தெரியாது. அப்ப நம்மளை பார்த்து குழந்தைகள் கத்துக்கிறதா. அதனாலதான் மூத்தண்ணாவுக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை நம்முடைய தர்மத்தை என்னைக்குமே உண்டு. அவர் மூத்தண்ணாவை பிறக்கிறது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் வச்சுக்கோங்களேன், ரொம்ப பொறுப்பா இருக்கணும். அதுக்காக தான் பகவான் கிருஷ்ணவதாரத்தை பிளான் பண்ணி கடைக்குட்டியா வந்தான். முதல்ல வந்துட்டா ரொம்ப ஒழுங்கா இருக்கணும், எல்லாருக்கும் உதாரணமா இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும், அது நம்பே வேண்டான்னுதான் கிருஷ்ணன் கடைசியா வந்துட்டான். முதலா பிறந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சமத்தா இருக்கணும். அவ்வளவு சமத்தா இருக்க முடியுமா அப்படின்னா ராமச்சந்திர மூர்த்தி இருந்து காட்டான். பிறந்ததுலேருந்தே இந்த பிராத்திருக்கள் மேல ஒரு பிரீத்தியா ராமனுக்கு. பகவான் பிறந்தாச்சு, பேர் வச்சாச்சு, அழகா ராமன். இவன் பாரத் எல்லாம் தரிக்கிறதுனால பரதன், எல்லா பொறுப்பையும் அவன் தரிக்க போறான் எல்லாத்தையும், அதனால அவன் பரதன். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன பேர் வைக்கிற ஒரு அழகா வைக்கிறான். இவனுக்கு நிறைய லக்ஷ்மி சம்பன்னம் இருக்கு, நல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு. இன்னைக்கு காலகட்டத்தில் லக்ஷ்மி கடாட்சம்னா நிறைய டப்பு இருந்தா லக்ஷ்மி கடாட்சம்னு அர்த்தமாயிருக்கு, அப்படி கிடையவே கிடையாது. யாருக்கு பகவத் கைங்கரியம் நான் ஸ்டாப்பா கிடைச்சுட்டு இருக்கோ அவளுக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம். இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தார் மாமா, இவன் அத்தனை வருஷம் கைங்கரியம் பண்றான், அத்தனை மாலா கைங்கரியம் பண்றார், லக்ஷ்மி கடாட்சம் சம்பூர்ணமா இருக்கு. லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாதான் பகவத் கைங்கரியத்துல ஒரு ருச்சி வரும். பண்றதுக்கு சரீரத்துல தெம்பு நேரம் எப்படா கிடைக்கும்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறவாளுக்கு தான். இந்த கடாட்சம் இருக்கிறவாளுக்கு இல்லை, ஏன்னா இதை மெயின்டைன் பண்றதுலயே ஜென்மா போயிடும். இதை மார்க் இயர் ரெண்டு வருது, ஆடிட்டிங் பண்ணணுமே, என்னெல்லாம் பணத்தெல்லாம் கணக்குல காட்டாம இருக்கலாம், இப்படியே தான் கணக்கு போயிட்டு இருக்கான். கணக்கு பண்ணிட்டே ஜென்மா போயிடும். அதுக்குள்ள யமதர்மராஜா ஒரு கணக்கு எழுதிட்டு இருக்கா, அந்த கணக்கு மறந்து போயிடும் நமக்கு. ஆனா லட்சுமி கடாசம் இருந்து கொடுத்தனா பகவத் சிந்தனையிலேயே காலம் கடத்துவாடா. இன்னைக்கு கூட மாமாசன் லக்ஷாசனா முடிஞ்சல, அஞ்சரை மணிக்கு தான் போனா, இதான் லட்சுமி கடாட்சம். அக்கம் பக்கம் வேற எங்கேயும் மனசு போகாதபடி பெருமாள் பிடிச்சி உட்கார வச்சுட்டாரு, பார்த்தாளா லக்ஷாசனை பண்ணு அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு இல்லையா. சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சங்கர் அடிச்சு பேசுறார், சத்சங்கம் கிடைச்சு கொடுத்தனா ஜீவனுக்கு முக்தி தானே. இப்ப நீ சாயங்காலம் வரைக்கும் லட்சார்த்தம் உட்காந்து அப்படின்னா ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை உட்காரு வேளா, மாமாக்கள்லாம் ஃபைனல் மேட்ச் எல்லாம் விட்டுட்டு உட்காரு வேளா அப்படின்னா உட்கார வச்சுட்டான், அதுக்காகவே இந்தியா தோற்க வச்சுட்டா வச்சுக்கோங்க. அதனால பகவத் எல்லாம் பிளெஸிங், நிஜமாவே சில சமயங்கள் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இல்லாட்டி நம்ம வரி பண்ணதெல்லாம் ஆளுக்கு 5 கோடி, 10 கோடி, 20 கோடி கொடுத்துருப்பான். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆளாளுக்கு வரி அடைச்சா அவ ஒரு மேட்ச் ஜெயிச்சு விட்டு எல்லா பணத்தையும் அவ வாங்கிட்டு போவார். நம்ம ஆன்னு பாத்துட்டு இருக்கோம். தோத்துறது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்தியா தோத்துரு, இந்தியா தோக்கல, இந்தியா கிரிக்கெட் டீம் தோத்துது. இப்ப பேசுறதே தப்பா பேசு, இந்தியா தோத்துது. இந்தியா எப்படி தோக்கும்? ராமனும் கிருஷ்ணனும் ஆண்ட பூமி, ராமானுஜரும் சங்கரரும் வாழ்ந்த பூமி, ராகவேந்திரரும் விவேகானந்தரும் வாழ்ந்துருக்கிற பூமி. இது ஒரு நாளும் தோத்ததில்லை, தோற்கவே தோற்காது. பாரத தேசம்னா சும்மா கிடையாது, லோகத்துக்கே பூஜா அறை பாரத தேசம். அத்தனை வசதி நம்முடைய தேசம். அதனால எப்பொழுதுமே பகவான் அழகா ஒரு கிருப பண்ணிட்டு தான் இருக்கான். ஆச்சரியமா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக சத்ருக்னக நித்திய சத்ருக்னகன்றார். நமக்கு நித்தியமாகவே சத்ருக்கள் உண்டு, வேற யாரும் வெளியில இருந்தெல்லாம் வர வேண்டாம், நமக்கெல்லாம் வசமா பின்னடெல்லாம் வரவே வேண்டாம். நம்முடைய நாக்கு, நம்முடைய காது, நம்முடைய மூக்கு, நம்முடைய கண்ணு, நம்முடைய இந்திரியங்கள் இருக்கு பாருங்கோ, இதை விட ஒஸ்தி எனிமீஸ் தேடினாலும் கிடையாது. டாக்டர் சொல்றார் டயபெட்டிஸ் பாத்துக்கோங்கன்ற, பாத்துக்கிறா அப்பப்ப டெஸ்ட் பண்ணி, நாக்கு மட்டும் பாத்துக்க மாட்டேங்கிற, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பம். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, அது டயபெட்டிஸ் ரொம்ப புத்திசாலி தெரியுமா, எப்ப டெஸ்ட் எடுக்கணுமோ 2-3 நாளைக்கு முன்னாடி வாயை கட்டுவான். கரெக்டா அப்பதான் பாவக்கா என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் குடிச்சிருவான். என்னடா ஃபாஸ்டிங்கும் பீப்பிங்கும் நார்மலா வந்துடுதான், எல்லாம் கரெக்டா இருக்கு, பார்டர்ல தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறம் எடுத்து வாங்குவான். கேட்டா ஏதான ஒரு விசேஷம் தானே, சனாதனமான தர்மத்துல அமாவாசையும் விசேஷம் தான், பௌர்ணமி விசேஷம் தான், சதுர்த்தியும் விசேஷம் தான், கிருத்திகையும் விசேஷம் தான். இன்னைக்கு விசேஷம் இல்லை. விசேஷத்தை முதல்ல என்னன்னா மெனு தான். மெனு இல்லைன்னா விசேஷம் இல்லை. ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னா கிருஷ்ணானுபவத்தை விட சீடை நன்னா வரணும். ஸ்ரீகளுக்கு ஒரே டென்ஷன் தான், சீடை வெடிக்காம வரணுமே, வெள்ள சீடை வில்லாம இருக்கணுமே. அதுல காரோடைய அனுபவம்னு ஒண்ணு பண்ணுவா ஸ்ரீகள்லாம். அன்னைக்கு அவா படுற டென்ஷன் ஆத்திகாரிக்கே டென்ஷன் ஜாஸ்தியா போகுது. வெள்ளாட ஒழுங்கா வரணுமே, உப்படம் வெடிக்காம 4:30 கூட சின்சியரா சாப்பிடுறோம். இந்த வாட்டி வெளிய கிளம்புறதானே வந்து அந்த ராத்திரி எதுவும் அப்ப கூட சின்சியரா ஆனந்தமா எல்லாத்துக்கும் மெனு 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 இப்படிதானே ஓடிட்டு இருக்கோம். இந்த சத்ருக்களை நம்மளால ஜெயிக்க முடியல. சத்ருக்களும் இத்தனை சத்ருக்களையும் நித்தியமா ஜெயிச்சுட்டே இருக்கான். எந்த இந்திரியங்கள்னாலே நம்ம படாத பாடு பட்டு இருக்கோமோ அந்த இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி வச்சுக்கனால சத்ருக்னக நித்திய சத்ருக்னக அப்படின்றான். அப்படி ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் பேரே அழகாது. காரணத்தோட பேர் வச்சிருக்க, காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அழகா அந்த பேர் வச்சுட்டார்கள். குழந்தை பிறந்தாச்சு, பேரெல்லாம் வச்சாச்சு. வசிஷ்டருக்கு பரமபாகியம், சத்ரு வேதங்களும் நாலா இருக்க மாதிரி 4 வேதங்களும் 4 குழந்தையா பிறந்திருக்கு. ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களா பிறந்திருக்கு, சமத்தா வந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஓடி வந்துட்டான் குழந்தை ராமன். ரொம்ப அழறா, எத்தனை விளையாட்டு காட்டியும் அழுக நிப்பாட்டில், என்ன பண்றதுன்னு தெரியல. விதவிதமா வாழும் சொல்லி பாக்கடா, கொஞ்சி பாக்கடா, எதுக்குமே அழுகிய நிறுத்தல குழந்தை. அரண்மனை வைத்தியன் அல்ல, இவன் தான் பெரிய பேஷதும், இவன் தான் பிக்ஷுக்கு. இவனுக்கும் ஒரு வைத்தியம், அந்த வைத்தியம் எவ்வளவு பாக்யவான் பாத்துக்கோங்க. பகவானுக்கே வைத்தியம் பண்றதுக்கு ஒரு அரண்மனை வைத்தியர். அவர் வந்தார், குழந்தையை பிடிச்சு பார்த்தார், வைத்திய தட்டி பார்த்தார், மப்புசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் கிளீனா இருக்கு. ஆனாலும் குழந்தை ஏன் அழறான்னு தெரியல. சரி, படுக்கையில ஏதாவது எறும்பு இருக்கா, உவாமுள் இருக்கா, இதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கிளீனா இருக்கு. என்ன பண்ணியும் சரியாகல. திருஷ்டி சுத்தி பார்த்தா ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் சொல்லிட்டா. இவன் கண்ணுதான் நம்ம மேல பட்டு இருக்கு, இவனுக்கு யாராவது கண்ணு பட முடியுமோ? ஆனாலும் பயமா, பக்தாளுடைய பாவம். அதனாலதானே பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 நல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. பகவானுடைய செந்தாமரை பாதங்களுக்கு ரக்ஷ பண்றா, உன் பாதம் நன்னா இருக்கட்டும்பா, எவ்வளவு சகச்சவேன்னு இருக்கு அப்படின்ட்டு. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒன்னும் நடக்கல. கடைசியில வசிஷ்டர் இடத்துல ஓடினான். இந்த மாதிரி என்னமோ தெரியல, ராமன் அழுகுண்டே இருக்கான், என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியலே அப்படின்னு. உடனே வசிஷ்டர் கேட்டா, குழந்தைகள் எல்லாம் எப்படி வச்சிருக்கா? தொட்டியில எல்லாம் போட்டிருக்கோம். அப்படியா, சரி எந்த ஆர்டர்ல குழந்தைகளை போட்டிருக்காங்க? கரெக்டா பிறந்த ஆர்டர்ல போட்டிருக்கோம், ராம பரத லக்ஷ்மண சத்ருகன். அங்கதான் பிரச்சனைனு சொல்றாரு வசிஷ்டர். ஏன் அப்படின்னா, லக்ஷ்மணனை தூக்கி அங்க போடுதோ, பரதனை தூக்கி இங்க போடுங்கன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, ரெண்டு பேரும் மாத்துங்கன்னுட்டார். இவளுக்கெல்லாம் ஒண்ணும் புரியல, சரின்னு சொல்லி இவர் சொன்னாரு அப்படின்னு போய் லக்ஷ்மணனை தூக்கி இந்த பக்கம் போட்டா, பரதனை தூக்கி அந்த பக்கம் போட்டா, டக்குன்னு அழுகி நிறுத்திட்டாங்க. யாருக்கும் ஒண்ணும் புரியல, ஏதாவது பகவான் இந்த லக்ஷ்மணன் எனக்கு உரியவன் அந்த உரிமையை நிலநாட்டான். சத்ருகணனுக்கு உரியவன் பரதனா. அதோட முக்கியமான ரகசியம் என்னன்னா, இந்த லக்ஷ்மணன் ஆதிசேஷ ரூபம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் துணையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. ஆழ்வார் சொல்றார், பகவான் இப்படி போறான்னா பகவானுக்கு குடையா இருக்காரோ அந்த ஆதிசேஷன். சென்றால் குடையா, பகவான் உட்காரணும் நினைச்சுட்டார் அப்படின்னா அழகா இருந்தால் சிங்காசனமாம், சிம்ஹாசனமா மாறிடுறார். நின்றால் ரொம்ப அழகா சொல்றார், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். பெருமாள் இப்படி போறார் அப்படின்னா அவருக்கு பாதுகையா ஆயிடுறாராம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம். அழகா பகவான் திருப்பாக்கள படுத்து நினைச்சா உடனே படுக்க ஆயிடுறாங்க. அது திருவனந்தபுரத்தில் போய் பத்மநாபர் பார்க்கணும். அந்த படுக்கிறத பார்த்தாலே ஆஹா, அப்படிதான் படுத்துக்கணும்னு தோணும். ஒய்யாரமா படுத்துருப்பார். அதுல பத்மநாபர் ஒரு கையை அப்படி கீழே வச்சுருப்பார், வலது கைய வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. அந்த வலது கை கீழே தாழ சிவபெருமான் இருப்பார், சிவலிங்கம். சாஸ்திரப்படி பார்த்தோம்னா பகவானுடைய தட்சிண பாகு தான் சிவபெருமான். பகவானுடைய நாபிக் கமலத்த பிரம்மதேவர் தட்சிண பாகுவா சிவபெருமான் இருக்காருன்னு விராட் புருஷ வர்ணனில் காண கிடைக்கிறோம். இடது கிட தாமரை வச்சு உயாரமா படுத்துட்டு இருப்பார் பத்மநாபர். ஆச்சரியமா அப்படி கையை வச்சுட்டு படுத்துட்டு சாதாரண இப்ப நம்ம படுக்கையில படுத்துட்டு இப்படி கையை வெள்ள நீட்டினோம்னா பெட்டை விட்டு கை வெள்ள போகும் இல்லையா. அதுக்காகவே சமயத்துல பெட்ல கொஞ்சம் உள்ள வந்து இந்த கைக்கு ஒரு சப்போர்ட் வைப்போம், ஒரு தலகாணியா இருக்கும். இந்த ஆதிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா திருவனந்தபுரத்துல 16 கை இங்கேருந்து தொங்கும் இல்லையா பெட்ல இருந்து, அப்புறம் கை வலிக்குமேனு சொல்லி இந்த இடத்துல வரைக்கும் இந்த பாம்பு இப்படி வந்துட்டு இந்த மணிக்கட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு யூ டர்ன் போடுவார் பெருமாள் கையை தாங்கிறதுக்கு. நன்னா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் பெருமாளோட கை வலிக்கப்படாதனால இவ்வளவு தூரம் ஸ்ட்ரைட்டா வந்த ஆதிசேஷன் இந்த கையுடைய ரிஸ்ட் வரைக்கும் மணிக்கட்டு வரைக்கும் அப்படி வந்து ஒரு யூ டர்ன் அடிப்பார். ஏன்னா அந்த கையையும் தாங்கிக்கணும், பெருமாள் கை வலிக்கப்படாதே அப்படின்னு. பிளாட்டா படுத்தா கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கணும், லேசா மெலீசா ஒரு தலகாணி வச்சுக்கணும். அதனால அந்த ஆதிசேஷன் பகவான் தலை வச்சுக்கிற இடத்துல லேசா ஒரு சின்ன தலகாணி மாதிரி ஒரு வத்த அடிப்பார், அதுக்கப்புறம் தலையை தூக்கி நிற்பார். இதுக்கிட்ட பெருமாளுக்கு தலைக்கு வச்சுக்க சுகமா இருக்கும். அதே மாதிரி கால் பக்கத்துல லேசா ஒரு சின்ன தலகாணி போட்ட மாதிரி ஒரு சுத்தி சுத்தி இருப்பார். பெருமாளோட தலைக்கு ஒரு ஹைட்டு, காலுக்கு ஒரு ஹைட்டு, கைக்கு இப்படி போய் அப்படி சௌக்கியமா அப்படி இருப்பார். அப்பேற்பட்ட ஆதிவேஷன் மேல படுத்து படுத்து பழகி படுத்தா அவரு பக்கத்துல இல்லைன்னு தூக்கம் வரமாட்டேங்கிறான், ஏதோ அன்ஈஸியா இருக்கான். அதனாலே லக்ஷ்மணனை இந்த பக்கம் மாத்தி போட சொன்னார், பரதனை தூக்கி அந்த பக்கம் போட சொன்னார். ஏன்னா சத்ருகன் கொஞ்சம் டல்லா இருந்தா போய் போய் லக்ஷ்மணன் பக்கத்துல இருக்கு. ரெண்டு பேர் தான் ஒன்னா பிறந்தா, ஒரு தாய் வைத்து பிள்ளைகள்னா லக்ஷ்மணன் சத்ருகனன் தான். ஆனா இவனுக்கு பரதன் மேல பிரீத்தியா, சத்ருகனனுக்கு லக்ஷ்மணனுக்கு ராமன் மேல பிரீத்தி. ஏன்னா கௌசல்யா கொடுத்த பாயசத்திலேருந்து வந்தவன் லக்ஷ்மணன், கைகேயி கொடுத்த பாயசத்திலேருந்து வந்தவன் சத்ருகனன். அதனால ரெண்டு பேருக்கு அவருடைய பிரீத்தி. அப்படி போட்ட உடனே ராமனுக்கு ஒரே சந்தோஷமா அழக அழாம இருந்துட்டான். அன்னிலேருந்து எல்லாரும் பார்த்தா ராமன்னா லக்ஷ்மணன், பரதன்னா சத்ருகனன், அவ்வளவுதான். ட்வின்ஸே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டான். கடைசியில் நிறைய பேர் ராம லக்ஷ்மணன் ட்வின்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு விஷயமே தெரியாது. அப்ப ராம லக்ஷ்மண பரத சத்ருகன தொட்டில்ல கடக்கும் பொழுது பிராத்ருபாவத்தை காட்டின ஒருத்தன் ராமச்சந்திரமூர்த்தி. என் லக்ஷ்மணன் சுவாதீனமா அழகா இப்படி ஆயாச்சு. குழந்தைகள் நல்லா வளர்ந்துருக்கா, காலத்தே செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்றா, சௌளம் எல்லாம் பண்றா, பிரம்மோபதேசம் எல்லாம் நடக்கிறது சுவாமிக்கு. சுவாமி மனுஷனா வந்ததுனாலே என்னெல்லாம் சம்ஸ்காரங்கள் உண்டோ, வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, சாஸ்திரம் எதெல்லாம் ஒத்துக்கொள்றதோ அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்றா. இந்த சௌளம்னு ஒரு சம்ஸ்காரம் உண்டு, குடுமி கல்யாணம்னு பேர். இன்னைக்கு அந்த சம்ஸ்காரம் வந்து எப்படின்னா பூனலோட சேர்த்துட்டோம், சரியா தனியா பண்ணணும் 5 வயசுல, அதுக்கப்புறமா தான் பூனல் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் உண்டு. அழகா ராம லக்ஷ்மண பரத சத்ருகனனுக்கெல்லாம் இந்த குடுமி கல்யாணம் எல்லாம் பண்ற காகபக்ஷம் சிகை, அது ஒரு அழகு ராமச்சந்திர மூர்த்தி. அப்ப அந்த பார்பர் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருப்பான் பாருங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு முடிவற்ற ஒரு பாக்கியம். லோகத்துல யார் சொல்லி தலை குனிகிறோமோ இல்லையோ, யார் சொல்லி தலையாட்டுறோமோ இல்லையோ, பார்பர் சொன்னா யாரா இருந்தாலும் தலையாட்டுற கையில கத்தி. நாங்கெல்லாம் போனோம்னா இப்படி 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 இப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, நான் ஒரு ஊரா சத்தங்கம் பண்ண போறேன்ப்பா, நான் சொல்றதுக்கிட்ட எல்லாரும் தலையாட்டுவா, ஆனா நான் தலையாட்டுறது உனக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஏன்னா அவன் சொல்றபடி கேட்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ராமச்சந்திர மூர்த்திய குயிடா அப்படின்றா, யுவராஜா குடிங்கோ அப்படின்னு முடிவு வச்சான். நிஜமாவே இதெல்லாம் வால்மீகி மகரிஷி வர்ணிக்கிற ஒரு டைம் இல்ல, நம்மளால கடகம்னு ஓட்டிட்டு போயிட்டான். அவ்வளவு அழகா அவளுக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான் பகவான். நின்னா பெருசாயாச்சு வந்துட்டார் விஸ்வாமித்திரர் தேடிட்டு வந்துட்டார். எதுக்கடா அப்படின்னா அவருக்கு ரொம்ப நாளா ஒரு வருத்தம், ஹரிச்சந்திரன் ரொம்ப படாதவாறு படுத்திட்டோம், இந்த ஹரிச்சந்திரனையும் அவன் மனைவியையும் பிரிச்சுட்டோம். அப்ப அந்த வம்சத்துல வர யாராவது ஒருத்தருக்கு உத்தமமா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதுக்கு பரிகாரம் ஆயிடும் அப்படின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்த, யாரும் அவருக்கு திருப்தியா வரல. இப்ப பகவான் ராமன் வந்துட்டான்னு உடனே ஒரே குஷி, நேர வந்துட்டார், நான் ஒரு யஜ்யம் பண்ண போறேன், அதுக்கு ஏ தசரதா உன் பிள்ளைய குடு அப்படின்னு விட்டார். உடனே ஜோரா அழகா விஸ்வாமித்திரர் வந்துட்டார், ராஜா நம்ம வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு விஸ்வாமித்திரர் என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு கைங்கரியம் பண்ண காத்துன்னு இருக்கேன்னு வாய விட்டுட்டாரு. ராமனுடைய அப்பான்ற திமிரு, எங்க கூட ராமன் இருக்கானே அப்படின்னா சந்தோஷத்தை என்ன கேட்டாலும் கொடுப்பேன் விட்டார். உடனே ஆச்சரியமா விஸ்வாமித்திரர் மாதிரி யாகம் பண்ண போறேன்பா, அந்த யஜ்ஞத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு உன் புள்ள வேணும் அப்படின்னு, அதுக்கு என்ன கொடுத்துறேனே அப்படின்னா, ஏ லக்ஷ்மணார் இருப்பா கருப்பா இருக்கன்னு அந்த புள்ள வேணும்னு விட்டார். கருப்பா இருக்க ஒரே ஒருத்தன் ராமன் மட்டும்தான். உடனே ராமனா, ஐயோ அவன் இன்னும் சின்ன பய, இன்னும் வில்லு அம்பெல்லாம் கூட பிடிக்க தெரியல, எவன் சார்க பாணியோ அவனை பார்த்து தசரத சொல்றார் வாசல்யத்துல, இன்னும் அவன் வில்லு அம்பெல்லாம் விட தெரியல, இப்பயே நம்மாத்த ஒரு கூணி அலைஞ்சிட்டு இருக்கா, அவன் முதுகுல பால் அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். ஏன்டா அடிக்கிறான்? அவன் பூனை நிமித்துறேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பாவமா இருக்கு பிள்ளை. ராத்திரி எல்லாம் கூட ஒழுங்கா தூங்குறதுல விடிய கிளம்புற சீக்கிரம் எழுப்பி விட்டுறேன். பார்வ தூக்கமே பத்தல குழந்தைக்கு. எப்ப எழுப்பினாலும் இந்த கண்ணு சக்கச்சவே இருக்கு அப்படின்றார். விஸ்வாமித்திரர் சிரிக்கிறார். இவன் செந்தாமரை கண்ணன் புண்டரீ காட்சன். ஆனா வாசல்யத்தினாலே கண்ணன் ஒழுங்கா தூங்கலையோ, ராமன் கண்ணன் தானே, தூங்கலையோ அப்படின்னு பாக்கிறான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். கடைசியில விஸ்வாமித்திரர் சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு சார். எனக்கு ராமன் யாருன்னு தெரியும்பா, எப்பேற்பட்டவன் தெரியுமா ராமன், சத்திய பராக்கிரமன். பகவான் நெடுங்கிற அடடா, இவர் பாட்டு உண்மையெல்லாம் சொல்லித்தான். நாராயணன் லோகத்தை பிரகடனப்படுத்திட்டா என்ன பண்றது? நாராயணன் இல்லேன்னு நடிச்சுட்டு இருக்கான். அதனால அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னார் சொல்லிட்டு இப்படி சைட்ல பார்த்தார். ஏன்னா எதான சொன்னார் அப்செக்ஷன் ஒரு எழுந்து நிற்பார் வசிஷ்டர். அதனால இப்படி திரும்பி பார்த்தார் வசிஷ்டர். பார்த்தார் இன்னைக்குதான் ஒழுங்கா பேசுற, அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டார். கரெக்டா இன்னைக்குதான் பயல, என் சிஷ்யனா நீ பேசிட்டு இருக்கா, இது வரைக்கும் ஏதோ உளறிட்டு இருந்தா, திருச்செங்கருக்கு மோட்சம் கொடுக்கணும் அதை கொடுக்கணும் எதையோ பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்குதான் பர்ஃபெக்டா பேசுற கண்டினியூ அப்படின்னு உடனே வசிஷ்டோபி மகாதேஜாக ஏகே மே தபசிஸ்திதாக அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏகே மே தபசிஸ்திதாக. ராமன் யாரு எனக்கு தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும், எங்களை மாதிரி தபஸ் பண்றவாளுக்கு தெரியும் அப்படின்னு. உடனே தசரதனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இல்ல நான் தரமாட்டேன், நானே வரேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டான். கடைசியில வசிஷ்டர் சொல்றார், அனுப்பி வைடா தப்பு இல்ல. விஸ்வாமித்திரர் கேட்கிறாருன்னா அவரால் முடியாதது ஒண்ணும் கிடையாது. ஓம் பிள்ளைக்கு ஒரு கீர்த்தி வர்றதுக்காக கேட்கிறான். அவன் தெய்வம் என்றேனோ அப்படின்னு ஆச்சரியமா, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. பெண் பிள்ளை ரகசியத்தை சொல்றா விஸ்வாமித்திரர் சொல்ற, அகம் வேத்மி என்றேனோ. நான் என்ன இப்போ பெண் பிள்ளைன்னு ஒரு திருக்கோளூர்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு. அந்த திவ்ய தேசத்துக்கு சுவாமி ராமானுஜர் போறார். அப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு பெண் பிள்ளை வந்து ஊரை விட்டு கிளம்புறான். உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துன்னு இனிமேல் இந்த ஊரில் வாழறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கிளம்புறான். அப்போ ராமானுஜர் அவளை பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டு, கிடைச்சிருக்கிற திவ்ய தேசம், இந்த ஊரை விட்டு யாராவது போவாளா, டெய்லி வைத்தமானதி பெருமாளை சேவிச்சுண்டு தாமிரபரணி தண்ணியை குடிச்சுண்டு நம்மாழ்வாருடைய பாசுரத்தை ஜெபிச்சுண்டு ஆனந்தமா வாழற ஊரை விட்டுட்டு யாராவது போவாளா, கழுத மேய்ச்சிண்டா இந்த ஊர்ல இருக்க வேண்டாமா, ஒருவர் கூரையை எழுவர் உடுத்து காய் கனி கிழங்கு தின்றாவது திருக்கோளூர்ல வாழ வேண்டாமா. அவ்வளவு தரித்திரத்துல இருக்கா, வீட்டுல இருக்க ஒரே ஒரு துணி, அதையே ஏழு பேர் மாத்தி கட்டிக்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் வெளியில போனோம்னா மற்றவெல்லாம் வீட்டுக்குள்ள வஸ்திரம் இல்லாம இருக்கணும், அந்த வஸ்திரத்தை கட்டி நான் வெளில போனோம். அவ்வளவு தரித்திரத்துல இருந்துண்டு சாப்பிடறதுக்கு ஒன்னும் கிடைக்காம காய் கனி கிழங்கு தான் கிடைக்கிறது. அந்த தரித்திரத்துல இருந்தா கூட திருக்கோளூரை விட்டுட்டு போவாளா அப்படின்ற. அப்ப பெண்களை ஒரு 81 வாக்கியங்கள் சொல்றா, அதாவது பக்தாளோட அவர் கம்பேர் பண்ற. அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, நான் விதுரர் மாதிரி அகம்பாவத்தை ஒழிச்சாளா, நான் சாதாரண ஆளு, நான் போகிறதுனால என்ன ஆயிட போறது, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படின்லாம் சொல்றா. அதுல 81 வாக்கியத்துல ஒரு வாக்கியம் அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. நம்ம கிட்ட யாராவது வந்து நீ பகவான பாத்திருக்கியா அப்படின்னா, பார்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துருவேன், பார்ப்பேன், நடக்கணும் பகவத்கிருப அப்படின்னு. இல்ல நான் பார்த்திருக்கேன் அடிச்சால சத்தியம் பண்ணி சொல்லுவோமானா யோசிப்போம். பாக்குற ராமன் சத்தியமா தெய்வம் தானே, சித்திரம் இல்ல தெய்வம். எத்தனையோ கோவில்கள்ல போய் பகவான பார்த்திருக்கோம், வெறும் கல் இல்ல சிலை இல்ல பிரத்யக்ஷ தெய்வம். எத்தனையோ மகாத்மாக்களை தரிசனம் பண்ணிருக்கா, தெய்வம் மனுஷ ரூபேன, காஞ்சி மகாபிரிவா ஸ்வயம் தெய்வம் தானே, சத்தியமா சந்தேகமே கிடையாது. தெய்வத்தின் குரல் கூட சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, பிரத்யக்ஷ தெய்வம் தானே. ரமண மகர்ஷி பிரத்யக்ஷ தெய்வம் தானே, விவேகானந்த பிரத்யக்ஷ தெய்வம் தானே, ராமகிருஷ்ண பரமஹம்ச பிரத்யக்ஷ தெய்வம் தானே, சுவாமி ராமானுஜர் சுவாமி ராகவேந்திரர் இன்னைக்கும் பிரத்யக்ஷ தெய்வம் தானே. அவ்வளவு தூரம் ஏன் ஆலந்தி தேகு சந்த் துக்காராம் சந்த் ஞானேஸ்வரர் பிரத்யக்ஷ தெய்வம் தானே, சந்தேகமே கிடையாது. விஸ்வாமித்ரர் அவ்வளவு பெரிய சபையில சொல்றாரு, எனக்கு ராமன தெரியும் அப்படின்றான். அந்த மாதிரி நான் சொன்னேனோ இல்லையே அப்படின்றா அந்த பெண்பிள்ளை. அப்ப வசிஷ்டர் அனுப்பி வையும் அப்படின்றா, அதையும் சொல்ற அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. ராமனை தைரியமா அனுப்புறான்னு சொல்லிட்டாராம். உடனே அனுப்புறாராம். இவர் ராமன் வேணும் தான் கேட்டார். அந்த ஒண்ணு வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு சொல்லுவா தெரியுமா, இந்த ராமன் கிளம்பினா கூடவே இன்னொன்று நிக்கிறதா. இவர் இப்படி பாக்கடா கையில நீ எதுக்குடா, இல்ல நீங்க ராமனை கூப்பிட்டா நான் கூடவே வருவேன், லக்ஷ்மணன் கூடவே நிக்கிறதா. தசரருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல ராமனுக்கு சேஃப் கார்டா லக்ஷ்மணன் போறான், லக்ஷ்மணன் சிரிச்சா எனக்கே சேஃப்டி அவர் தான், அவருக்கு நான் இங்க சேஃப்டி நினைச்சுட்டானா. இந்த ராமனைத்தான் அவர் கேட்டார், லக்ஷ்மணன் கேட்கவே இல்லை. ஆனா கூட லக்ஷ்மணன் ஒட்டிண்டே போறான், அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கலையா, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கல, கோசல கௌசல்யா தேவி கிட்ட வாங்கல, பெத்தம்மா சுமத்ரா தேவி கிட்ட வாங்கல, அட்லீஸ்ட் ராமன் கிட்டயா பர்மிஷன் வாங்கணும் இல்லையா, வாங்கவே இல்லையா. பக்கத்துல போய் நின்றுட்டாரான் ராமன், என்னடா நான் வரேன்னா, எதுக்குடா சும்மாதான், ஏண்டா நீங்க எல்லாம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அதனால வரேன், சரி வா. லக்ஷ்மணனுக்கு ராமனை விட்டு இருக்க முடியாதா, ராமனுக்கும் லக்ஷ்மணன் இல்லாம ஒண்ணு நடக்கா, அப்படி ஒரு பிராத்ருபாவம். ஒரு அண்ணா தம்பினா இப்படி இருக்கணுமா, எப்படா அவன் விட்டுட்டு போகலான்னு காத்துட்டு இருக்கப்படாது, எப்படா அவன் போய் தொலைவான், அப்பா அம்மா எனக்கு லட்டு எக்ஸ்ட்ரா தருவான்னு நினைக்கப்படாது. கூடவே நிக்கிறான் குழந்தை, குடு 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 குடுன்னு ஓடி போய் அண்ணாவோட நிக்கிறான், வசந்து போறா பாதா விஸ்வாமிதர் சரி வாடா அப்படின்னு கூட்டு போயிட்டார் ராமன் லக்ஷ்மணன் ஐஷன்ட்டு போற. போற வழியில விஸ்வாமித்திரருக்கு இந்த வசிஷ்டர் இந்த ராமான்னு பேர் வச்சுட்டார். இந்த பேரை எப்படியா மாத்தணும்னு ஒரு ஆசை, நல்ல பேரா செலக்ட் பண்ணணும்னு ரொம்ப யோசிக்கிறார். சரையை நதிக்கிற வரைக்கும் நடந்து போறா ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரர். முதல்ல விஸ்வாமித்திரர் முன்னாடி நடக்கிறார், ராம லக்ஷ்மணர்கள் பின்னாடி நடந்து வரா, இப்படி திரும்பி திரும்பி பாக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ராமனுக்கு வலது பக்கமா அவன் எப்படி நடந்துட்டே அவனை பார்த்துட்டு வர, கொஞ்ச நேரம் கழிச்சு இடது பக்கமா போய் ராமன் இப்படியே பார்த்துட்டு வர, கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பசங்களையும் முன்னாடி விட்டு இவர் பின்னாடி நடந்து வர, எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்து இவனுடைய நடை அழகு உடை அழகு எல்லாம் பார்த்துட்டு ஒரு பேர் வைக்கணும்னு பார்த்தார். கடைசி வரைக்கும் பேரே கிடைக்கல. சரையை நதிக்கரை வந்தோட ராமா அப்படின்னா, ஏண்டானா இதை விட சூட்டபிளா இன்னொரு பேர் கிடையாது, ராமனால்தான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரம். ராமான்ற பேர்ல பகவானுக்கே ஒரு கிரேஸ் இருக்கு, அதனாலதான் முதல்ல தசரத ராமனா வந்தான், அடுத்து பரசுராமனா வந்தான், அப்புறம் பலராமன். இந்த ஒரு பேர் மூணு இருக்கு அவசியமா சொல்லுங்க, அவசியமே கிடையாது. எவ்வளவு ஃபேஷன் தான் பேர் இருக்கு, சகசராமத் அவ்வளவு பேர் இருக்கணும், பேர் மாத்திக்கப்படாதா. இந்த ராமான்ற பேர் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு, அதனால முதல்ல ராமன், அடுத்தது பரசுராமன், அடுத்தது பலராமன். ராமன் எத்தனை ராமனடி, அதான் அத்தனை ராமனா வந்துட்டான் பகவானுக்கு, அத்தனை ஒரு ஆசை இந்த ராமன் நாமத்துல. பகவானே லயப்பட்ட ஒரு நாமம் ராமன் நாமம், ராமான்னு கூப்பிட்டுட்டாராம். உடனே லக்ஷ்மணன் ஆசையோட திரும்பி பாக்குறான், தெரிஞ்சுதா எங்க அண்ணா அவ்வளவு அழகுன்னு, பேசாம வந்தேள இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேள அப்படின்னு பார்த்தான். ஆச்சரியமா அழகா வந்தாச்சு, சரை நதிக்கெல்லாம் தாண்டா அழகா சந்தியா வந்த இதெல்லாம் பண்றா, ஜோரா போயாச்சு, ராத்திரி படுத்துக்கிறா. பகவான் அழகா விஸ்வாமித்திரருக்கு காலை பிடிச்சு விடுறான், குரு சுஸ்ருஷை. ஒரு கால லக்ஷ்மணன் பிடிக்க, ஒரு கால ராமன் பிடிக்க, விஸ்வாமித்திரருக்கு ரெண்டு பேரும் குரு சுஸ்ருஷை பண்றா. என்ன பாக்கியம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. சுஸ்ருஷை எல்லாம் பண்ணி முடிச்சான விஸ்வாமித்திர சொன்னா, குழந்தை நீங்க போய் படுத்துக்கோங்கோட, சின்ன குழந்தைகளா இருக்கு நிம்மதியா படுத்துக்கோங்கன்னு. எல்லாம் யுவராஜு குமாரர்கள் அம்சதூலிகா மஞ்சத்துல அப்படி போட்டு போட்டு படுக்க வச்சிருப்பார் தசரர். அவருக்கு அங்க தூக்கம் போச்சு, என் குழந்தை எங்க தூங்கினான்னு தெரியலையே, இவர் ரிஷி கண்ட இடத்துல படுத்துப்பார், நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாளே, சுகுமாரமான திருமீனி ஆசை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்க. அழகா விஸ்வாமித்திரருக்கு சுஸ்ருஷ பண்ணி முடிச்சாச்சு. அழகா சரி வா லக்ஷ்மணா படுத்துக்கலாம்னு ராமன் படுத்துன்றான். லக்ஷ்மணன் பக்கத்துல தானே படுக்கணும், அவன் உட்கார்ந்துட்டு அண்ணாவுக்கு காலை பிடிச்சு விட்டுருக்கான். ரெண்டு பேரும் ஈக்குவல் ஏஜ் தான், ஒரு பத்து வயசு ஒரு வயசு அஞ்சு வயசு வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்ல அண்ணா அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் வித்தியாசம். ராமன் புனர்பூசம், அடுத்த இவன் அடுத்த ஆயுள்யம், சத்ருகணனும் லக்ஷ்மணன் ஒரே ஒரு நாள் தான், நவமி தசமி திதி ஒரு நாள் தான் டிஃபரன்ஸ். ஆனா எங்க அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ற பாக்யம் எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு அழகா பகவானுக்கு பாத சேவனம் பண்றான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பிரஹ்லாதன் நவவித பக்தி சொல்றான் பாருங்கோ. அந்த பக்திய லக்ஷ்மணன் நடத்தி காத அழக கால் பிடிச்சு விடுறான். ராமசுரே நீ தாண்டா அவருக்கு காலை பிடிச்சு விட்டாய், நீயும் படுத்துக்கோடா டயர்டா இருப்பா, இல்லைன்னா உங்க காலை பிடிச்சுட்டு படுத்தாதான் சுகமா இருக்கு, அப்பதான் அன்றைய பொழுது ராத்திரி நிம்மதியா இருக்கான். ராமனுடைய திருவடியை பிடிச்சு அந்த சரண சேவை பண்ணாதான் சுகம் லோகத்துல. இப்படி எங்கேயாவது தம்பி நீ பாத்துருக்கல கேட்டிருக்கல, அண்ணா காலை உதைக்காம இருந்தா சரி மிதிக்காம இருந்தா சரி, காலை தட்டி விடாம இருந்தா அதுவே அகோபாகியம் அகோபாகியம். ஆனா இந்த குழந்தை அழகா பாதத்தை அப்படி எல்லாம் பிடிச்சு விடுறான். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ராமன் தூங்கினதுக்கு அப்புறம் லக்ஷ்மண் அப்படி பக்கத்துல படுத்துட்டு காணான். படுத்துக்கும் பொழுது கூட ராவண பார்த்து ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு லக்ஷ்மணன் தூங்கி போயிட்டான். பகவான் இவன் தூங்கணும்ன்றதுக்காக தூங்குற மாதிரி நடிச்சான். இவன் தூங்குவானா? உறங்குவான் போல் யோகு செய்து அப்படின்ற ஆழ்வார் தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஷீராதியில படுத்துன்னு தூங்கலையாம். யோகக்ஷேமம் மகாமியகம், யார் யாருக்கு என்னென்ன கிருபை எப்படி பண்ணலான்னு தியானம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தூங்குற சமயத்திலயும் நம்ம பக்கத்துல உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்க, என்னதுக்குதான் டென்ஷன் ஆகுறது, நான் தான் பாத்துக்கிறேனே, எதுக்கு மனசை போட்டு இந்த அலட்டி அலட்டிக்கிறது, நிம்மதியா தூங்கு கண்ணே மணியேன்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறது சாட்சாத் பிரம்மம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தூக்கம்ன்ற ஒண்ணு பகவான் கொடுக்கலையோ உலகம் ஒரே நாள் அழிஞ்சு போகுது. உலகத்தை காப்பாத்தின்னு இருக்கிறது சத்தியமா தூக்கம். தூங்கும்பொழுது ஒசாமா பின்னேடர் கூட சமத்தா தான் இருப்பான். யார வேணா பாருங்க, தூங்கும்பொழுது ரொம்ப சமத்தா இருப்பான். முழிச்சுட்டானா கேட்க வேண்டாம், முழிச்சுட்டானா பயம். சில பேர்லாம் முழிச்சு ஐயோ முழிக்கிறாரே நடுங்குவா எல்லாரும். இந்த ராமன் லக்ஷ்மணன் தூங்கணும், பாவம் சின்ன குழந்தையாச்ச, கை வலிக்குமே, நான் தூங்கிட்டேன்னு தெரிஞ்சா இவன் தூங்குவான்னு ஒரு பிராத்ரு வாத்சல்யம் சுவாமிக்கு. அச்சா என் தம்பி அண்ணா தூங்கணுமே, ரொம்ப சுகுமாரமான திருமேனி ஆச்சு, விஸ்வாமித்திர என்னதான் கூட்ட, அவனும் கூட வந்துட்டானே, அவன் நிம்மதியா ஆத்துல இருந்திருக்கலாமேன்னு தூங்குற மாதிரி நடிக்க, அதன் பிறகு லக்ஷ்மணன் தூங்க, லக்ஷ்மணன் அண்ணா தூங்கினவர் பகவான் உருக்கழிச்சு லக்ஷ்மணன் அப்படி வாசலியத்தோட பாக்கிறான். பாவம் எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு பாக்கிறார். இதுக்கெல்லாம் ஆறுதுக்குள்ள பொழுது விடிய ஆரம்பிச்சுடுத்து பகவான் பார்த்தா பொழுது விடுகிற சமயமா எடுத்து விஸ்வாமித்திரர் வந்து இந்த ராமனை எழுப்பணும்னு ஆசையோட காத்துன்னு இருக்கா. இந்த காலங்காத்தால இவன் தூங்கி எழுந்துக்கிற அழக பார்க்க குருவாயில போய் நிர்மாலயத்துக்கு ஓடுறமையே அந்த ஒரு அற தூக்கத்துல அப்படின்னு நிற்கும் ஒரு பய. என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம். திருடன்லாம் கூட பாருங்க, அந்த வெடிக்காம ரெண்டரைலேருந்து நாலரை தான் வருவோம். அதுக்கு முன்னாடி டீப் ஸ்லீப்பே கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல அருமையான தூக்கம் வந்து துளையிறது. அந்த சமயத்தை ஒரு வந்து எழுப்புறாரு. அந்த ராமன் தூங்கி எழுந்துக்கிற அழக பாக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்தை போய் அனந்தல் சேவை திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடி பெருமாள் எழுப்புறது. அது திருப்பதி பெருமாள் படுக்கிறதே ஒன்றரைதான். கதவெல்லாம் பூட்டிட்டு வருவா. ரெண்டரை மணிக்கு கௌசல்யான்னு போட்டுருவா. இந்த பக்கம் கதவு பூட்டிட்டு வருவா, அந்த பக்கம் கதவை திறந்துட்டே வருவா. அவ்வளவுதான், ஒரு பவர் நாப் தான் பெருமாளுக்கு, திருப்பதி பெருமாளுக்கு. ஏதோ சந்திரகிரகணம்லாம் வந்தாதான் கொஞ்சம் நன்னா தூங்குவார் சுவாமி. அன்னைக்கு தேவர்கள் வந்து எழுப்பி விட்டுடுவாங்க, கேட்கவே வேண்டாம். வைகுண்ட ஏகாதசி அவரும் குளிச்சுட்டு இருக்கார். அவ்வளவு அழகா வந்துட்டா பாக்கிற விஸ்வாமித்திரம் படுத்துட்டு இருக்கிற அழகு, என்னமா படுத்துட்டு இருக்கான். இது படுத்துட்டு இருக்கிற அழகே ஜோரா இருக்கே, அது முகம் பிரசன்னமா இருக்கும். அந்த குழந்தைகள் தூங்கும்போது பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். அது தூக்கத்துல வர சிரிக்கும். சுவாமி தாமரப்பூ காட்டுறார் அப்படின்னு சுவாமி தாமரப்பூ காட்டி குழந்தை சிரிச்சாலே அழகுன்னா தாமரப்பூ வச்சுட்டு இருக்க சுவாமியே இங்க படுத்துட்டு இருக்கு. தேவேன்னு படுத்துட்டு இருக்கான், முகம் பிரசன்னமா இருக்கான். உடனேயே விஸ்வாமித்ர மகரிஷிக்கு கௌசல்யா ஸ்மரணம் வந்துடுத்தான். அவதானே டெய்லி இந்த பையல பக்கத்துல படுக்க விட்டு தூங்குறா, காட்டால அவதானே பாக்கறா அப்படின்னு சொல்லி கௌசல்யா சுப்ரஜா ராமா. ரசரத சுப்ரஜா சொல்லப்படாதா? கஷ்டப்பட்டு பாயசம் வாங்கினது அவரு தானே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா கௌசல்யா சுப்ரஜா ராமா, ரொம்ப அழகா கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வ சந்தியா பிரவர்த்ததே வந்துடுத்துறா குழந்தை. அனுஷ்டானம்லாம் பண்றதுக்கு நேரம் அதை எழுந்துடுறான்றாளாம். உடனே பகவான் லேச அந்த பட்டு கண்ணத்தை அழகா அப்படி சிரிச்சுண்டு தாமரை முத்து மலர மாதிரி அந்த கண்களை திறந்து விஸ்வாமித்திரர் அப்படி பார்த்தான். அச்சோடி அப்படின்னு விசி சுத்திண்ட பாக்கிற பார்வை என்னமோ பண்றது. இந்த குழந்தைகள் காத்தால எழுந்துக்கும் போதே சிரிச்சுண்டே எழுந்துக்கும். அதை பாதி கண்ணை திறந்து பாதி கண்ணை மூடி இப்படி ஒரு ஆனந்தமா, அது நிஜமாக ஒரு பெரிய பாக்கியம். இந்த குழந்தைகள் தூங்கி எழுந்துக்கிறது, அதுவும் இந்த குழந்தைகள் தூங்கி எழுந்து யாரோ பக்கத்துல இருந்தே ஆகணும். அதுக்கு எதுக்குடாங்க, அதை கொஞ்சி அது செல்லமா கட்டி பிடிச்சிட்டு அது நம்மளோட கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்காக ரெஃப்ரெஷிங். நம்ம எல்லாம் காத்தால எழுந்து போய் இன்னும் பால்கார வந்து தொலையில, இன்னும் பெல் அடிக்கல, மணி 4:30 ஆயிடுது, மண்டே ஆயிடுது, காலங்கத்தால ரோட்டி பண்ணணும், சப்ஜி பண்ணணும், வேலை காலம் வரணும், இன்னைக்கு வெளில போகணும். காசால எழுந்தோட கடகடகடகடகட அப்படியே பெரிய கர்மயோகி நினைப்ப நமக்கு எல்லாம். யாரு கர்மாவ கர்மானே பண்றதுல எல்லாம் கடனே தடையெழுத்து பண்ணி தொலைச்சுட்டு இருக்கும். அதனாலதான் மண்டே மார்னிங்ல கஷ்டமா இருக்கு. கடமை அல்லவா? ஓ கண்ணை முடிச்சோன்னு ஓ இதே சரீரத்தை இருக்கானா, வெரி குட், தேங்க்யூ பகவானி, அதெல்லாம் சொல்லணும். மரணத்துக்கும் தூக்கத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. கண்ணை முடிச்சு இதே சரீரத்தை இருந்தா தூக்கம், கண்ணு முழிச்சு இந்த சரீரம் இல்லைன்னா மரணம். இவ்வளவுதான் வித்தியாசம். டெய்லியே தான் நடந்துட்டு இருக்கு. கண்ணை முழிச்சோம்னா அப்பா பகவானே, பகவானுக்கு நம்ம மேல நம்பிக்கை, சரி இன்னைக்கும் என்ன அனுபவிப்பான்றதுக்கு தான் அந்த சரீரத்துல இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்திருக்கான். விட்டப்படாது. இன்னைக்கு கண்ணை முழிச்சதுனாலதான் நீங்க உட்கார்ந்து இருக்கு, சொல்லிட்டு இருக்கேன், கேட்டு இருக்கோம். ஏண்டானா அவன் கிருபா பண்ணிருக்கான். ஆ ரைட், இன்னைக்கு ஒரு நாள் இரு. அப்ப ஒவ்வொரு நாளும் பெரிய அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை விட்டப்படாது. அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமியை பார்த்து எழுப்புறார் விஸ்வாமித்ர. அழகா பகவான் எழுந்துட்டான். அழகாக நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு போறார். சாடகா வதம் எல்லாம் ஆகிறது. போகிற வழியில ஆச்சரியமா அகல்யா அவ பாட்டுக்கு கல்லா கிடக்கிறா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் கடன், இவ கடைசியில கல்லாயிட்டா. கௌதமருக்கு கோபம் வந்து கல்லா போன்னு சாபம் கொடுத்துட்டா. ஆனா வால்மீகி மகரிஷி கல்லுன்னு சொல்லல, ஒரு தூசா தான் இருந்தான் அங்க இடத்துல வந்து. யாருக்கும் தெரியாமல் தான் இருந்தான் காண கிடைக்கிறது. கல்லுன்னு எங்கேயுமே காண கிடைக்கல. ஆனா கம்பர் மத்தவாள்லாம் கல்லா இருந்தாள் அப்படின்னு சொல்றான். அழகா அது யாருடைய ஆசிரமம் எல்லாம் கேட்கிறான் பகவான். அகல்யா விஷயம் எல்லாம் சொல்றார். ஓ, அகல்யா மாதாவுடைய ஆசிரமமான அகல்யா மாதான்றான் பகவான். மாதான்னு சொன்னான பரம பவித்திரமானவள் தானே. யாராவது ஒரு தெய்வே மாதான்னு எப்படி சொல்லுவோம்? பரம பவித்திரமானவள் தான். லோகத்துல இன்னி வரைக்கும் பவித்திரமானவள் அப்படின்னா மாதா. அதனால மாத்ரு தேவோ பவ. பகவான் அவளை மாதான் சொன்னவனே பவித்திரமாயிட்டாள். பகவான் உள்ள நுழைஞ்சா அவன் காலில் இருந்த தூசு போய் பட்டுடுத்து அகல்யாக்கு சாப விமோசனம் ஆயிடும். அப்ப ரொம்ப அழகா கம்பன் சொல்ற விஸ்வாமித்ரோட வார்த்தையா, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இதான் கண்ணதாசன் பிடிச்சான். கண்ணதாசன் பாட்டு ஏண்டா இன்னும் திதிக்கிறது அப்படின்னா, எல்லாம் ராமாயண ஆழ்வார்கள் பாசுரங்கள் நாயன்மார்களுடைய பதிகங்கள் உசுரோடு அப்படியே ஜீவனோடு எடுத்து. மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே. ரொம்ப அழகு, ரெண்டுமே கருப்பு. சாடகாவும் கருப்பு, ராமனும் கருப்பு. டிஃபரன்ஷியேட் பண்றார். மையா அவர் மை வண்ணம் தான், அசிங்கமான மை போட்டுட்டான்றோம் இல்லையா. ராமன் எப்படினானா மேக வர்ணன். அதனால மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன். உன்னுடைய புஜபல பராக்கிரமத்தை அங்க பார்த்துட்டேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன். நான் நினைச்சேன் புஜபல பராக்கிரம தான் வசத்தின்னு நினைச்சேன். ஆனா உன் திருவடி பலம் ரொம்ப வசத்திடு. அதனாலதான் நம்மாழ்வார் கதர்றார், உயர் வர உயர் நலம் உடையவன் யமனவன் மயர் வர மதிநலம் அருளினன் யமனவன் அயர்பரு அமரர்கள் அதிபதி யமனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. ஏ மனசே, உயர் வர உயர் நலம் உடையவன் அவன், அயர்வர் அமரர்களுடைய அதிபதி அவன், மயர்வரு மதிநலம் அருளக்கூடியவன் அவன். அப்பேற்பட்டவனுடைய துயர் அரு சுடர் அடி தொழுது எழு எல்லா விதமான கஷ்டங்களையும் துக்கங்களையும் ப்ராப்ளம் சஃபரிங் எல்லாத்தையும் அறுத்து போடக்கூடிய திருவடி அது. தொழுது எழு, அதை தொழுது எழுஞ்ச பெருமாள் கோவில் எல்லாம் போனா சடாரி அப்படின்னு ஒண்ணு சாதிப்பா. ஏண்டா சடாரி அப்படின்னு பேருனா சடகோபன் பேருதுக்கு. சுவாமி அம்மாளுடைய திருநாமம் சடகோபன் அப்படின்னு பேரு. சடம்ன்ற வாயு விரட்டினால சடகோபன் பேரு. பெருமாளோட திருவடியா நம்மாழ்வார் இருக்காராம். பெருமாள் கோவில போனா சடாரி எதுக்கடா வைக்கிறான்னா, நம்மளா கொண்டு தலையை காட்ட மாட்டேங்கிறோமா, பெருமாளா வந்து திருவடியை வச்சு 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 நமக்கு கிருபை வந்தார். ஏன்னா அவன் ஓங்கி உலகளந்த பொழுது பேதம் இல்லாமல் எல்லா தலையிலையும் கால் வச்சானான். ஆழ்வார்லாம் புலம்பினான், அன்னைக்கு நீ உலகளந்த பொழுது நான் பிறக்கல அதனால தலையை காட்டல, இப்ப காட்டுறேன் தலையில கால் வையினுட்டார். அதனால சடாரி கொண்டு வந்து அப்படி சாதிக்கிற. அதுலயும் சில இடங்கள்ல சடாரியில ஒரு மணி போட்டிருப்பான், ஜல் சப்தம் கேட்கும். எதுக்குன்னா தலையில வந்து பகவான் திருவடி வச்சுட்டான், இனிமேல் எல்லாம் ஓடியாச்சு, இனிமேல் ஆனந்தம் ஒண்ணுதான். துயரரு சுடரடி தொழுது எழியன் மனமே. அப்பேற்பட்ட திருவடி, பரம பவித்திரமான திருவடி. அதனாலதான் கால் வண்ணம் இங்கு கண்டே. என்ன அழகா அனுபவிக்கிறார் கம்பன். நிஜமாவே ராமன பிரத்யக்ஷம் அனுபவிச்சாதான் இப்படி சொல்ல முடியும். கம்பனால அழகா கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு அகல்யா வந்துட்டான். தெரிஞ்சவொடனே கௌதமர் வந்துட்டா. ரெண்டு பேரும் பகவானுக்கு பாத பூஜை எல்லாம் பண்றா. இவ ரெண்டு பேரையும் பகவான் சேவிக்கிறான். திவ்யமான தம்பதிகள். ராமன் சேவிச்சுட்டான பிறகு அகல்யா கிட்ட போய் அவளுக்கு சாப விமோசனத்துக்கு காரணம் இல்லாம சொல்லணுமா? அவசியமே கிடையாது. ரீசனே சொல்ல வேண்டாம். ராமனே ஒத்துனுட்டான். ஏண்டானா அவள் அவ்வளவு நாள் ராமநாமம் ஜபிச்சிருக்கா. எப்பேற்பட்ட பஞ்சமகா பாதகமே பண்ணவாளா இருந்தாலும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரம் வேற ஒண்ணுமே வேண்டாம். அத்தனை வசத்தியா அழகா அனுகிரகம் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பயுமே மாதிரி உத்தமமான தம்பதிகள் திருவடிகளை வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சாஸ்திரம். கரெக்டா அகல்யாவும் கௌதமரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டான். நேர பகவான் போறான், பல தேசங்கள்லாம் கடந்து போறான். நேரம் மிதிலா தேசம், மிதிலாபுரி, மைத்திலியுடைய இடம், மிதிலாவுடைய ராஜகுமாரி, அதனாலே மைத்திலின்னு பேரு. ஜனக குமாரத்தி, அதனாலே ஜானகின்னு பேர். அதெல்லாம் காரண பெயர். ஜனகரோட இன்னொரு பொண்ணுக்கும் ஜானகின் தான் பேரு. மிதிலா தேசத்தில் இருக்க எல்லாருக்குமே மைத்திலின்னு தான் பேரு. ஏண்டானா மிதிலாவுடைய குழந்தை, அவ்வளவுதான் மைத்திலி அப்படின்னு பெயர். மிதிலா தேசம் சரியா ஃபாரினர் தாயா நம்மளை பொறுத்த இன்னைக்கு. நேபாளம் தான் ஜனகபுரி. நேபாளத்துலதான் மிதிலா, நேபாளம் மிதிலா தேசம். இன்னைக்கும் ஜனக்புரின்னு சீதா மாதாவுக்கு பெரிய கோவில் இருக்கு. நம்ம ஒத்த ராமன் கோவில் கட்டுறதுக்கு போராடுறோம். இப்பதான் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி ஏதோ நமக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை கட்டுறதுக்கு ஒரு யோகம் பண்ணிருக்கோம். ஆனா மிதிலாபுரியில ஜானகி மாதாவுக்கு சீதா தேவிக்கு அமக்கலமான கோவில், பிரம்மாண்டமா இருக்கு மிதிலாபுரி. நேபாளில இருக்கா தாயா நேபாளி, சரியா சீதா பிராதி நேபாளி தான், ஜனக மகாராஜா நேபாளி. ஒரு காலத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தது. எல்லாமே புராணங்கள்ல சொன்ன இடம் தான். ரஷ்யா சொல்றேன் பாருங்க, அது முதல்ல ருஷியாவா தான் இருந்தது. சரியா அது ரிஷி பிரதேசம், காஞ்சி மகாபரிவா சொல்லியிருக்கா, அது ரிஷிகள் இருந்த இடம். அதனால ருஷியா அப்புறம் ரஷ்யாவா ஆயிடுச்சு. இன்னைக்கு ரஷ்ய பாஷையில நிறைய இடங்கள்ல சான்ஸ்கிரிட் கலப்பு உண்டு. கலிபோர்னியா, கபிலர் தபஸ் பண்ண இடம் கபிலோர்னியா, கடைசியில கலிபோர்னியா ஆயிடுது. இதுவும் காஞ்சி மகாபரிவாசன இடம். கலிபோர்னியால ஆஷ் ஐலாண்ட், ஹார்ஸ் ஐலாண்ட் எல்லாம் இருக்கு. கரெக்டா அந்த சகரபுத்திரர்கள்லாம் சாம்பலா போறா பாருங்க, அதான் ஆஷ் ஐலாண்ட். எங்க அந்த குதிரையை கட்டி வச்சிருந்தாலும் அதான் ஹார்ஸ் ஐலாண்ட், கலிபோர்னியா. எல்லாமே புராணம் சொன்னதுதான். காந்தாரம், காந்தஹார், அதுதான் காந்தாரியோட ஊரு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஆப்கானிஸ்தான் மோசமா தான் இருக்கு. அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் தேசம் எல்லாரையும் கெடுக்கிறதுக்கு, அன்னைக்கு ஒரு சகுனி இன்னைக்கு ஒசாமா அப்படின்னு, இவ்வளவுதான் வித்தியாசம். அன்னியிலேருந்து அந்த ஊரே சரியில்லை. ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனை தான் அந்த ஊர். எல்லாமே புராணங்கள் சொன்ன இடங்கள் தான். அத்தனை விசேஷமா, அவ்வளவு அழகா பகவான் வந்துட்டான். ஜனக மகாராஜாவுக்கு விஷயம் தெரியறது, ஓடி வந்துட்டார். கர்மயோகி, சாதாரணப்பட்டவர்கள் பெரிய கர்மயோகி. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே அப்படின்றா திருக்கோளூர் பெண்கள்ல. கர்மயோகி கர்மாவை எப்படி பண்ணணும்னா ஜனக மகாராஜா போலே பண்ணும். பகவானே கீதையில சொல்றான், ஜனக மகாராஜாவை போல கர்மா பண்ணு அப்படின்னு. கர்மன்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாசன மா கர்ம பலஹேத்துர் பூஹு மாதே சங்கோத்வ கர்மணி. கர்மாவை செய்யறதுக்கு உனக்கு பூரண அதிகாரம் உண்டு. அதனுடைய பிரயோஜனத்தை பத்தி நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கேன். ஏதோ ஆபீஸ்ல வேலை பண்றோம் அப்படின்னா வெறும சம்பளம், இன்சென்டிவ், போஸ்ட், அதுக்காக மட்டும் இல்ல, அது என்னடா மோட்சம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். சத்தியமான சத்தியம் தான். திருட்ராசன் கிட்ட அபிஷலா தான் வேலை பண்ணிட்டு இருந்தார் சஞ்சயன். ஆனா கிருஷ்ண பக்தியோட கர்மா பண்ணிட்டு இருந்தா என்னடா அழகா பகவத்கீதைய லைவ் கமெண்ட்ரி கொடுக்கற பாக்கியம் கிடைச்சிடுச்சு. நேரடியா திருட்ராசன் கேட்க முடியல, சஞ்சயன் நேரடியா தூர்தர்ஷன் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லைவ் கமெண்டேட்டர் நம்ம சஞ்சயன் தான் அழகா சொல்லிட்டு இருக்க. அக்ரூரர் கம்சன் இடத்துல வேலை பண்ணிட்டே இருக்கார். அதனாலே கம்சன் அபிஷியலா அவர் பிருந்தாவனத்துக்கு அனுப்புறான், போய் கிருஷ்ணனை கூட்டிட்டு வா அப்படின்றான். அது வரைக்கும் அத்தனை பேரையுமே கம்சன் கிருஷ்ணனை கொலை பண்றதுக்கு அனுப்பிட்டு இருந்தா, அக்ரூரர் அபிஷியலா போய் நீ கூட்டிட்டு வான்னு அழிச்சுட்டு போறார். சத்தியம், நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோம், நீங்க பாட்டு பக்தி பண்ணிட்டு இந்த காரியத்தை பகவானுக்காக பண்றேன். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. உடம்புனாலையும் மனசுனாலையும் வாக்குனாலையும் இந்திரியங்கள்னாலையும் சுவாவத்தினாலையும் என்னெல்லாம் பண்றேனோ அத்தனையும் நாராயணனுக்கு சமர்ப்பணம். ஆட்டுக்காருக்கு சமைக்கணும்னு நினைச்சா கோபமா வருது, நாராயணனுக்கு சமைக்கணும்னு நினைச்சா கோபம் வருமா? ஒரு நாள் திருப்பதி பெருமாளுக்கு சமைக்கணும்னு நினைச்சுக்கோங்க, ஒரு நாள் ரங்கநாதனுக்கு சமைக்கணும்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்பதான் அவள வாய முடிஞ்சு சாப்பிடுவா. இல்லாட்டி ஒரு உப்பு ஜாஸ்தின்னா ஒரு கல் குறைச்சல்னுவா, தலையை பார்த்து கல்ல போடணும் அவளுக்குலாம். இந்த காலத்துலாம் சொல்லுவா, யாரா வந்துட்டானா சுட சுட தோசை வேணா தலையை பார்த்து கல்ல போடு அப்படின்பா. தலையை பார்த்துட்டு தோசை கல்ல அடுப்புல போடுன்னு அர்த்தம். கடைசியில தலையை பார்த்து கல்ல போடு அப்படின்பா. எவ்வளவு பண்ணாலும் திருப்தியாக போறது கிடையாது. வெத்த குழம்புனா வெத்த குழம்பு கூட நிக்க மாட்டா, அதுக்கு ஒரு சுட்டாப்பலா இருந்தா தேவலையே அப்படின்னு. அப்புறம் சுட்ட எண்ணெய் இருந்தா தேவலையே இருந்தா, அப்புறம் ஒரு பருப்பு தொழில் இருந்தா போதும் அப்படின்னா, அப்புறம் என்ன ஃபுல்லாவே சமைச்சிட்டு போயிடலாம். சிம்பிள், இதுவரை சிம்பிள் பேர். அதான் அது விசேஷமே. வெத்த குழம்புக்கு ஒரு 10 மினிட்டு கூட வச்சுட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு சிம்பிள் மெனு அப்படின்னா. அதாவது ஒரு நாள் ரங்கநாதனுக்கு சலுகை பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் ரங்கநாதனுக்கு கிருபை பண்ற ஒரு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சிடும் இல்லையா? இப்படிதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். அவ்வளவுதான், இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெருமாளுக்கா சலுகை பண்ணி போடுறோம். அப்படியே 108 நாள் ஓடிட்டு போயிடலாம். 108 பெருமாளுக்கு அப்புறம் இருக்கான் பாண்டரங்கன், குருவாயிரப்பன், எவ்வளவு பேர் இருக்காரு. அபாரான் அப்ப என்ன ஆகணும், ஒரே ஏதான ஒரு நாள் நிச்சயமா பிரத்யட்சத்தில் பகவான் வந்து அந்த ஆகாரத்தை சீகரிச்சுடுவான். ஆபீஸ்ல வேலை பண்ண போறா, டிடிடியில் வேலை பண்ண நினச்சிக்கோ, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் வேலை பண்ணுறது நினச்சிக்கோ, முடிஞ்சு போயிடுது. அவ்வளோதான், குமாஸ்தாவாக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸில் இருக்கலாம், ஏகநாத நினச்சிக்கோங்க, அக்கௌண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியே பாண்டகனை கனெக்ட் பண்ணிட்டேன். மனசு 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 எல்லாத்தையும் பாரமாக ஏற்றிட்டா எல்லாமே பாரம்தான், எல்லாமே பகவத் அர்ப்பணமாக ஏற்றிருந்தா சுகம்தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவன் பார்த்துப்பான். அவ்வளோதானே, அவ்வளோ அழகாக கர்மயோகம் பண்ணதுனால ராமன் தேடிண்டு வந்துட்டானா இங்கே. இப்படி பார்க்கிறார் ஜனக மகாராஜா, எதுக்குமே வசப்படாதவர் ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்துட்டு வசப்படுறாராம். இமவு குமாராக யார் இவா, அஸ்வினி குமாரர்கள் மாதிரி இருக்காளே, சுப்பிரமணிய சுவாமி மாதிரி ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னுச்சா. பலபலான் இருக்காளே எல்லாம் கேட்டுட்டும் சொல்றார் விஸ்வாமித்திரர். சொன்னார், தசரத குமாரர்கள் நீ ஒரு தனுர்யாகம் பண்றியே அதை பார்க்கறதுக்கு வந்திருக்க, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஜோரா தனுர்யாகத்துக்கு போற வால்மீகி மகரிஷி. அப்பதான் தாயாரும் பெருமாளும் மீட் பண்ணதா சொல்றார். ஆனா கம்பன் ஆச்சரியமா, துளசி வாசர்ல அவளுக்கு பொறுமை இல்லை, முன்னாடி நாளே இல்லாட்டி அடுத்த நாள் காத்தால பூஜையும் பொழுது தாயாரும் பெருமாளும் மீட் பண்ணிட்டான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரம் பார்த்துட்டா அப்படின்னு பகவான் அழகா மித்திரா தேசத்துல அப்படி சுத்திரானா. லக்ஷ்மணனுக்கு ஆசை, அண்ணா மித்திரா தேசத்தை பார்க்கலாம்னா பாரி நன்னா இருக்கும் சொல்றாளேன்னா பகவான் ஐஸ்வன் அப்படி வீதி வீதியா போறானா லக்ஷ்மணனுக்கு. விஸ்வாமித்திரிட்ட கேட்க பயமா, ராமன் பே பிரபு இந்த மாதிரி மித்திலா தேசத்தை பார்க்கலாம்னு ஒரு அபிப்பிராயம், லக்ஷ்மணனுக்கு இந்த ஊரெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கும் ஆசையா இருக்கு, ஆனால் அவனை சொன்னால் கோச்சி போறோம்னு பயம், எனக்கும் ஆசையா இருக்கு, நீங்கள் உத்தரவு கொடுத்தாலும் அப்படியே போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம்னுட்டான். உடனே சரிடா அவன் போயிட்டு வாடா குழந்தைன்னுட்டான். ஏன் லக்ஷ்மணனுக்கு ஒரே குஷியா, எங்கள் அண்ணாவை பாருங்க அப்படின்னு சொல்லி ராமன் அழிச்சுட்டு வீதிகளில் லக்ஷ்மணனுக்கு மித்திலாவை பார்த்து என்ன ஆக போகிறது. அவனுக்கு என்னடானா, எங்க ராமனுடைய அழக லோகம் பார்க்கணும்னு ஆசையா அண்ணன் அப்படி நடக்கிறானா. தோள் கண்டார் தோளே கண்டா தொடுகள் கமல அன்ன தாழ் கண்டார் தாழே கண்டா தடக்கை கண்டாறு மத்திய மிதிலால இதுவரைக்கும் இப்படி ஒரு புருஷனை யாரும் பார்த்ததில்லை. தோளை பார்த்தவா இந்த யானையுடைய துதிக்கை மாதிரி மேல பருத்து கீழே சிறுத்து அப்படி நீண்டு இருக்கான். முட்டிக்கால் வரைக்கும் நீண்ட கைகளாம் பகவானுக்கு, ஆஜானு பாகுவான கைகள் பல பலான் இருக்கான். தோளை பார்த்தவா ஐயோ எப்படி இருக்கு அப்படி தோள் கண்டார் தோளையே கண்டார். கம்பன் சொல்றா, தோள் கண்டார் தோளையே கண்டார் தொடுகள் கமல அன்ன தாழ் கண்டார் தாழே கண்டா. இந்த செந்தாமரை பாதத்தை பார்த்தா இந்த பிளாக் பியூட்டி, இவன் பிளாக்கா நல்லா ஹாய் ஹேண்ட்ஸமா இருக்கான், பாதங்கள் சிவப்பா இருக்கு, உள்ளங்கை சிவப்பா இருக்கு, கண் சிவப்பா இருக்கு, வாய் சிவப்பா இருக்கு. அந்த பாதத்தை பார்த்தா பாதத்தையே பார்த்துட்டு இருக்கா. தொடுகள் கமல அன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார் தடக்கை கண்டாறு மத்திய நீண்ட கையை பார்த்தோம் அதையே பார்த்துருக்காள். வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டா. ராமனுடைய ரூபத்தை முழுக்க யார் பார்த்தா, யாருமே பார்க்கலையா. அவ வாழ்க்கு எந்த அவயவத்துல மனசு லயப்பட்டதோ அந்த ரூபத்தையே பார்த்துட்டு இருந்தான். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகராழ்வார் சொல்றார் திவ்ய பிரபந்தத்துல திருமலை திருப்பதியில ஒரு படியா கடந்து அவனோட பவளவாயை பார்த்துட்டு இருப்பேன்டா சீனிவாசா, வேற ஒண்ணு வேண்டான்னு. அதனாலதான் பெருமாள் கோவில் எல்லாம் சுவாமி பக்கத்துல இருக்கிற அந்த கர்ப்பகிரக படிக்கு குலசேகரன் படி அப்படின்னே பெயர். அவ்வளவு அழகான படி அது. அந்த மாதிரி சுவாமி அனுபவிக்கிறாளா ஊரெல்லாம் சுத்தி எங்க அண்ணனை பாருங்க, அண்ணனை பாருங்க. நிறைய பேர் இந்த பக்கத்துல இருக்கவாள்லாம் ராமனை பார்க்கணும்னு நினைக்கிறோம், பகவான் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கானா. அவள்லாம் ஐயோ பார்க்க முடியல, என்னடி அங்கேயே பார்த்துட்டு இருக்காண்டின்னு மித்திலா தேசத்துக்குள்ள பேசுறாளாம். லக்ஷ்மணன் காதல விழுந்துருக்கானா, அங்க பாருங்களே அப்படின்றான். வேறுண்டவே இந்த பக்கம் எதுக்குறானா, ராமனுடைய திருமுக மண்டலம் இந்த பக்கம் திரும்பணுமா, அவனுடைய கிருபா கடாட்சம் இத்தனை ஜனங்கள் மேல வெள்ளணும். உடனே அந்த பக்கம் இருக்கணும், ஐயோ நம்மள பாக்கலையே அப்படின்றாள். அண்ணா இங்க பாருங்க, அதை பார்த்து மாடியை பாருங்க, இவாத்துல அங்க பாருங்க கதை என்ன டிசைன் என்ன அழகா இருக்கு பாருங்க, என்ன பெயிண்டிங் பாருங்கன்றான். ராமன் இப்படி ஓரத்துல பாக்குறாரு, நீ பெயிண்டிங்காக சொல்றியா, எனக்காக சொல்றியா, அவளுக்காக சொல்றியா அப்படின்னு. இல்லனா ரொம்ப அழகா இருக்கு, நீங்க ரசிப்பே இல்லை, ரசிகன் ரசிகேந்திரன் பகவான போல ரசிகன் லோகத்துல யாரு உண்டு. ஒரு அம்மா குழந்தைய எப்படி ரசிக்கிறாளோ அதை விட கோடி மடங்கு பகவான் நம்மள ரசிக்க. அதனாலதான கண்ணு காது மூக்கு என்ன அழகா டிசைன் எல்லாம் அதேதான். எண்பு தூண் நாட்டி அப்படின்னு சார் திருமங்காழ்வார் சொல்றா, எண்பு தூண் நாட்டி ரோமம் வேந்த 9 வாயில் பட்டணம், எல்லாம் நவத்வாரே புரே தேகி இவ்வளவுதான். ஆனா இதுக்கு அந்த எலும்பு ஒன்ன கொடுத்து கொஞ்சம் சதைய பேக் பண்ணி அதுக்கு மேல ஒரு தோலை போட்டு அதுக்கு மேல இன்னொரு தோலை போட்டா கொஞ்சம் முடியெல்லாம் கொடுத்து இதுக்கு ஸ்ரீ சரீரம் இதுக்கு புருஷ சரீரம் எல்லாம் கொடுத்து இது நெட்டையா ஒன்னு குட்டையா ஒன்னு குண்டா ஒன்னு ஒல்லியா ஒன்னு கருப்பா ஒன்னு சேப்பா எத்தனை வெரைட்டி எத்தனை ஆச்சரியம். ஒரே அப்பா அம்மா பிறக்கி ஒவ்வொரு எத்தனை வெரைட்டி அவ்வளவு ரசிகனா இருந்தா அந்த கட்டவரல் ரேகை ஒருத்தர மாதிரி இன்னி வரைக்கும் யாருக்கும் இல்லை. நமக்கு கண்டுபிடிக்கிறது பல வருஷம் ஆயிடுச்சு, யூனிக் புதுசா கண்டுபிடிச்சிருக்கா, தலைமுடியும் யூனிக்கா. அதனால இருபதாம் நாட்டி யூஸ் பண்ணாதீங்க, கொட்டிட்டு போடுது. எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. பகவான் பார்த்து பார்த்து ரிப்பீட்டேஷனே கிடையாது, நம்ம பண்றது எல்லாத்தையும் ரிப்பீட்டேஷன் உண்டு. பகவான் பண்றது கிடையவே கிடையாது, எல்லாம் யூனிக் யூனிக் யூனிக். ஒன்னு மாதிரி இன்னொன்னு பண்ண மாட்டான், சம்திங் ஸ்பெஷல். சோ யூ ஆர் சோ ஸ்பெஷல், சந்தோஷப்படுங்க. அவளை மாதிரி நான் இல்லையே கம்பேரே பண்ணக்கூடாது, பைத்தியக்கார இருக்கணும். நீங்க தனி, பகவான் ஸ்பெஷலா உங்களை டிசைன் பண்ணிருக்கான், உங்க வாழ்க்கையை ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்கான். உங்களுக்கு வர ஆத்துக்காரன் எல்லாம் ஸ்பெஷல் தான், உங்க குழந்தையும் ஸ்பெஷல் தான், நீங்களும் ஸ்பெஷல் தான், வியாதியும் ஸ்பெஷல் தான். எல்லாருக்குமா கொசு கடிச்சு சிக்கன் புனியா வருது, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தானே வருது, எல்லாம் ஸ்பெஷல். பகவான் அவ்வளவு ஸ்பெஷலா வச்சுட்டு இருக்கான், யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் எவர். அதனாலதான் நீங்க யாரோ எப்படியோ, பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவனுக்கு ஸ்பெஷல் தான். திருப்பதியில போய் நின்னா தெரியுதுமே, அத்தனை பேரும் போறோம், 300 ரூபா டிக்கெட்டு, தர்ம தரிசனம் 50 ரூபா டிக்கெட்டு, கடைசியில திரிவேணி சங்கமம் எல்லாம் ஒன்னா சேர்த்து விட்டுருவார். சுவாமி நீ பெரியவனா நான் பெரியவனா பாத்துக்கோங்கடான்னு, கடைசியில நான் பெரியவன் சரகண்டின்னு அனுப்பிச்சுட்டு. அதானே வசதி, சுவாமி அவ்வளவு ஸ்பெஷலா வச்சுக்காரு. அதனால யாரும் யாரையும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்கோ, கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ண அசிங்கம். அப்ப என்னன்னா பகவானுடைய சிருஷ்டியை கேவலப்படுத்தணும். பகவத் சிருஷ்டி அது வசதியா பண்ணிருக்கான், எல்லா விதத்திலையும் அவங்க வசதியாக தான் பண்ணிச்சிருக்கான், தி பெஸ்ட். பகவானுடைய கிரியேஷன்ல எதுலையுமே குறை கிடையாது, பாக்குறவா கண்ணில தான் குறை இருக்கு. எல்லாமே அழகுதான், எல்லாமே வசதி தான், சந்தேகமே வேண்டாம். ஒரு திருவிழால ஒரு குழந்தை காணாம போயிடுச்சு, உடனே அதை பிடிச்சி வச்சுட்டு மைக் அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு குழந்தைய வந்திருக்கீங்க, அவரோட அப்பா அம்மா வாங்கும் அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட கேட்கறா. அந்த மைக் அனௌன்ஸ் பண்ற உங்க அம்மா இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா. உடனே அவளும் நிறைய ஸ்திரீகள்லாம் வந்தா, இவளா 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 எல்லாம் மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறது. சீச்சியா இதெல்லாம் இல்ல, இது அழகா அப்படின்றது இவாளுக்கு ஒண்ணுமே புரியல. இவாளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவா கண்ணு அழகுன்னு நினைக்கிற அத்தனை பேரையும் பிடிச்சு கொண்டு நிக்க வச்சாச்சு. அப்ப ஒருத்தி ஓடி வந்தா, நல்லா முடியலாம் நல்லா அழுத்தி வாரின்னு கொஞ்சம் பல்லு எடுப்பா கண்ணங்கரேன்னு அம்மானு கத்தினான். இவாளுக்கு தூக்கி வாரி போடுறது, இது அழகா. குழந்தைக்கு அம்மாவுடைய வாத்சல்யம் பெருசு, அதனாலே அது அழகு சத்தியம். அப்ப பகவான் நம்மளையும் அவ்வளவு அழகா தான் பாக்குறான், பாவம் எத் பாவம் தத் பவத். குழந்தைகள் வெளிப்புற அழக பாக்குறதே இல்ல, ஹிருதயம் ஹிருதயத்தை தானே பாக்குறது. காஞ்சி பரமாச்சாரியா என்ன மிஸ்டர் யூனிவர்ஸா, ஆனாலும் பார்த்தா கை கூப்புறமா இல்லையா, மகாபிரிவாளை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா, ஒரு ஆகர்ஷணம் வருது. ஏன்னா தப்போபலம், நம்ம மேல ஒரு வாத்சல்யம். சுங்கேரி பெரியவா, அகோபிலம் மரத்து ஆச்சாரியன் எத்தனை பெரியவா, இவாள் தான் பெரிய அழகானா சுந்தரம்ன்ற ஹிருதயத்தை பொறுத்த விஷயம் இது இல்ல. இது ஒரு அழகோ நான் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பகவான் அவ்வளவு அழகா எல்லாரும் சிருஷ்டிச்சிருக்கான், ஜோரா எல்லாரும் பார்த்து ரசிக்கிறா ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அழக. ஆனந்தத்தை தலைக்கிறா, அடுத்த நாள் ஆயாச்சு, ஜோரா சபைக்கு போறா, பெரிய வில்லெல்லாம் கொண்டு வரா. அப்ப ஜனக மகாராஜா கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டார், எத்தனையோ பேர் வந்தா இந்த வில்ல அசைக்கெல்லாம் முடியல, எடுக்கவே எல்லாம் முடியல. பெரிய பெரிய தேவர்கள், கந்தர்வர்கள், சின்னவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் எல்லாருமே தோத்து போயிட்டான். மனுஷாள்னா எந்த மூளைக்குன்னு வந்ததே கோபம் லக்ஷ்மணனுக்கு. வால்மீகி ராமாயணத்தில் ராமச்சரித்த மானசத்துல துளசிதாசர் சொல்றார், லக்ஷ்மணனுக்கு கோபம் கொடுத்தான், வேகமா எழுந்துட்டான், கத்தறான், ஜனகரே இது என்ன, ஒரு மீந்து போன சொத்த வில்லு டப்பால பொத்தி பொத்தி வச்சிருக்க, இது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற சொல்லுங்க, ஒரு கையில் எடுத்து உடச்சு காமிக்கிட்டுமா அப்படின்னா. ராமன் பயந்து போயிட்டான், விஸ்வாமித்ர ரொம்ப பயந்து போயிட்டார், கதையே மாறி போயிடுமே. லக்ஷ்மணன் சொல்றான், ஏ திக்கச்சங்களை ரெடியா இருங்கோ அப்படின்னுட்டான். அப்புறம் விஸ்வாமித்ர குழந்தை சமாதானம் 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 ஆக மாட்டேங்கிறான், எங்க அண்ணா இருக்கிற சபையில எப்படி இதை வார்த்தைய ஜனகர் சொல்லலாம் அப்படின்னுட்டார். ஜனகர் கண்கள் ஆனந்த பாஷன், இந்த மாதிரி ஒரு வீரன் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு வீரவர் தான். அப்ப அண்ணனுக்கு ஒரு பையன் தம்பி ஒரு சப்போர்ட் பண்றான், அப்ப எவ்வளவு பெரிய வீரனா இருப்பா அப்படின்னு நினைச்சாரா ஜனக மகாராஜா. அப்புறம் ராமன் வந்து, லக்ஷ்மணா உட்காரு சரிண்ணா, சீரு சீரு சீரானா பாம்புதானே, ஆதிதேஷ அவதாரமா சவ்வளவு சீரியானா. அண்ணா வந்து, லக்ஷ்மணா அண்ணா உட்காருடா, பெரிய சபையில் அப்படிலாம் பேசப்படாது, அப்படியே பொட்டிப்பாம அடங்கி உட்காந்துருக்கானா. லக்ஷ்மணான் ராமன் சொன்ன உருகிட்டானா, பனி கட்டி உருகிற மாதிரி. ஐயோ எங்க அண்ணன் என்ன கூப்பிடுறானே, கூப்பிட வேண்டாமா, நம்மள ஒரு தடவையாவது பகவான் கூப்பிட வேண்டாமா. கொரியர் வாழா வரைக்கும் நம்மளை கூப்பிட்டாச்சு பேர் சொல்லி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. டிடிஆர் வரைக்கும் யாரு யாருன்னு கேட்டாச்சு. ஒரு தடவை ராமன் கூப்பிட வேண்டாமா, ஒரு தடவை கிருஷ்ணன் கூப்பிட வேண்டாமா, அப்படி ரசிக்க வேண்டாமா அவன் ஆஹா அப்படின்னு ஆனந்தத்துல கலைக்க வேண்டாமா. இப்பேற்பட்ட குழந்தைகள் எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்மளுடைய தான பெயர், சரீரத்துக்கு தானே பெயர், அந்த பெயரை பகவான் சொல்லி நாம கேட்க வேண்டாமா. என்ன கூப்பிடேண்டா ராமான்னு ஒரு நாள் கேட்டு பாருங்க, சத்தியமா கூப்பிடுவான், கூப்பிட்டு தான் இருக்கான், கவனம் இல்லை. அது எல்லா பேசுறதையும் கேட்டுருக்கான், அவன் பேசுறான், உள்ளுக்குள்ளேந்தே பேசிட்டு இருக்கான். கவலைப்படாது, பயப்படாது, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், அவங்ககிட்ட விட்டுடுங்க. லக்ஷ்மணன் அப்படியே அழகாக உருகிட்டான். பகவான் ராமன் வந்தான். விஸ்வாமித்திர சொன்னார், தாத்த ராம தனுகு பஷ்ய, குழந்தை ராமா தனுச பாருடான்னுட்டாரான். பகவான் போனா நின்னான், இப்படி தனுச பார்த்தான், பாருந்தானே சொன்னார். இது எக்ஸ்ட்ராவாதான் பண்ணப்படாது. சில பேர்கிட்ட வேலையை சொன்னா பயம், என்னடா நான் தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிடுவேன். குரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அந்த கோடு போட்டா நிக்கணும். அது தாத்த ராம தனுகு பஷ்ய அப்படின்னா விஸ்வாமித்தர், பகவான் பார்த்தான், தனுசை பார்த்துட்டு விஸ்வாமித்தர் பார்த்து கையை கூப்பிட்டான். சத்குருநாதா தனுசை பார்த்துட்டேன், நீங்க உத்தரவு கொடுத்தேன்னா தொட்டு பார்க்கறேன், எடுத்து பார்க்கறேன், நான் ஏற்றி பார்க்கறேன்னுட்டான். விஸ்வாமித்தர் கண்கள்ல ஆனந்த பாஷம், இப்படிதான் தான் இருக்கணும், சிஷ்யன் தான், சத் சிஷ்யன் தான், எப்படி நிக்கிறா அப்படின்னு. உடனே லக்ஷ்மணன் நெஞ்சு நிமித்து நிக்கிறான், எங்கண்ணா சும்மாவா அப்படி நிக்கிறான், நெஞ்சு நிமித்துண்டு வில்லே எடுக்கல. ஆனாலும் அப்படி ஜம்முன்னு ஒரு வில் பவர் நின்றுட்டு இருக்கான் அர்ஜுனன். நிக்க அழகா ஜோரா லக்ஷ்மணன் ஆனந்தத்துல தலைச்சு நிக்கிறான். பகவத் பலத்துல பகவான் பார்த்தான், இடது கைய கொண்டு அப்படி வச்சானும், வலது கையை வச்சா கொஞ்சம் பலம் கம்மின்னு இருக்கும், இடது கைய கொண்டு வச்சா அப்படி எடுத்தா டக்குன்னு வில் கையில வந்துடுச்சு. எல்லாரும் பயந்து போயிட்டு, அவ்வளவு சீக்கிரம் இது வரைக்கும் யாருமே இந்த வில்லு அப்படி எடுத்ததே இல்லை. அப்படி எடுத்தா அப்படி கீழே நான் இருந்து இப்படி ஏத்துறானோ, நிறைய சபையில் எல்லாரும் கூடிட்டு இருக்கா, இப்படி உட்காந்துவாலாம், அப்படி இப்படி பாக்குறாளா. இந்த பகவான் இப்படி நான் இழுக்க 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 எல்லாரும் பக்கத்துல போறது, பக்கத்துல போறது, பக்கத்துல போறது, பக்கத்துல போறது, மாட்ட போறா, மாட்ட போறா, மாட்ட போறான். எடுத்தது கண்டார் கிட்டது கேட்டார் முடிச்சுக்கா கம்பன். எடுத்ததை பார்த்த படிக்கிற ஒரு சப்தம், எல்லாரும் இருந்தாச்சு கீழே, ஒரு நாலு பேரை தவிர, ராமன் லக்ஷ்மணன் ஜனக மகாராஜா சீதாதேவி அதெல்லாரும் விழுந்தாச்சா தொப்பு தொப்புன்னு. விஸ்வாமித்திரன் ராமா அப்படின்னு கத்திட்டார். அவ்வளவுதான். இப்படி ராமன் ரொம்ப பாவமா பார்த்தான் விஸ்வாமித்திரன், ஒண்ணுமே பண்ணல, தானா உடஞ்சு போயிடுத்து, தானா உடஞ்சு போயிடுத்துட்டான். ரூல் படி பார்த்தா உடைக்கப்படாது, நான் ஏத்தனவ தான் ரூல். ஆனா ராமன் கை வச்ச உடனே உடஞ்சுடுத்தான். சீதா மாதாவுடைய பிரார்த்தனை அப்படி, சீதா மாதா எத்தனையோ பேர் வந்தா பார்த்தா வேண்டாம் சொல்லி தனுசு கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலும், ஏ தனுஷே கனமா இரு, ஒரு பயிலும் தூக்கிடப்படாதுன்னு. இப்ப ராமனை பார்த்தோன்னு சீதா மாதா பிரார்த்திச்சிருந்தாளா, ஏ தனுஷே லேசாரு, இவர் எடுக்கணும், நான் ஏத்தனம், அவர் எனக்கு பர்த்தாவா வரணும், அப்படி ஆயிடுச்சுன்னா 14 வருஷம் வனவாசம் பண்றேன்னு பிரார்த்திச்சுட்டான். ரொம்ப ஜாகிரத பிரார்த்தனை மட்டும் தாயா சொல்லிட்டு அவர் குஷியில 14 வருஷம் வனவாசம், நல்ல வேலை பகவானும் சேர்ந்து சொல்லிட்டான், இவரோட வனவாசம் பண்றேன்னு தனியா சொல்லல. அழகா எடுத்தான், எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார், எடுத்ததுதான் பார்த்தா உடஞ்ச சப்தம் தான் அத்தனை பேர் காதலையும் விழுந்தது. லக்ஷ்மணன் ஜெய் போலோ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஜெய். பலமா இல்லையே, பகவான் கஷ்டப்பட்டு வில்ல உடச்சிருக்கான், ஜெயின் ஒரு சிக்ஸ் அடிச்சாலாம் கையை தட்டையில பக்கத்தா இருக்க பயப்படுற மாதிரி, ஜெய் போலோ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஜெய். வா, இப்பதான் வைகுண்டத்தை போய் எதிரொலிக்கும், ஜெயின்னு சொல்லப்படா, ஜெய் ஜெயகோஷம் இல்லையா, ஸ்ரீராம ஜெயம். நம் ராமனுக்கு நம்ம ஜெயகோஷம் போடாம வேற யார் போடுவா? லக்ஷ்மண வெக்கத்தை விட கத்தினானா, மித்ராத கத்த வேற ஜெய் ஹோ அப்படின்னுட்டா. உடனே ஆனந்தத்தை தளச்சா கிடுகிட்டு ஓடி வந்துட்டார். ஜனக மகாராஜா கடக வாடி 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 பண்ணே அப்படின்னு மாலை எடுத்து, இந்த ஹைவரா பொண்ணு அப்படின்னா பகவான் சொன்னான், வில்லை எடுத்து நான் ஏத்தணும்னு ரூல் சொன்னார், கல்யாணம் எல்லாம் சொல்லவே இல்லையேன்னு. ஜனகர் பயந்தே போயிட்டார். இப்பதான் ஒருத்தன் வந்திருக்கான், வில்லெல்லாம் எடுத்து உடச்சிருக்கான், கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அப்பா சொல்லாம, அதுக்கு அப்பாவை கேட்டுட்டு வில்லு எடுத்துருக்கணும், அப்பாவை கேட்டுதான் வில்லே எடுத்துருக்கணும். இல்ல விஸ்வாமித்திர சொன்னா, நான் கல்யாணம் எல்லாம் அப்பா தான் டிசைட் பண்ணணும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்பா பேருக்கு நிக்கலாம். அது அப்பா உத்தரவு கொடுத்தா தான். இல்லாட்டி விஸ்வாமித்திரை பார்த்து ஜனகர் கேட்கிறார், இப்படி சொல்றானே குழந்தை, அப்படிதான் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு வந்திருக்கான். அப்பாவுடைய மரியாதையை குழந்தைகள் எங்கெல்லாம் காப்பாற்றணும்னு ஒரு தர்மம் இருக்கு. பெருசா ஒண்ணு, எந்தெந்த இடத்துல அப்பா அம்மா பேரை காப்பாற்றணுமோ அந்த இடத்துல காப்பாத்திட்டாலே போதும். சுவாமி சொல்லிட்டானா, அப்பா ஒத்துக்கட்டும், அப்பா முடிவு பண்ணட்டும், மாலை போடுறே தான். உடனே இங்கே இந்த ஆளெல்லாம் அனுப்பினா, தசரதற்கு விஷயத்த சொன்னா, தசரத் திரும்ப திரும்ப கேட்கிறார், என் பிள்ளையா ராமனா வில்லு உடச்சுட்டானா, இந்த பையனுக்கு இன்னும் வில்லு எடுத்து அம்படிக்கவே தெரியாது அப்படின்னு. உடனே கடகடன் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பி வராறான். கூடவே பரதன் சத்ருகன் வாழ வந்துடலாம், அண்ணா வில்ல உடச்சா, அண்ணாவுக்கு கல்யாணம், ராமனுக்கு கல்யாணம், பசங்கள் எல்லாம் வருது. ஜோரா வந்தாச்சு, தசரதர் வந்துட்டார், அழகா வந்தாச்சு. அப்பாவை போய் சேரிக்கிறான், பகவான பார்த்து இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். தசரதர் இன்னும் சின்ன பிள்ளை நினைச்சிருந்தார், கல்யாண வயசு ஆயிடுதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோமான்னு சொல்லாம சொல்லிட்டான் பையன். பகவான் ஆச்சரியமா அரும்பு மீசி எல்லாம் வச்சிருந்த டீனேஜ், அது ஒரு அழகு. ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு அழகு எதிரானா, அந்த டீனேஜ் வருவா பாருங்க, குரல் மாறும், அந்த ரெண்டு மீசு அப்படி எடுத்து பார்க்கும், அது வரைக்கும் இல்லாத வெக்கமெல்லாம் புதுசா வரும், அப்பதான் குரல் மாறும், காம்பீரியம் வரும். அன்னி வரைக்கும் அங்க போலாம் இங்க போலாம், யாராவது சொந்தக்காரா சொன்னா நான் வரேன் நான் வரேன் ஓடி வருவோம். அதுக்கப்புறம் யாராவது கூட நான் வரல, நான் ஆத்துல இருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு மேனரிசம், அது ஒரு அழகு, அந்த ஒரு டிரான்சிஷன், அந்த டீனேஜ் இருக்கு பாருங்க, அது ஒரு அழகு. இப்ப ஸ்திரீ குழந்தைகள் அது மாதிரி வயசுக்கு வந்து கொடுத்தனா அவருடைய பலம் பக்குவம் அப்பா கிட்ட பேசுறதே மாறி போகும், அது ரொம்ப அழகா இருக்கும். அது வரைக்கும் அப்பா கிட்ட உரிமையோட ஓடி போய் எல்லாம் பண்ணிருக்க குழந்தைகள் சக்கடி என்னமோ அந்த ஒரு ஸ்திரீ சுவாவம் வந்து ஒரு நாணம் வந்து அது அது நிஜமாவே அந்த நாணம். ஒரு எவ்வளவுதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் சில விஷயங்கள்லாம் இயற்கையானது, நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. அவர் உடனே அந்த குழந்தைகள் அந்த டிரான்சிஷன் அவ்வளவு. அதே மாதிரி அந்த குழந்தைகளை கல்யாணம் வரும்பொழுது இந்த கூடப்படவை கட்டிட்டு வரும்பொழுது அது வரைக்கும் நம்மாத்து பொண்ணா தெரியும், இந்த கூடப்படவை கட்டிட்டு வந்துருக்குன்னா அடுத்தாத்து பொண்ணு அவ்வளவுதான். தானாவே அப்பா கண்களில் கண்ணீர், இவ்வளவு நாள் பார்த்து பார்த்து வளர்த்தேனே அப்படின்னு எங்கேயிருந்தோ திடீர்னு அப்படியே ஒரு டிரான்சிஷன், மாமி அப்படின்னு தானா வந்துடும், இது அடுத்தாத்து பொண்ணுன்னு. அது வரைக்கும் நம்மாத்து பொண்ணு, இது வரைக்கும் மிஸ் கூட போட்டு நம்ம பேரெல்லாம் போட்டுவோம், அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் இன்னொருத்த பேர் சேர்ந்துடும். அந்த அந்த ஒரு சின்ன டிரான்சிஷன், அந்த ஒரு நூல் அதில் இருக்கு பாருங்க, நிஜமாவே அது அதெல்லாம் வாழ்க்கை ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ராமன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கானா, அப்பா பார்த்தார், பேரடா கல்யாணம், அப்பா நீங்க முடிவு பண்ணுங்கப்பா, தசரதர் சிரிச்சானா, நீ தானே முடிவு பண்ணிட்ட, இன்ஃபர்மேஷன் தான் சொல்லி வச்சுக்கோ, பர்மிஷனே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் அப்பா பர்மிஷன் கொடுக்கற மாதிரி பண்ணிட்டான். உடனே அழகா பாசா கல்யாணம் எல்லாம் ரெடி அப்படின்னு விட்டார். விஸ்வாமித்தர் பாசார், ஜனக மகாராஜா பார்த்தார், ஒரே கல்யாணம் இருக்கு, பேசாம உங்க பொண்ணு ஊர்மையிலா இருக்காள், அப்படியே நம்ம பையன் லக்ஷ்மணனுக்கு கொடுத்துடலாமேன்னுட்டார். அவர் பார்த்தார், ஜாக் பாட், நாலு கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டான். சீதையை லக்ஷ்மண ராமனுக்கு கொடுத்துருவோம், லக்ஷ்மணனுக்கு ஊர்மிலாவை கொடுத்துடலாமே அப்படின்னு விட்டாங்க. இப்படி பாக்குறான் லக்ஷ்மணன், இதனால வம்பா போச்சு, அண்ணாவுக்கு தானே கல்யாணம் நடத்தும். அதுக்குள்ள அப்படியே பார்த்தார் ஜனகர், ஓஹோ பாக்யம் அப்படின்னு விட்டார். உடனே பரதன் சத்ருகன் அப்படியே பார்த்தார் விஸ்வாமித்திரர். ஜனகரோட தம்பி ஒருத்தர் உண்டு, குஷத்வஜர் அப்படின்னு பேர் அவருக்கு. அவரை பார்த்தார், அவருக்கு ரெண்டு பொண்ணுகள் இருக்காள், அவளை பரத சத்ருகன் கொடுத்துடலாமே, மாண்டவி சுத கீர்த்திய சரின்னுட்டார். நாலு பசங்களுக்கும் ஒரு கல்யாணம், அழகா ஒரே மேடையில. என்ன ஆச்சரியம்னா, பகவான் மூத்த பயல எப்படி இருக்கணும்னா, இவன் ஒரு வில்ல உடச்சு தம்பிகள் மூணு பேருக்கு சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அப்பாவோட டென்ஷனை குறைச்சுட்டானோ குழந்தை, அதானே உத்தமம். இவனுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறதே பெரிய பாடம் நினைக்கிறத விட, ஒரே மேடையில பகவான் இவன் ஒருத்தன் வில்ல எடுத்தான் உடச்சுட்டான். அது வரைக்கும் லக்ஷ்மணன் பரிகாசம் பண்ணிட்டு அண்ணா நாலு நேந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணா ஏதோ மண்ணி வந்துட்டான் கண்டிக்காம போயிடாதீங்கோ அப்படின்னு. இப்ப பகவான் திரும்பி, நான் லக்ஷ்மணா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோடா, நான் சும்மா இருக்கோண்டா, திடீர் வளர முடிவு பண்ணிட்டான், தெரியவா முடியும் பண்ண ஒன்னும் பேசப்படாதுன்னு பகவான் லக்ஷ்மண நினைச்சா. சரி, அண்ணாவுக்கு மண்ணிக்கு சேர்த்து கைங்கரியம் பண்ண நினைச்சோமே, அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லையா, அந்த ஏக்கத்துக்காகத்தான் பின்னாடி காட்டுக்கும் போறான். இப்படி இருக்கணும், பராத்ரு வாத்தல்யம் பாருங்கோ, தன் தம்பிகளுக்காக இவன் ஒருத்தன் வில்ல உடச்சா, விஸ்வாமித்திரக்கு உள்ள இருந்து அத்தனையும் முடிவு பண்ணிட்டா, பங்குனி உத்தர தண்ணிக்கு தான் கல்யாணம் நடந்தது அப்படின்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிற பங்குனி உத்தரம் அத்தனை விசேஷம். ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணம், சீதா ராமச்சந்திரமூர்த்தி கல்யாணம், ருக்மிணி கிருஷ்ண கல்யாணம், எல்லாமே பங்குனி உத்தரம் தான் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல காண கிடைக்கும். சீனிவாசம் பத்மாவதி கல்யாணம் எல்லாம் பங்குனி உத்தரம். அதனால பங்குனி மாசம் சர்வசிரேஷ்டம். அதனால அழகா கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறது, எல்லாரும் ஆனந்தத்தை தொலைக்கிறா, ஃபர்ஸ்ட் கிளாஸா நாலு பிள்ளைகளுக்கும் தசரத கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். ஜம்முனு ஜோரா பகவானுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது 12 வயசு, ராமச்சந்திர மூர்த்திக்கு 12 வயசு, சீதா மாதாவுக்கு 6 வயசு. அதுக்கப்புறம் 14 வருஷம் அயோத்தியால சுகமா இருந்தா. 26 வயசுல தான் தாயாரும் பெருமாளும் காட்டுக்கு போற கல்யாணம் ஆனவங்க காட்டுக்கு போகல. ராமனுக்கு கல்யாணம் 12 வயசு, தாயாருக்கு 6 வயசு. பல 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 ஜோர ஒரு கல்யாணம், ராம சீதா கல்யாணம். அத்தனை பேரும் பார்க்க வாரணம் வானரம் ரொம்ப அழகா அனுபவிக்கிற ஆண்டாள். வாரணம் 1000 சூழ பலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டே தோழி நான். ஆண்டாள் இப்படிதான் அப்படி அனுபவிச்சான் தான் தெரியல. 1000 யானைகள் வளம் வர நடுவுல நாராயண அப்படி ஜம்முன்னு சிம்மகதி கஜகதி ரிஷபகதியில வரான். ராமன் அப்படி கல்யாண மேடைக்கு வரானா, அது சிங்கம் மாதிரி வரான. மாறி மலை முழஞ்சில் மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேலிமயிர் பொங்க எப்பாடும் தேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போதே. ராமனுடைய வரானா சிம்ம கதியா, இந்த சிம்மம் அப்படி வந்ததுன்னா அசால்ட்டா அப்படி வரும், யாரையும் கண்டுக்காது, அது பாட்டுக்கு யாரும் எதுக்கு வரதுக்கே பயப்படுவோம். அப்படி வருமா சிம்ம கதியா பகவான் வந்தானா ஸ்ரீரங்கத் ரங்கநாதரோட பார்க்கணும். சிம்ம கதி கஜகதி, இந்த யானை வந்தா திருவிழா அத்தனை பேர் ஆண் வாய பிளந்துன்னு பார்ப்போம், யானை ஒருத்தரையும் பார்க்காது. அந்த மாதிரி பிரபு வரானா ரிஷபகதி நன்னா, அந்த கோயில் காலம் திமிரி பிடிச்ச கோயில் காலம், இந்த ஹைபிரிட் எல்லாம் இதெல்லாம் காலையே கிடையாது, கழுது மாதிரி கத்துறதுக்கு நல்ல காலம்னா இந்த காங்கேயன் காலை. அம்பலப்புழா கோவில்ல ஒரு காலம் உண்டு, பார்த்தாலே 10 அடி தள்ளிதான் இப்ப பக்கத்தெல்லாம் போகவே மாட்டோம். அந்த திமிழ், இந்த திமிழ் இருக்கு பாருங்க காலையோட மேல, அந்த முதுகுல திமிழ் இருக்கு பாருங்க, அதுக்கு அத்தனை பலம் உண்டு. அதனாலதான் காலமாட்டை வச்சு ஏர் உழறதுன்னு ஒன்று வச்சுட்டு இருந்தோம். அந்த திமிழ்ல அவ்வளவு சக்தி இருக்கு, அதுல அந்த ஏர் கலப்பை அழுத்தும் பொழுது சன்லைட் படும் பொழுது அதுல டெபாசிட்டா இருக்க அத்தனை சக்தியும் குழம்பு வழியா பூமியில இறங்கும். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல அவ்வளவு சக்தி உண்டு. இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த ஏர் கொண்டு ஏர் கலப்பை கொண்டு உழறம் பாருங்க அவ்வளவு பலம் உண்டு அந்த காளைகளுக்கு. அந்த காங்கேயம் காலெல்லாம் பார்க்கணும் அப்படி ஜம்முன்னு நம்மளோட அவசரமா இருக்கும். இன்னைக்கும் பிருந்தாவனம் துவாரகையெல்லாம் பார்த்தோம்னா யானை மாதிரி இருக்கும், கால பக்கத்துல போக தைரியமே வராது. இந்த காலை நடக்கிற மாதிரி சுவாமி நடக்கிறாராம். சிம்மகதி கஜகதி ரிஷபகதி மூணு ஒன்னா சேர்ந்து நடக்கிறா போல ராமன் வந்துட்டானா. ஃபர்ஸ்ட் கிளாஸ மங்களம் வேதங்கள்லாம் முழங்கிறது, மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்கிறது, வேதமெல்லாம் சொல்றா அழக கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான் பாணிகிரகணம் செய்வதாய், மாங்கல்ய தாரணம் செய்வதாயின்னு பத்திரிகையில கிடையாது. பாணிகிரகணம் கைய பிடிச்சுட்டாலே கல்யாணம் அவ்வளவுதான். ஆனா பெரியவாளுக்கு தெரியும் கலியுகத்தை எதனா செல்லுபடி ஆகாது, அதனால போனா போதும் மாங்கல்யத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சு எல்லா ஆளாலும் கையை பிடிச்சு நிலையிறாரு. அதனாலதான் பாணிகிரகணம் செய்து கொள்வதாய். சாதாரணமா மாப்பிள்ளைய 10வது கிரகம் அப்படின்பார். நவகிரகம் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு விட்டுடுமா, இந்த 10வது கிரகம் விடவும் முடியாது வச்சுக்கவும் முடியாது இம்ச. ஆனா ஜனக மகாராஜாவுக்கு பாக்யம் ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன் வந்துட்டான். சாதாரணமா லோகத்தை ரொம்ப விசேஷமான தானம் எது அப்படின்னா கன்னிகா தானம். ரொம்ப அழகா ஜனக மகாராஜா ராமனை பார்த்து சொல்றான், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவ. ஹே ராமா, இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவ, ரொம்ப உத்தமமானவர்களா, நீ என்ன தர்மம் பண்றியா தர்மத்துக்கு கூட நினைப்பா, தர்ம பத்னின்னு பேரு. பர்த்தாவை தர்ம விஷயத்துல பிரவர்த்திக்க வைக்கணுமா, ஏண்டானா ரூல் அப்படிதான் சாஸ்திரம். பர்த்தா பண்ற புண்ணியத்துல பாதி பாரியோட அக்கௌண்ட்ல போய் தானா சேர்ந்துடும், அதே மாதிரி பாரியை பண்ற பாபத்துல பாதி தானா பர்த்தாவை கொண்டு. இதுல வேற 33% நீங்க கேட்கணும், அதுதான் வைத்தறிச்சல், நாங்கள்ல கேட்கணும். 33% ஸ்ரீகள் கேட்கவே கூடாது. பர்த்தா பண்ற புண்ணியத்துல அக்கௌண்ட்ல பாதி தானா அந்த பக்கம் போயிடும், ஜோரா பாவத்துல பாதி. அதனால பர்த்தாவை தர்மத்துல பிரவர்த்திக்க வைக்க வேண்டியது பாரியையுடைய தர்மம், பாரியை அதர்மத்துல பிரவர்த்திக்காம தடுக்க வேண்டியது பர்த்தாவுடைய தர்மம். அப்பதான் சேஸ் ரெண்டு பேருக்கும் அவ்வளவு அழகா. அப்ப சொல்றாரு, ஐயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவ, கல்யாணம் பண்ணிக்கோடா பாணி கிருஷ்ணீஸ்வ பாணினா, கை கொண்டு வாங்கிக்கோடா அப்படின்னு விட்டாரா. ராமன் இப்படி நெஞ்சு நம்பத்தினான், நானா நான் கை நீட்டி வாங்குறவன் கிடையாது, நான் கை நீட்டி கொடுக்கிறவன் அப்படின்னு விட்டான். அப்ப அப்படி ஜனகர் சிரிச்சார், வேண்டாம் உன் கதை எனக்கு தெரியும். பகவான் என்ன கதை தெரியும், நான் மகாபலி கிட்ட மூணடி நிலம் கேட்டு நீண்டது நீயா என் பொண்ணான்னு நிலம் மாவலி மூவடி தான் பயல இத்தனோண்டு புள்ள பயலா போய் மகாபலி எடுத்த மூணடி நிலம் தான் கை நீட்டினவன் நீ, எங்கேயாவது மகாலட்சுமி இதை கொடு அதை கொடுன்னு எங்கேயாவது கை நீட்டிருக்கான் காண கிடைச்சிருக்கு புராணத்துல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தபகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக. ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போடு ஆத்மாத்மா கொடுத்தா இதை நான் சுவீகரிக்கிறேன்னு சொல்றவன் இவன். எங்கேயும் தாயார் இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டாள. அதனாலதானே ஆதிசங்கர பகவத்பாதர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினர். தாயாரை குறிச்சுதான் நாராயண குறிச்சா பாடினர். அவருக்கு தெரியும் இவர்கிட்ட சொன்னா அதான் டீல் கேப்பா என்ன பண்ணா 50-50 வச்சுக்கலாமான்னு. அதனால நேர தாயாரை பிடிச்சுட்டா கனகதார வர்ஷிச்சுதான்னு. தாயாருக்கு தான் ஏற்றம் ஜாஸ்தி என்னைக்குமே. அதனால ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தா இதுக்கு மேல விட்டோம்னா அவர் பெரிய கதையெல்லாம் சொல்லிடுவார். டக்குன்னு கை நீட்டி பிடிச்சுட்டார். இயம் சீதா அம்ம மசுதா பகவான் கை நீட்டி பிடிச்சுட்டானோ சக தர்மச்சரீதவர் உனக்கு வேண்டிய தர்மத்தை பண்றவள் அதுக்கு பெரியவாசான் பிள்ளைன்ற ஒரு பெரியவர் வியாக்கியானம் பண்றார். என்னடா தர்மம்னா நீ ராவண வதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா உனக்கு முன்னாடி 10 மாசம் அசோகவனத்துல உட்காந்துட்டு உன் தர்மத்துக்கு ஒத்தாசை பண்ணக்கூடியவனா என் பொண்ணு, என் பொண்ணை வாங்கிக்கிற உனக்கு தான் பாக்கியம் பண்ணிருக்கணும், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் உண்டுட்டார். அப்ப பகவான் பார்த்தன இருந்தாலும் அப்படின்னு நானா வேண்டாம், உனக்கு கூட கர்ப்பவாசம்னு ஒரு குற்றம் இருக்கு என் பொண்ணுக்கு அது கூட கிடையாது, பரம பவித்திரமானது. அதுவும் உலகத்துல ஒன்ன மாதிரி கர்ப்பவாசம் இருந்த பையன் ஒருத்தரும் கிடையாது. 12 மாசம் இருந்திருக்கு அம்மா கர்ப்பத்துல கையில, மற்றவாழ்ல 9 மாசம் 9 நாள்ல வெளில வருவா. நன்னா இருக்கு நன்னா இருக்குன்னு 12 மாசம் அம்மா வயிற்றுல உட்கார்ந்து இருந்த பையனி என் பொண்ணெல்லாம் அப்படி பூமியில அப்படி பவித்திரமா வந்தவள் ஜாகிரதன்னு சொன்ன உடனே கை நீட்டி வாங்கிட்டான். அவர் பகவான் சிரிச்சாங்க, அப்படி வெளில சொல்லிடாதீங்க ஒண்ணு நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஜனகர் சிரிச்சாரா, மாப்பிள்ளையா சென்னதை பண்ண முடியும் சொல்ல முடியுமா? அது அசமஞ்சனா இருந்தாலும் எங்காத்து மாப்பிள்ள ஜெம் ஆஃப் ஏ பர்சன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்திரீ குழந்தைகள்லாம் ஜெம் ஆஃப் ஏ பர்சன் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற, ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கின்னு அர்த்தம், இஞ்சி தின்ன குரங்கு. எங்கேயாவது ஸ்திரீகள் யாராவது ஜெம் ஆஃப் ஏ பர்சன் சொல்லணும்னா ஜாகிரதையா ஆகிருக்கும், என்ன அர்த்தமோ அவளுக்கு தான் விடிச்சோம். ஜனகர் சொல்றாரு, நீ ஜெம் ஆஃப் ஏ பர்சன் தான். பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கல்யாணம் எல்லாம் கழிஞ்சல என்ன ஆச்சரியம்னா ஜனக மகாராஜா ஓகேன்னு உடனே குஷத்வஜ கேட்கலையாம், ஏன் பொண்ணுக்கு நீ எப்படி டிசைட் பண்ணுவேன் கேட்கலையாம். அதான் பிராத்ரு ராமாயணம். ஏதோ ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனை விட்டுடுங்க. விஸ்வாமித்திரர் ஜனகரிட்ட கேட்கிறார், உங்க தம்பி பொண்ணுங்க ரெண்டு பேரையுமே பரதன் சத்ருகன் கொடுத்துடலாமே மாண்டவி ஸ்வத கீர்த்தி அப்படின்னு. ஓகேன்னு பக்கத்துல குஷத்வஜரை பார்த்து, என்னடா அண்ணா நீங்க சொல்லியாச்சு அவ்வளவுதான், குஷத்வஜன் ஒண்ணு கேட்கலையாம். எத்தனை ஆச்சரியம், அதாவது ஒரு குடும்பத்தை எப்படி இருக்கணும்ன்றது அதெல்லாம் நிஜமா போன ஜென்ரேஷன்ல இருந்தது. அந்த காலத்துல என் தம்பி என் தங்கன்னு சொல்லுவா, இந்த காலத்துல கசின் பிரதர்னு சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் யாராவது வயசான வந்தா என் தம்பி என் சித்தப்பா பிள்ளைன்னு அதுக்கப்புறமா தான் சொல்லுவான். அப்புறம் கூட பிறந்த தம்பியா சித்தப்பா பிள்ளையா சித்தி பொண்ணா அப்படின்னு தான் கேட்கும். இந்த காலத்துல சொல்லும் போது என்னோட கசின் பிரதர் தான் இன்ட்ரடியூஸே பண்றோம், யாருமே பிரதர் சிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்றதே கிடையாது. ஆனா குஷத்வஜருக்காக ஜனகர் ஓகேன்னுட்டாரா, உடனே சுத்தகீர்த்தி மாண்டவின் அப்பாடா அக்காவோட போறோமா சரி, அவளுக்கு ஒரே சந்தோஷமா அப்பாடா எங்க போனாலும் சரி சீதையோட இருந்தா போதும், ஊர்மிளா மாண்டவி சுதகீர்த்தி. என்ன ஆச்சரியம் பாருங்க, ராமாயணம் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்க, வெறும் கதை இல்ல, எப்படி வாழணும்ன்றத இவ்வளவு அழகா பாசிட்டிவா யார் சொல்ல முடியும். கிளீனா ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும்ன்றத கிளீனா சொல்லி கொடுக்கறது அத்தனை வசதி. நம்முடைய சனாதனமான தர்மம் சும்மா எதையோ காலம் போக்குறதுக்கு நேரம் கடத்துறதுக்காக சொன்ன விஷயம் இல்லை. கண்ணதாசன் சொன்ன மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம் அர்த்தமுள்ளது, இது அர்த்தம் இல்லாம எதுவுமே கிடையாது. அழகா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சு, ஜோர கிளம்புறா வழி அனுப்புறா ஜனக மகாராஜா, கண்கள்ல கண்ணீர்லாம் வழியவே இல்லையா ஜம்முன்னு அனுப்புறா. ராமனோடு அனுப்பிய கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. எல்லாரும் பகவான பகவான்னு பார்ப்போம், ஜனக மகாராஜா மாப்பிள்ளையா பார்த்தார். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு, ஜனக மகாராஜா மாப்பிள்ளையா பார்த்தார், சமுத்திரராஜன் பார்த்தார், பெரியாழ்வார் பார்த்தார் கலியுகத்தில் மாப்பிள்ளை அப்படின்னு. அழகா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாரும் கிளம்புறா வரவழியில பரசுராமர் வந்துட்டார், பார்கவராமன் வந்துட்டார். எந்தில் கண்டுபோ அப்படின்னு விட்டாங்க. உடனே லக்ஷ்மணன் சிரிச்சான், எதுக்கு பரசுராம எவ்வளவுதான் ஒரு அவசரமா, அது ஒரு சொத்த வில்லு, எங்க அண்ணா தொட்டவனே உடஞ்சு போயிடுச்சு, சும்மா எல்லாம் குதிக்காதுன்னு சண்டைக்கு போயிட்டான் பரசுராமரோட. இதெல்லாம் ராமச்சரித்த மானசத்துல துளசிதாசர் சொல்றார். ராமனுக்கு எங்கேயோ ராமான வர்தனா முதல்ல போய் நிக்கிறது யாருன்னா லக்ஷ்மணன் தான். அழகா சண்டைக்கு போறான் அப்புறம் ராமன், லக்ஷ்மணா அண்ணா, இந்த லக்ஷ்மணான்னு ஒரு வார்த்தை சொன்னா உருகிடுவான் அவ்வளவு, வேற ஒண்ணுமே வேண்டாம், ராமன் சொன்னா மட்டும்தான் இந்த லக்ஷ்மணான்ற வார்த்தைக்கே அழகுன்னு விட்டுருவான். அதுக்கப்புறம் பகவான் அழகா அவர்கிட்ட வில்ல வாங்கினார், தானே அம்பல்லாம் கோர்த்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அனுகிரகம் பண்ணிட்டார். பரசுராம அவதாரத்துக்கு ஒரு பூர்த்தி பண்ணிட்டார் பகவான். அழகா ஊருக்கு போயாச்சு, அழகா குழந்தைகள்லாம் நாலு பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாம்பத்தியம், கண்படுறதான் எல்லாருக்கும். லக்ஷ்மணன் காலங்காலத்தில் எழுந்தா ஓடிடுறான், ஆதிகாரி பக்கத்தில் ஆதிகாரி இருந்தாரே பார்த்தா அண்ணா கிட்ட போறேன்னு போயிடுறான். கல்யாணம் ஆயிடுதானா, எனக்கு எங்க அண்ணா முக்கியம், அவ்வளவுதான். எம்பார் கோவிந்தர்னு ஒரு தெரிந்த சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர், சொந்த சித்தி பிள்ளை. எம்பார் கோவிந்தருக்கு கல்யாணம் ஆச்சு ராத்திரி, முதல் ராத்திரி எந்த விஷயத்துக்காக எல்லாரும் கல்யாணம் பண்ணி நாயா பேயா கடந்து அடையிறோமோ அந்த முதல் ராத்திரி, ஆஹா ஓஹோன்னு இவர் பார்த்தார். விடிய 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 உட்காந்து ராமானுஜ வைபவம் கதை சொல்லிட்டு இருக்கார் கொண்டாட்டிக்கு. விடிய 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 பொழுது விடிஞ்சோடனே சரி நான் கிளம்புறேன்னுட்டா. அவ பார்த்தா இதான் முதல் ராத்திரி போல இருக்குன்னு நினைச்சுட்டா. எம்பார் கோவிந்தரோட மனைவி நேரம் போயிட்டா ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ண போயிட்டார். ராமானுஜர் கிடையாது பெயர நேர்தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்னடா அதுக்குள்ள வந்துட்டாங்க, அதனால என்னாச்சு கல்யாணம் தானே ஆகிட்டேன் அப்படின்றார். அப்புறம் எம்பார் கோவிந்தரோட அம்மா போய் கேட்கறா, என்னடி வந்து எப்படி இருக்கான், அப்படியே உட்காந்து கன்னடி காசின விடிய விடிய ராமானுஜ வைபவம் சொன்னா நன்னா இருந்துச்சு கேட்டு இருந்தேன், எங்கடி போயிட்டான், காதால் ராமானுஜரை பார்க்க போயிட்டார் அப்படின்ட்டு. அப்படியா இப்படிலாம் இருக்க முடியுமா, நான் விடிய விடிய அந்த சுவாமி ராமானுஜ ஸ்மரணமா எம்பார் கோவிந்தர் கலியுகத்திலயும் அப்படி இருந்திருக்கா. அவ்வளவு அழகா பகவத் கைங்கரியத்துல ஒரு ருச்சியா லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் இங்க ஓடினா சத்ருன் அந்த பக்கம் பரத கைங்கரியத்துக்கு ஓடுறான். ரெண்டு பேரும் அழகா அப்படி கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருக்கா ஆனந்தமா, 14 வருஷம் சௌக்கியமா இருக்கா அயோத்தியால, 14 வருஷம் கல்யாணம் ஆகி 14 வருஷம் தாயாரும் பெருமாளும் இருக்கா. அப்ப அப்படியே 26 வயசு ஆயிடுச்சு ராமச்சந்திர மூர்த்திக்கு. பாக்கிற தசரத சக்கரவர்த்தி பயலுக்கு ஒரு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா தேவலையே அப்படின்னு நினைக்கிறா. அதுக்குள்ள பரதன அவனோட மாமா கூட்டுட்டே இருந்தார், வாடா நம்ம ஊருக்கு வாடா பயலே, நம்ம ஊருக்கு வாடா பயலே, கச்சதாம் மாதுலாம் கிருஹம் அப்படின்னு சார் வால்மீகி மகரிஷி. அழகா மாமா வந்து கிளம்புறான் பரதன், பரதன் மட்டும்தான் கூப்பிட்டார், பரதனோட மாமா வேற கூடவே சத்ருகுணன் கொட்டி படிக்கிறதுக்கு நிக்கிறானா. பரதன் கேக்குறான், நீ கடா அண்ணா என்ன நீ கடா, நானும் வரேன் அப்படின்னு விட்டான். சரிடா, இவனுக்கு தாய் மாமன் பரதனோட மாமா கிடையாது, ஏன்னா இவன் சுமத்ராவோட பிள்ளை, அவன் கைகேயோட பிள்ளை, ஆனாலும் பரதன் எங்க இருக்கானோ அதுதான் எனக்கு சுகம், பாகவதாளுடைய திருவடி நிழலே சுகம்னு கிளம்பிட்டான் சத்ருகுணன். பாகவதா தான் வசதி, வேற ஒண்ணு வேண்டாம், பாகவதாலோ இருந்துட்டோம்னா நேரம் போகிறது தெரியுமா, காலம் போகிறது தெரியுமா, உடம்புல எவ்வளவு மனசுல சந்தோஷம் வந்துடும். அழகா சத்ருகுணன் கிளம்பிட்டானோ, இவன் நட்சத்திரத்துக்கு நேரம் காலம்லாம் ஒண்ணும் பார்க்கல, பரதன் கிளம்பும் போது கிளம்பிட்டானோ. அதுக்கு பெரியவாசான் பிள்ளைன்ற பெரியவர் வியாக்கியானம் பண்ற, நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்ம பெட்டி படுக்கையெல்லாம் கூட்டிட்டு போறோம் இல்லையா, அதுபோலே தன்னுடைய சொத்தாக சத்ருகுணனை கூட்டிட்டு போனான். இவன் என் சொத்து, நான் பரதனுடைய சொத்து, நான் பாகவத அடிமை, தொண்டர் அடிப்பொடின்றோம் இல்லையா ஆழ்வார்லாம், அந்த மாதிரி நான் தொண்டர் அடிப்பொடி, பரதனுக்கு எது உகந்ததோ அதுதான் எனக்கும் உகந்ததுன்னு கிளம்பிட்டான். இவன் அப்படி போனோன்னு காத்துட்டு இருந்தான் தசரதன், எப்படாப்பா போவான்னு காத்துட்டு இருந்தான். போன உடனேயே தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணிட்டார். வசிஷ்டருக்கு கேட்டா நல்ல முடிவு, அவரு காத்துட்டு இருக்கார், எப்படா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அழகா தீர்மானம் பண்ணிட்டு அடுத்த நாள் சபையில தசரத சக்கரவர்த்தி அனௌன்ஸ் பண்றார், இந்த மாதிரி ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலான் இருக்கேன், உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே ஜெய் போலோ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு அப்படின்னா. உடனே தசரன் விடிய பார்த்தான், அவன் கத்தின கத்தல்ல அங்கங்க பீம்லாம் கொஞ்சம் ஆடிடுத்தான், யார பேந்து சேதெல்லாம் விழுந்து விடுத்தான் கலகலகலன்னு. தசரன் ஒரே சந்தோஷமா, அத்தனவே ஒரு மனதா என் பிள்ளைய ஓகே பண்ணிட்டாள், இருந்தாலும் ஒரு ஆசையா ஏன் ஓகே பண்ணா அப்படின்னு கேட்டு உடனே தசரன் அப்படி கேட்கிறான், கொஞ்சம் சர்காஸ்டிக்கா கேட்கிறானா, 60,000 வருஷங்கள் நான் என்னை பத்தி கூட கவலைப்படாம ராப்பகலா உங்களுக்காக ஓடி ஆடி உழைச்சிருக்கேன், அப்படியே நான் கேட்டா கூட இல்ல தசரதா, இப்ப என்ன அவசரம், ராமன் சின்ன பிள்ளை தானே, நீயே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஏ கலவா ஒழிஞ்சு போன்னு சொல்ற மாதிரி இப்படி சொல்லிட்டே இல்ல, ஏன் நான் அப்படி என்ன குற்றம் பண்ணேன்னு தான் தசரதனுக்கு ஏண்டா அன்னைக்கு தோணித்துன்னா, முடி தலைவாறும்போது ஒரு நரச முடிய பாக்குறான், ஓ வயசாயிடுச்சோ ரைட், அப்பதான் யுவராஜ பட்டாபிஷம் தீர்மானம் பண்ணிருக்க. உடனே ஜனங்கள்லாம் சொன்னாலும் தசரதா நீ பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, ராமன பிள்ளையா பெற்றது. இவ்வளவு சமத்தா யாரா உன் பிள்ளைய பெற்றுக்க சொன்னா, பிருஷம் பவதி துக்கிதக வசமேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதக, வால்மீகி வர்ணிக்கிறான். ராமன் எப்படா அப்படின்னா, மனுஷாளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதான் முதல்ல வந்து நிக்கிறானா, ஐயோ கஷ்டம் வந்துடுதேன்னு கொஞ்ச நாள்ல அவளோட கஷ்டம் சரியா போயிடுறதான். ஆனா அதை நினைச்சு நினைச்சு ராமன் கவலைப்படுறான், வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கித. நமக்கு ஒரு கஷ்டம் வச்சுக்கோங்களேன், நம்ம வாயை திறந்து அடுத்த வாளுக்கு சொன்னாதானே புரியும், சமயத்து அப்படி யாரும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான், வாயை திறந்து சொல்லு போல ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படி திட்டுவோம், சொன்னாதானே தெரியும் அப்படின்னு. ஆனா பகவான் அப்படி இல்லை, உள்ளுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிறதுனால நம்முடைய துக்கம் முதல்ல அவனுக்கு தான் தெரியும். நமக்கு ஒரு துக்கம் வந்து சரியா போயிடுனா கூட பகவான் அடடா நான் ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தா துக்கம் வந்திருக்காதே, தன்னைத்தானே நொந்துக்கிறானா, அவ்வளவு சமத்தா ராமன். அப்படிப்பட்ட ராமன் இருக்க கவலை எதற்கு, நம்ம எது கவலைப்படணும், பிருஷம் பவதி துக்கிதக வியசனேஷு மனுஷானா, நம்மளுக்கா வர்ணிக்கிறார் ராமன் எப்படி இருக்காரு, பிரியவாதீச்ச பூதானம், எவ்வளவு அழகா பிரியமா பேசுறான், அதை பேசுறதே அழகா இருக்கான், பேசும்பொழுது அவன் வாயை திறந்து மூடுறது தாமரப்பு மலர்ந்து மூடுற மாதிரி இருக்கான். சில பேர் பேசுறது அழகா இருக்கும் ஆனா அவன் முகபாவம் நல்லா இருக்க, சில பேருக்கு முகபாவம் நல்லா இருக்கும் ஆனா வார்த்தைகள் நளினமா இருக்க. இந்த ராமன் பேசுறதும் அழகா இருக்கான், பேசுற மெத்தடும் அழகா இருக்கான், மாடுலேஷன் அழகா இருக்கான், அவனுடைய முக எக்ஸ்பிரஷன் அவ்வளவு கிளீனா இருக்கா, பாக்குறவாள் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கா. ராமனுடைய திருமுக மண்டலம் வாக்மி ஸ்ரீமான் அப்படின்ற வால்மீகி வரிக, வாக்மி ஸ்ரீமான் பேசுறது எத்தனை அழகா பேசுறான், எவ்வளவு பெரிய தத்துவங்களை ஜோர சிம்பிளா பேசுறான்னு ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து ஷிகள் முதற்கொண்டு பெரியவாள்லாம் கை கூப்பிடறாளோ. குழந்தைகிட்ட பேசும்பொழுது அவ ரேஞ்சுக்கு பேசுறான், ஓய் மம்மு சாப்பிட்டியா அப்படின்றான், குஞ்சு குழந்தைகளை பார்த்தா எவ்வளவு வயசு பார்த்தாங்களா படிச்சியா அப்படின்றான், ஹாய் அப்படின்றான். அது அவ இப்ப ஒரு பத்து பேர் நிக்கிறா வச்சுக்கோங்களேன், அவ வாளுக்கு தகுந்த மாதிரி சுவாமி பேசுறான், அதே பெரியவாளை பார்த்தா சௌக்கியமா இருக்கலா படம் பரவாயில்லையா, டக்குன்னு அப்படியே கிடக்கிடக்கிடக்கிறான் பாவம் மாறுறதான். ஒரு ஒரு ஆத்துல பேரன் கொள்ளு பேரன் இருக்கான், பேரன் இருக்கான், பிள்ளை இருக்கா தாத்தா இருக்கா, நாலு பேர் லைன்ல நிக்கிறான், நாலு பேரையும் பகவான் விசாரிக்கிறான்னா அவளுக்கு தகுந்தா போல, அப்படி ஒரு கருணா சாகரம். அதனால வாக்மி ஸ்ரீமான் எவ்வளவு அழகா என் ராமன் பேசுறான் அப்படின்னு சார் வால்மீகி மகரிஷி. அதனால எங்க ராமன் வசத்தி தசரதா, ரொம்ப நாளா நாங்கள்லாம் அதுக்குதான் காது, தாத்தா சொன்னார் ரொம்ப நாளா உசுரை பிடிச்சு வச்சுருக்கிறதே ராம பட்டாபிஷேகம் பாக்குறதுக்கு தான், நீ எப்படாப்பா இறங்குவேன்னு காத்துட்டு இருந்த, நானே இன்னைக்கு வந்து முதல்ல நீ இறங்கு ரிசைன் பண்ணு சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை உனக்கு ஒரு சத்புத்தி வந்துடுத்து அப்படின்னு தசரதர் ஒரே சந்தோஷம், சரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். உடனே கேட்டவொடனே துள்ளி குதிக்கிறது யாருன்னா லக்ஷ்மணன் தான், ஐயா அந்த சிம்மாசனத்துல எங்க அண்ணால உட்காரணும், பெத்த அப்பா தானே ரசிக்கலையா, ஏன்னா அந்த சிம்மாசனத்துக்கு இப்பதான் அந்த ரிசப்ஷனுக்கு கல்யாணத்துக்கு ராஜாச்சாரம் ஒண்ணு போடுறான், இந்த மாப்பிள்ள பார்த்தா ஓரத்துல பள்ளி மாதிரி இருக்கான், பொண்ணு பார்த்தா ஓரத்துல கற்பாம்பூச்சி மாதிரி இருக்கு, இது ரெண்டும் உக்காந்த சாரு கசிங்கமா இருக்கு, ராமன் உக்காந்தானே அப்படி ஜம்முன்னு இருக்கு அந்த சிம்மாசனம். அதனால லக்ஷ்மணனுக்கு எங்கன்னா உக்காந்தா அழகா இருக்குமே, ஆனா ராமன் அந்த நெஞ்ச நிமித்தின் உக்காரான், உக்காரும்போது அந்த பாவம் இந்த கை எக்ஸசைஸ் பண்ற வாழ்லாம் பாக்கணும், கை இப்படியே தான் வச்சுட்டு போறோம், நடக்கிறதே இப்படிதான் நடப்பா, அவளுக்கு சாதாரண ஒரு ரூபம் மாதிரி தான் நடப்பா. ராமனுக்கு அவ்வளவு அழகான சரீரம், இந்த சிக்ஸ் பேக் எல்லாம் சொல்றவங்க ராமனுக்கு இருந்ததுதான், இதெல்லாம் புதுசே கிடையாது, எக்ஸசைஸ் பாடி டெய்லி கரலா கட்டையெல்லாம் சுத்தி காத்தால எழுந்து 100 கண்டாலெல்லாம் எடுத்துட்டு யோகாலாம் பண்ணிட்டு குதிரை ஏற்றம் எல்லாம் பண்ணிட்டு சமயம் சத்திரிய நல்லதா ராஜாதி ராஜன் ராஜகுமாரன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கானா, அதே மாட்டுக்கார பையனா போச்சுன்னா வெண்ணு திருடுறதா, எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது, அங்க ஒரே எக்ஸசைஸ் வெண்ண திருடுறது அவ்வளவுதான், பெரிய எக்ஸசைஸ் அதுதான் பிளான் பண்ணி வெண்ண திருடுறதுதான் பெரிய விஷயம். சக்கரவர்த்தி திருமகன் அதனால ஜம்முல இருக்கான சுவாமி, அதனால நிறைய பேர் கற்பனை பண்ணி பாக்கலாம், ராமன் உட்கார்ந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அந்த ஆசனத்தை இருப்பார், இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். மேல்கோட்டை திருநாராயணபுரம் போனோம்னா இந்த செல்வ பிள்ளைன்னு உண்டு, சம்பத்குமாரன்னு பேர், இந்த சுவாமிக்கு தலையில வைரமுடி வைப்பான், பார்த்தோம்னா தக தக தகன்னு சொல்லிக்கும், திருப்பதி பெருமாள் எவ்வளவு ஆபரணம் போட்டுருக்கார், இவ்வளவு ஆபரணங்கள் யாராவது ரோட்ல ஒரு ஆம்பளை போட்டு போனா எவ்வளவு கன்றாவியா இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க, சகிக்காது, காண சகிக்காது. ஆனா திருப்பதி பெருமாள் இவ்வளவு ஆபரணம் போட்டு இருக்கா, வைர கிரீடம் என்ன, பிரேஸ்லெட் என்ன, ஸ்டைலா இருக்காரு. பார்த்தா இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இன்னும் கூட நாலு ஆபரணம் போடலாம் போல இருக்கு. காஞ்சிபுரத்துல போய் பார்க்கணும், காஞ்சி வரதராஜன் கைவிட வச்சிருப்பார், மாமேகம் சரணம் பிரஜன் எழுதி வச்சிருக்க மாதிரி ஜோரா மாசுச்ச அப்படின்னு வச்சிருப்பார். திருப்பதி பெருமாள் திருவடியை காட்டுவார், மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனை மட்டுமே சரணடைன்னு காட்டுவார். காஞ்சி வரதராஜன் ரொம்ப சமத்து, மாசுச்ச வருந்தாதே, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஒரு பெருமாள் அந்த கையில அந்த பிரேஸ்லெட் தொங்கும், பெருமாள் கையில, வரதராஜன் கையில. இன்னைக்கு முழுக்க பாத்தங்க பிரேஸ்லெட் இப்படி ஆடும் பாத்தியா, நான் எங்க இருக்கேன் பாத்தியா, நீ எங்க இருக்க பாத்தியா அப்படின்னு இப்படி கொக்கு காட்டும் வெறுப்பேத்து. சுவாமிக்கு அவ்வளவு அழகா இருக்கும், பல 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 எதுவுமே இல்லாம திருப்பதி பெருமாளுக்கு அழகா அபிஷேகம் பண்ணுவா மூலவருக்கு. அப்ப வெறும ஒரு வஸ்திரம் கட்டியிருப்பா, கழுத்த ஒரு துளசி மாலை, அழகா ஒரு அபிஷேகம், அப்படியும் அழகா இருப்பார் சுவாமி. இந்த அலங்காரம் எல்லாம் எடுத்துட்டுதான், அதுதான் நிர்மாலயத்துக்கு ஓடுறோம், குருவா இருப்பேன் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி அழகம் மறைக்கிறதுக்காக. அலங்காரம் இல்லாம பார்த்தாதான் பூரண அழகே, நமக்கெல்லாம் அலங்காரம் பண்ணாத கொஞ்சமாவது பாக்குற மாதிரி இருக்கு. அதான் நிறைய பேர் காத்தால எழுந்த உடனே கண்ணாடி எல்லாம் பார்க்க மாட்டோம், எழுந்த கடகட முடியல சாரி இப்படிதான் சரி பண்ணி எழுந்து போய் நமக்கே நம்மளை பார்த்தா பயம், திருஷ்டின்னு நம்ம போட்டோ வெளில மாட்டினா போதும், காத்தால தூங்கி ஒரு போட்டோ எடுத்துட்டு வெளில மாட்டோம், அன்னைக்கு முழுக்க திருஷ்டியே வராது, ஊருக்கே திருஷ்டி வராது, அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா சுவாமி புவன சுந்தரன் அவ்வளவு அழகா இருக்கான், துள்ளி குதிக்கிறான் லக்ஷ்மணன், எங்கன்னா அவருக்கு ஜோர் அப்படின்னு ஆனந்த சளைக்கிறான். இதனால தேவேன்னு நின்றுருக்கான், அழகா தசரதர் முடிவெல்லாம் பண்ணிட்டார், எல்லாரும் ஓகேன்னுட்டான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பகவான கூப்பிட்டு அப்படி தேமேன்னு வரணும். அப்பா கூப்பிட்டேளா லோகத்தில் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தாலே பெரிய பாக்கி நமக்கு வச்சுக்கோங்க குழந்தைகளை, அது ஒரே குரல்ல ஒரு தடவை சொல்லி தோ வந்துட்டேன் ரிப்ளை கொடுத்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டான்னா அஹோ பாக்யம் அஹோ பாக்யம். நீங்களாம் கோடி ஜென்மா தபஸ் பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கலாம், இல்லையோ பிராரப்தம் அவ்வளவுதான் விட்டுடணும், வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஒரு குரல்ல குழந்தை வந்து நிக்கிறான், தோ வரேன்பா அப்படின்னு ரிப்ளை பண்ணி எடுத்தனா போகுவேன். ராமச்சந்திர மூர்த்தி வந்து நிக்கிறான், சொல்லுங்கப்பா குழந்தை உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், சரிப்பா நீ தயாராயிடு, சரிப்பா பரதன்லாம் இல்லையா கவலைப்படாது, சரிப்பா அதுதான் கவலையா ராமனுக்கு. இத பாக்கிறதுக்கு என் பரதன் இல்லையே, பரதன் இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு ஆனந்தத்துல தலைப்பானே, என் பரதன் இல்லையே ராமனுக்கு ஒரு வருத்தமா தெரிஞ்சு விடுதான் தசரதருக்கு, பரதன் இல்லையா விருதப்படாது என்ன வந்துடும் அப்புறமா கவலைப்படாது அப்படின்னு, சரிப்பா பதிலே சொல்லல, அழகாக அப்படியே கொஞ்சம் கூட கவலைப்படாம வந்துட்டான் அதேமேனு வந்து சொல்றான், அம்மா நாளைக்கு பட்டாபிஷேகம், எல்லாரும் ஊரே குதிக்கிறது ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தேமேனு இருக்கானோ. லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம் தலகாது புரியல, அங்க ஓடுறான் இங்க ஓடுறான் எல்லாருக்கையும் சொல்றான், அழகா ஓடி வந்து ஊர்ல இறுக்கி கட்டி அணைச்சிருந்தா, ஊர்ல என்ன இவ்வளவு காதல், நாளைக்கு எங்க அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் அதானே பார்த்தேன், உங்களுக்கு காதல் இப்படிதானே வரும் என் மேலே அப்படின்னுட்டான். இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஓடி வந்து ஊர் மேல கட்டி அணைச்சிருந்தானா லக்ஷ்மணன், எங்க அண்ணாவுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஊரே திரண்டு இருக்கு, ஆனந்தமா எல்லாம் ரெடி ஆயிட்டாள், நிறைய வயசான தாத்தெல்லாம் டை அடிச்சுட்டாலும் நாளைக்கு போட்டோ எல்லாம் எடுத்து அழகா இருக்கணும் இல்லையா ராம பட்டாபிஷேகத்துக்கு, அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் பின்னாடி. அப்புறமா சித்திரத்தை எல்லாம் பார்த்தா என்ன வயசாயிருச்சுன்னு கேட்கப்படாது, அப்படி எல்லாரும் கடகடன் பாட்டிகள்லாம் பார்த்து பார்த்து மருதாணி எல்லாம் வச்சு வச்சுக்கிறாளாம், 95 வயசு பாட்டி கடகட மருதாணி, பல்லெல்லாம் கொஞ்சம் விழுந்துடுத்து கேத்தி கேட்கறா, உனக்கு பல்லையில உனக்கு மருதாணி அவசியமா, சும்மா அழுதி நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்றாள், பார்த்து கூட ஒழுங்கா வரல, ஏன்னா ஆனா ராம பட்டாபிஷேகம் தானே ஒரு குஷியா, ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம், அழகா எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கா. வசிஷ்டர் வந்தா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு காசுல கிடக்கிற ஆச்சரியமா பார்த்தா ராமன் கிட்ட சொன்னார், இன்னைக்கு விரதம் இருக்கணும், ராத்திரி முழுக்க ரங்கநாதன் சன்னிதியே நீயும் சீதையும் இருக்கணும், நாளை காத்தால பட்டாபிஷம், அங்கதான் பிரச்சனையே ஆரம்பம். அழகா எல்லாம் ஆயாச்சு, கடகட மந்திர மேல மேல ஏறி பார்த்தா பாக்கறா ராமன் அழகா ரங்கநாதன் சன்னிதிக்கு போயிட்டா, அப்ப அழகா ரங்கநாதன் எப்படி பிரதட்சணம் பண்றா சீதையை பிடிச்சுண்டு இருக்கடா அப்படின்னா, ரங்கனுடைய அழகுல தான் முழுகி போயிடுவோமோன்னு பயந்து சீதா கையை பிடிச்சிட்டு பிரதட்சணம் பண்றான். பெரியவா சாமி அக்யான் குளத்துல இறங்குறவா வழிக்கிட போறதோ முழுகிட போறோமோன்னு யாராவது கையை பிடிச்சிட்டு இறங்குறா போல, ரங்கனுடைய அழகுல தான் மயங்கி முழுகி போயிடுவோமோன்னு ராமன் சீதா கையை பிடிச்சான். ஏன்னா ரங்கன் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூரில் எழுகமல பூவழகர் இன்னரங்கத்து இன்னமுதர், உலகத்துல ஒரு காதலனை இவ்வளவு அழகா எந்த காதலையும் வர்ணிக்க முடியாது. ஆண்டாள தவிர குழல் அழகர் முடி அவ்வளவு அழகா இருக்கார் ரங்கனுக்கு. குழல் அழகர், வாய் அழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், என் அரங்கத்து இன் அமுதர். அமுதம் படுத்துருக்கே அப்படின்னு சாண்டா. அப்படி பிரதோஷம் வரும்போது ரங்கன் எப்படி சிரிச்சா, என்ன ராமா நாளைக்கு பட்டாபிஷேகம் ஜாலியா போங்க சுவாமி, ராவண வேட்டை ஆடணும்னு வந்திருக்கேன், நாளைக்கு விடிஞ்ச உடனே வசிச்சிட்டு பாரு தலையில கிரீடத்தை கவுத்து வச்சிருவார், அப்புறம் எங்கத்த போடுற அப்படி ராஜ்யத்தையே கடக்க வேண்டியதுதான் அதனால அப்படின்னு. உடனே ராமன் ரங்கனை பார்த்து கை கூப்பினதுனால ரங்கனுக்கு பெரிய பெருமாள்னு பேர். ஏன்னா பெருமாளாகிய ராமனே தொழுததுனாலே பெரிய பெருமாள். இதெல்லாம் வைஷ்ணவ பெரியவர்களுடைய அனுபவம், பெரியவாசான் பிள்ளையுடைய அட்ஜான். ராமன் ரங்கநாதனை பார்த்து கையை கூப்பிட்டான், சுவாமி சொல்லுப்பா என்ன வேணும், இல்லை எங்கள் மூதாதையர்கள்லாம் தொழுத பெருமாள் நீர் குலதேவதை, என்னுடைய பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு விட்டாரா ராமன். மாஸ்டர் பிளான் பண்ணதே ராமச்சந்திரமூர்த்தி தான், வேற யாரும் இல்லை. என்ன வேணும் அப்படின்னாரான், எப்படியாவது இந்த பட்டாபிஷேகத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணா தேவலையே அப்படின்னு விட்டான். பகவானே கேட்குறான். ரங்கன் பார்த்தார், நான் எங்கப்பா ஏதோ அர்ச்சகர் வந்து ஒரு வஸ்திரம் சாத்திர அவர் கொடுக்குற ஒரு நாலு வடை ஏதோ ஒரு திருக்கண்ணவரை நம்பி காலம் ஓட்டின்னு இருக்கேன், என்னால அது ஆகுமோ அப்படின்னு விட்டார். இப்ப ராமன் சொன்னார், நீ ஸ்வயம் பிரம்மம், அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்தாலும் நீர் பிரம்மம், நீர் என்ன நினைக்கிறீரோ நடக்கும்னு சொன்னான். இப்ப ராமனுக்கே அர்ச்சாவதார மூர்த்தி நிலத்துல பிரார்த்திச்சுண்டா நடக்கும்னா கலியுகத்தில் இருக்கிற நமக்கும் கோவில் இருக்கிற தெய்வங்கள் தான் கதி, அது வெறும் சிலை இல்லை. ஏறார் முயல் விட்டு காக்கை பின் ஓடுவரோ அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். ஒரு நல்ல வேதுவன் இருக்கா அப்படின்னா கண்ணதற்கு முயல் ஓடுறதுனா அதை அடிக்கணும், அதை விட ஆகாசத்தை பறக்கிற காக்கையை துரத்தின்னு போகப்படாது. பகவான் பரம் யூகம் விபவம் அந்தரியாமி அர்ச்சைன்னு அஞ்சு நிலைகள்ல இருந்து அனுகிரகம் பண்றானா, அந்த பரம்ன்றது வைகுந்தம், வேதம் சொல்றது நம்பரும் பெரியவா சொல்றார் கேட்டுன்னு இருக்கும், போயிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு யாரும் சொல்லும் நம்ம கேட்கல. அதனால இது இருக்கு இருக்கு அவ்வளவுதான் தெரியாது. திருப்பார்கடல் தேவர்கள்லாம் வந்து போற இடம் அதுவும் இங்கேயோ இருக்கு. விபவம் அவதாரங்கள்லாம் அந்தந்த காலத்துல இருக்கிறவாளுக்கு உபயோகம் ஆகிறது. அந்தரியாமி உள்ள இருக்குன்னு சொல்லிக்கிறா. நம்மளும் ரொம்ப ட்ரைலாம் பண்ணி பாக்குறோம், கண்ணை மூடியா நம்ம உடம்பு தான் தெரியுது. உள்ளுக்குள்ள ஒரு வஸ்து இருக்கு, நீலதோய சமத்யஸ்தா வித்துல்லேகே பபாசுரான்னு வேதம் சொல்றது உள்ள இருக்கார். துருவன் பார்த்தா நமக்கு என்னமோ தெரிஞ்சு தொலைய மாட்டேங்கிறது. இப்ப இப்படி நாளுக்கு ஃபெயில் ஆன நமக்கு எதிராக கத்தின்னா, திருப்பதி போனாலும் ஜரகண்டின்னு துரத்தினாலும் ஒரு செகண்ட் பார்க்கணும் பாருங்கோ, இந்த ஒரு செகண்ட் பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வருது பாருங்கோ, திருவனந்தபுரம் போய் பார்க்கணும் பாருங்கோ, பன்றிபுரம் போய் தொட்டு பார்க்கணும் பாருங்கோ, இந்த அர்ச்சாவதார மூர்த்தியே நமக்கு கதி. பிரத்யக்ஷ பிரம்மம் அர்ச்சாவதார மூர்த்தி, நாம் அர்ச்சிக்கும்படியா வந்த அவதார மூர்த்தி, அதனாலே அர்ச்சாவதார மூர்த்தின்னு. அதுலயும் பகவானுக்கு இன்னும் சௌலபியம், உன்னால கோவிலுக்கு வர முடியலையா சொல்லி அவன் வீதி வீதியா தெரு தெருவா இறங்கி வந்துட்டான் உற்சவ மூர்த்தியா. அப்படியே மனசு கேட்கல, நம்ம மாத்திர வந்து குட்டி குட்டி மூர்த்தியா உட்காந்துட்டான். அப்படியும் மனசு கேட்கல, திருப்பதி பெருமாள் சேனல் ஒன்று ஓபன் பண்ணி டிவியிலே வந்துட்டான். நீ டிவி தானே பாக்குற, நானும் டிவியில வரேன்னு வந்துட்டார். பாண்டரங்கன் பார்த்தா நீ இன்டர்நெட்ல வரையா, நானும் இன்டர்நெட்ல வரேன், இன்டர்நெட்ல வந்துட்டான். இன்னும் சௌலபியம் பாருங்க, மொபைல் போன்ல டெஸ்க்டாப் வந்துட்டார் சுவாமி. எல்லாரும் மொபைல் போன்ல வச்சு நான் பாடா பிரபு அப்படின்னு மொபைல் போன்ல தான் பாக்கணும். இன்னைக்கு எல்லாம் பெருமாள் எங்க பார்க்க முடியறதா, மொபைல் போன்ல ஒரு பாட்டு கேட்கணும், மொபைல் போன்ல ஒரு நாமஸ்மரணம், மொபைல் போன்ல ஒரு உபன்யாசம், மொபைல் போன்ல ஒரு போட்டோ. பகவான் நம்ம எந்த வேகத்துல ஓடுறோமோ அந்த வேகத்துக்கு ஓடி வர, உன்னை கரை சேர்த்துதான் மறுவேலைன்னு நமக்கும் திமிரு ஜாஸ்தி பார்க்கலாம். இன்னும் அடுத்த ஸ்டெப் ஓடுற, நீ முடிஞ்சா வா அப்படி இந்த குழந்தைங்க ஓடும் தெரியுமா. ஆனால் பெருமாளுக்கு அப்படி ஒரு கிருப்பை இருக்கிறதுனால ஓடி 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 வரானா நம்ம இடத்துல. அழகா பகவான் சொல்லிட்டான், ரங்கநாதனை பார்த்து அனுகிரகம் பண்ணுங்கோன்னு பகவான் போய் ரங்கநாதன் பாதத்தை பிடிச்சிட்டான். ரங்கன் என்னடா காலில் விழுந்துட்டியாடா, சரி எல்லாம் ட்ரை பண்றேன் கவலைப்படாத, இந்த ஊர்ல யார் இருக்கா உன்னுடைய பட்டாபிஷேகத்தை விரோதி யாருன்னு இப்படி தேடினாரா. எல்லாருடைய ஹிருதயத்தையும் நுழைஞ்சு பார்த்தானா, எல்லா ஹிருதயத்திலையும் பட்டாபிஷேக ராமன் உட்கார்ந்து இருக்கான உருத்தி ஹிருதயத்தை தவிர. ஏன்னா எதோ ஜாதா வால்மீகி வர்ணிக்கிறார், எதோ ஜாதா யாரான்னா இந்த கூனியா, அத எங்கேயோ வந்த வேண்டானே. ஏன்னா எந்த இடத்துல பிறக்கிறோமோ அந்த இடத்தினுடைய சுபாவம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, பி அ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம்ரா இல்லையா, அந்தந்த ஊருக்கு அந்தந்த தேசத்துக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு. பாரத தேசம் இன்னி வரைக்கும் யாரையும் அட்டாக் பண்ணாம சகிப்புத்தன்மையோடு இருக்கிற ஒரு தேசம், இன்னி வரைக்கும் ஹிஸ்டரியில எங்கேயுமே நம்ம அடுத்த வாழ அட்டாக் பண்ணி அடுத்த வாழ்த்த பிடுங்கின்றோம்னு இன்னி வரைக்கும் கிடையாது. எல்லாரும் நம்ம அடிச்சா கூட தேவேன்னு இருந்து இன்னி வரைக்கும் ஜெயிச்சு காட்டின்னு இருக்கோம். ஒரு நாள் கூட நம்ம தர்மத்தை பெருசு பண்ணணும், நாலு பேரை கம்பல் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும்னு இன்னி வரைக்கும் பிரயத்தனம் படாத ஒரே தர்மம் நம்முடைய சனாதனமான தர்மம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ கம்பல்ஷன் நோ கன்வர்ஷன். இன்னி வரைக்கும் ஒருத்தரை கன்வெர்ட் பண்ணதில்லை. கபீர் தாசர் இன்னைக்கும் கபீர் தாசர் தான், முகமதியன் தான், ஆனாலும் ஜெய் ஸ்ரீராம் தான். எல்லாரையும் ஒத்துப்போம், தள்ளுபடியே கிடையாது. நிவேதிதா அவளா ஆசைப்பட்டுதான் வந்தாலே ஒழிய நீ கன்வெர்ட் ஆகணும் சொல்ல கன்வெர்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. எங்க இருந்து கிருஷ்ணாராமா கோவிந்தா ஓம் நம சிவாய சொன்னாலும் அவ ஹிந்து தான். கன்வர்ஷனே இல்லாத ஒரு தர்மம். இவ்வளவு கன்வர்ஷன் ஆயாச்சு, இவ்வளவு தேசங்கள் ஆயாச்சு, இத்தனைக்கும் ஈடு கொடுத்து இத்தனோடு ஒரு பாரத தேசம் இத்தனை இந்துக்கள் தேவேன்னு உட்காந்து இருக்கும். இன்னி வரைக்கும் ராமர் கோவில் வரைக்கும் சகிப்புத்தன்மையோட இருக்கோம்னா இதை விட வசதி வேற என்ன வேணும்? அதனால ரொம்ப அழகா சொல்றார், தாசி எதோ ஜாத்தா, எங்கேயோ பிறந்தவதானே, அதனால அவளுக்கு ராமன் மேல் அபிப்பிராயம் இல்லையா, ரங்கன் அவ மனசை கெடுத்தார், அவ கெடுக்கல ரங்கன் கெடுத்தார். ரங்கன் தான் சூத்திரதாரி, நன்னா ஞாபகம், பெரிய பெருமாள் தான் இத்தனை தாரையும் பண்ற ஆளு. கடைசியில பாவம் பேர் கெட்டு போனது அவளுக்கு, எதோ ஜாதா உள்ள நுழைஞ்சு கெடுத்துட்டாராம். இப்ப முதுகுல அடிச்சுட்டே இருக்க, இது ஒரு விஷயமா, முதுகுல பால் அடிச்சது ஒரு குத்தம்னு அவ மனசு எடுத்துட்டான். முதுகில் அடிச்சுட்டே இருக்கான், நாளைக்கு ராஜா வாயிச்சானா எல்லா குழந்தையும் முதுகில் அடிக்கும், இதை கெடுக்கணும்னு தீர்மானம் பண்ணாலும் கைகே கிட்ட போய் முதல்ல இன்ஃபர்மேஷன் அவதான் கொடுக்கறான். ராமனுக்கு பட்டாபிஷேகமா அப்படியா என் ராமனுக்கு முதல்ல சந்தோஷப்படுறவள் கைகே மாதா தான். உடனே அப்படி முத்துமாலை எடுத்து இந்தாடி இந்த ஒரு நாளுக்காக காத்துட்டு இருந்தேன்றா கைகையா. எடுத்தோடனே கைகை ஒண்ணுமே சொல்லல, சந்தோஷமா இந்தாடி அப்படின்றாள். முதல்ல சந்தோஷம் என் ராமனுக்கா, என் ராமன்றா. ஒரு நாள் கூட கௌசல்யா ராமான் சொன்னதே இல்லை, என் ராமன் என் ராமன் என் பரதன் ஒரு நாள் கூட சொன்னது இந்த இடத்தை தவிர எங்கேயுமே என் பரதன் கைகை சொன்னதே இல்லை. என் ராமனுக்கு ஆஹா அப்பா இப்பயாவது புத்தி வந்த எங்க ஆத்துக்காருக்குன்னு இன்னைக்கு இப்பயா இந்த களத்துக்கு புத்தி வந்ததேன்னுட்டான். ரொம்ப அபிமானி தசரதர் கைகே இடத்துல. உடனே மந்திர பார்த்தா முத்துமாரி பிச்சு எரிஞ்சான், எக்கம் இல்லை நினைச்சுட்டு இருக்கா எல்லாம் கத்துக்கிறதுன்னு கத்துறாள். கைகே எல்லாம் பொறுமையா கேட்டுண்டா. பகவான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள்ல கைகேயி மாதா ரகசியமா பேசிருக்க, அம்மா நிறைய வேலைகள்லாம் பாக்கி இருக்குமா, மத்தவாக்கெல்லாம் சொல்ல முடியாது, ராவண பயவர்த்த அலைஞ்சு கிடக்குறான், அவனை வேட்டையாடணும், ரிஷிகள்லாம் கஷ்டப்படுறா, அதுக்குன்னு தான் குழந்தை வேட்டையாடினா பரவாயில்ல. இல்லம்மா அதெல்லாம் நாட்டுக்குள்ள இருந்தா பண்ண முடியாதுமா, காட்டுக்கு போனா தேவலம்மா, எப்படி போகணும்னு தெரியல, கவலைப்படாத நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாலும் பகவான் அதை பிடிச்சுட்டு, அம்மா ஜாகிரதை நான் அனுப்பி வச்சிரு அனுப்பி வச்சிரு அனுப்பி வச்சிரு. அதனால கைகேயி தெரிஞ்சே வரம் கேட்கறான். நிறைய சூக்மங்கள் உண்டு. வேலைக்காரா கிட்டலாம் நம்ம ஆத்து விஷயத்த பேசப்படாது. ஆத்துக்கார இந்த வரம் கொடுத்தான்னு யாரா அவர்கிட்ட போய் சொல்லுவாளா, நான் பேங்க்ல இவ்வளவு பணம் வச்சுருக்கேன், நீங்க ஆத்துல வேலைக்காரி ஜாக்கிரதைன்னா அந்த பக்கம் போகாத, நேற்றுதான் பேங்க் லாக்கர்லயும் பணம் நகையெல்லாம் கொண்டு வச்சுருக்க, அவர்கிட்ட பத்த வருதமா நம்ம பார்த்து மனுஷா சொல்லுவான். கூட பிறந்த அண்ணா தம்பியை நம்ப மாட்டான், அக்கா தம்பியை நம்ப மாட்டான். இந்த புதுசா வேலைக்காரி வந்து அவ ஒரு மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு நம்ம கிட்ட மாறிடுச்சுட்டு இருக்கான். அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைப்பான், எல்லாத்தையும் ஒப்பு விற்பான். ஆதிக்கார முதல்ல குத்தம் யாருக்கிட்ட சொன்னா வேலைக்காரர்கிட்ட தான் சொல்லுவான். அது ஆதிக்கார குத்தம் சொன்னா ஒரு சந்தோஷம், அதை சொல்லிடுவான். அந்த மாதிரி இவ சொல்லிட்டா அதை பிடிச்சுனுட்டா வரம் கேட்டிருக்கியே இப்ப கேளு, ஒரு வரம் ராமன் காட்டுக்கு போகணும், ஒரு வரம் பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னுட்டாள். கைகேயி தான் 14 வருஷம்னு ஒரு கணக்கு பண்றான். ஏண்டா அப்படின்னா தசரதருடைய ஜாதகப்படி மூத்த பிள்ள ராஜ்ய பரிபாலனம் பண்ணா உடனே அவனுக்கு மரண யோகம் இருக்கு. கைகேயிக்கு ஜோசியம் ஜாதகம் நன்னா தெரியும். அப்ப இந்த ராமன் நன்னா இருக்கணும்ன்றதுக்காகவே 14 வருஷம்னு வனவாசம் கேட்கிற வாத்சல்யம். ஏண்டா என் ராமன் நன்னா இருக்கணும் அப்படின்னு 14 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும், ராமன் வந்துடும். 14 வருஷம் கணக்கு தான் எல்லாருமே, இந்த 14 வருஷம் பெரிய கணக்குது. அதனால 14 வருஷம் பர்மனெண்டா போனோம் தானே கேட்கணும், ராமன் பர்மனெண்டா காட்டுல இருக்கணும் கேட்கணும். ஏன் 14 வருஷம்னா இந்த 14 வருஷம் தசையெல்லாம் மாறுறதான். அதனாலே அழகா கேட்டுட்டா தசரத சக்கரவர்த்தி வந்தார் கேட்டார், தசரதர் கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சார். ஒரு சிதியில ரங்கநாதன் சொன்னார், எல்லாம் பிளான் பண்ணிட்டேன்பா, எல்லாம் கெடுத்துட்டேன், ஆனா இப்ப தசரத சக்கரவர்த்தி கைகேயி காலில் விழப்போறார், கைகேயி மனசு மாறா மாதிரி இருக்குப்பான்னுட்டாராம். உடனே ராமன் பாஞ்சு போய் பெரிய பெருமாள் காலை பிடிச்சிருந்தாராம், பிரபு கை விட்டுடாதீர், கைகேயி அப்படியே நின்று வரம் குடுத்துத்தான் ஆகணும்னு ஸ்தபனா நிக்க வைங்கோன்னுட்டாராம். உடனே பகவான் கைகேயிக்குள்ள உட்கார்ந்து விட்டார் ரங்கநாதன். ஒத்துக்காத சொல் பேச்சு கேட்காத ராமன் காட்டுக்கு போனோன்னு ஒத்த காலில் நின்றுட்டாராம். அன்னைக்கு நின்னா கைகேயி எதுக்குடானா, ராமன் ரங்கன் காலில் விழுந்ததுனால உடனே எல்லாம் ஒரு ராத்திரியில அத்தனையும் மாறி போயிடுச்சு, ஃபுல்லா மாறியாச்சு. அடுத்த நாள் காத்தால பட்டாபிஷேகம் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா ஜோரா ராமனை கூப்பிட்டார்கள். எல்லாரும் ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கா, எல்லாரும் ரெடியா காத்துட்டு இருக்கா. ராமன் அப்பா கூப்பிட்டார், அனுப்பினார்கள். பகவான் வந்தான், ராமனை பார்க்கவே இல்லை. தசரர் இப்படி படுத்துட்டு இருக்கார், விடிய விடிய கெஞ்சி பார்த்தார், ஒன்னும் நடக்கல. ரொம்ப போய் படுத்துட்டார். கைகேயி சொன்னாப்பா, அப்பாவுக்கு நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பரதன் ராஜ்ய பரிபாலனம்னு சொல்லிட்டா நீ காட்டு கிளம்புற வழிய பாருடா குழந்தையாள. உடனே பகவான் ஐயா அபாரா சந்தோஷம், ஜாலியா கிளம்பலாம் தீர்மானம் பண்ணிட்டான். அப்பயும் பகவான் சொல்றான், கைகேயை பார்த்து அப்பா சொன்னார் அப்பா சொன்னார், நீ ஏமா சொல்ற, என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கையா? ஏய் கைகேயை சொல்றேன்டா, போடானா நான் போமாட்டேனாமா. ஏமா உன் விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை அப்பா பண்ணுவார், அதான் நீ சொல்ற, எங்க அப்பா கேட்கிறான்னு அர்த்தம். நீ சொல்ற மீறியா நடக்க போறது, நீ சொல்றேன்னு சொன்னாலே போயிடுவேனேம்மா, நான் உன் பிள்ளை தானேமா அப்படின்றான். கைகை அழகா அனுப்புறா, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு படுத்து கதர்றா. பகவான் வந்துட்டான், கௌசல்யா மாதா கிட்ட வரான். இதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சுடுத்து லக்ஷ்மணன் குதிக்கிறான், இந்த ஆள் தலையை வெட்டுறேன், இந்த ஆளை கொண்டு ஜெயில போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க, நான் ராஜ்யத்தை நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் ரெடி பண்றேன், ராஜ்ய பட்டாபிஷேகம் உனக்குதான். அந்த கழவனுக்கு புத்தி மழுங்கி போயிடுத்து, ஆசை விட்ட பாடம் வாயில வந்தபடி எல்லாம் இருக்கிறான். வேண்டாம், எங்க அண்ணனுடைய பட்டாபிஷேகம் எடுக்கிறார், தசரன் எங்க அப்பா இல்லைன்னுட்டான் லக்ஷ்மணன். அவ்வளவு கோபமா ராமன் மேல, அப்படி ஒரு பிராத்ரு பக்தி லக்ஷ்மணனுக்கு. கத்து கதிர்கத்துனா ராமன் சமாதானப்படுத்துறா, சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். கடைசியில கௌசல்யா மாதா கிட்ட விஷயத்த சொன்னா, கௌசல்யா கதர்றா, குழந்தை இதுக்காக தாண்டா உசுரோட இருக்கேன், அப்ப என்னையும் காட்டு கழிச்சுட்டு போன்னு கதர்றா. பகவான் சொன்னா, ஒண்ணு இல்லம்மா, அதுவும் வந்துருவேம்மா, எத்தனை நாள்டா, ஒரு 9 வருஷம், அப்புறம் ஒரு 5 வருஷம், அங்க கணக்கணுமோ 14 தான். ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்னு ஒரு முறை இருக்கு, இந்த பேசுற முறை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. எந்தெந்த விஷயங்கள் 14 வருஷம் சொன்னா பெருசா தெரியறது தான், ஒரு 9 வருஷம், அப்புறம் ஒரு 5 வருஷம், அவ்வளவுதானே, கணக்கணுமோ 14 தான். நம்மள அந்த 14 வருஷம் அப்படின்னு பகவான் அம்மாவுக்கு சமாதானம் சொல்லிட்டான். லக்ஷ்மணன் கிட்ட வந்தா, லக்ஷ்மண கதுகதுன்னு கத்துறான், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டார். நீ இது அம்மா அப்பாவெல்லாம் பாத்துக்கொண்டான், அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ எங்க போறியலோ அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் வருவேன்னுட்டான். சாஞ்சே இல்லைன்னுட்டான். சீதை கிட்ட போனா, சீதை கிட்ட விஷயம் இருந்தா, பிரபு நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னா, கடைசி வரைக்கும் பகவான் சம்மதிக்கவே இல்லை. கடைசியில சீதா சிரிச்சா, பகவான் கேட்டா, எதுக்கடி சிரிக்கிறாய் அப்படின்னு. இல்ல ஏதோ ஒரு சொத்த வில்ல முறிச்சதுக்காக எங்க அப்பா நீங்க புருஷன் நினைச்சு விட்டாரு, அவர் விவரம் பத்தல, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னுட்டார். நீர் ஆண் பிள்ளை வேஷம் போட்ட பெண் பிள்ளை, அதாவது ஆணல்லன் பெண்ணல்லன் அப்படின்னு அர்த்தம். நீ ரெண்டும் கட்டா, ஒரு ஆண் பிள்ளைனா தைரியமா அழிச்சுட்டு போவா, உமக்கு முதுகெலும்பு இல்ல, திராணி இல்ல, நீர் ஆண் பிள்ளை இல்ல, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், சிக்கண்டி மாதிரி நீ பாக்கிறதுக்கு தான் ஆண் பிள்ளை, ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சில மாமன்மார்கள்லாம் பேசும்போது நம்ம சந்தேகமா இருக்கேன், எப்படி பேசுறா, நடை உடை பாவனைலாம் அப்படின்னு. சில ஸ்திரீகள் நடப்பா ஆம்பளை மாதிரியே, எப்படி சில ஸ்திரீகள்லாம் பார்த்தா நம்ம தான் ஒதுங்க வேண்டியது, பயமா இருக்கும், ஆம்பளை அடிக்கிற மாதிரி வரலாம். அந்த மாதிரி நீர் ஒரு ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு விட்டாளாம் தாயா, பகவானுக்கு சுருக்குன்னு தான் சரி வாடின்னுட்டான். உடனே லக்ஷ்மணன் வந்தான்னா, நானும் வரேன், எல்லாம் மூட்டையெல்லாம் கட்டி நிக்கிறானா, காட்டுக்கு போகிறதுக்கு அழகா எல்லாம் கட்டி நிக்கிறான். பகவான் நீங்கடா பயில வரேன்னா, உம்மோட தான் வருவேன், என்னையே என்னையும் சீதையும் விட்டுட்டு போயிடாதீங்கோ, அப்படியே நீ போனாலும் ஒரு முகூர்த்த காலம் உசிரோட இருப்போம், மீனை ஜலத்திலேருந்து எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது உடம்புல அந்த ஜல பசை இருக்கிற வரைக்கும் உசிரோட இருக்கும், அதுக்கப்புறம் உசிரை விட்டுடும். அந்த மாதிரி நானும் சீதா மாதாவும் உன்னை விட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. சீதா மாதா பார்க்கறா, நம்மளதான் அவர் ஓகே பண்ணிட்டாரு ஐஷன் போடுறதுக்கு, இவன் திருப்பி புதுசா கலப்புறான். எதுக்குறான்னா, தாயார சொல்லாதான் பெருமாள் கிருபை பண்ணுவார், தாயார் முன்னிட்டு கொண்டு. அதனாலதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பார் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் அப்படின்றார். அம்பழகான் அம்மாழ்வார் சொல்றார், தாயார முன்னிட்டு திருப்பதி பெருமாள் காலில் விடலாம் ஜோரா. கடைசியில லக்ஷ்மணன் சரின்னு ஒத்துனுட்டாராம் ராமச்சந்திரமூர்த்தி, நான் இருக்க மாட்டேன், உம்மோட வரேன், உனக்கு எல்லா கர்மாவும் நான் பண்றேன், நீரும் தாயும் சௌக்கியமா இருந்தோம், நீ எங்க வேணா போவோம் கூட, நான் வந்துடுறேன் ராமா, என்னால இருக்க முடியாதுன்னுட்டா. ஒவ்வொருத்தரா விடுதலை அழகா கிளம்புவோம் கிளம்புறா. அப்ப சுமத்ரா மாதா வரா, லக்ஷ்மணனுக்கு ஒரு பயம், அம்மா எங்கேயாவது வேண்டான்னு சொல்லிடுவாளோண்டு சுமத்ரா தேவி வந்தா. சிஷ்டத்வம் வனவாசாய, லக்ஷ்மணா உன்னை நான் பெத்ததே வனவாசத்துக்காக தான்டா, பிள்ளை கிளம்பிடா. இந்த அம்மா சொல்லுவா, சுமத்ரா தேவி சொல்றா, பகவத் கைங்கரியம் என் ராமனுக்கு கைங்கரியம் பண்ண போடா. சிஷ்டத்வம் வனவாசாய, உன்னை நான் பெத்ததுடைய பிரயோஜனமே ராம கைங்கரியம் தான், கிளம்பிடா பயல. அன்னைக்கு நிஜமாவே ஆதிசங்கர பகவத்பாதர் அவ அம்மா விடலேன்னா இன்னைக்கு வேதம் இல்லை, ராமாயணம் இல்லை, பாகவதம் இல்லை, நாம யாரும் இந்துக்களே இல்லை. அன்னைக்கு அந்த தாயார் பண்ண தியாகம் இன்னைக்கு இந்துவும் நெஞ்ச நிமிந்து உட்கார்ந்து இருக்கோம், சகஸ்ரநாம வரைக்கும் ஜெபிச்சுட்டு இருக்கோம்னா சங்கரர் காரணம் இல்லை, சங்கரருடைய அம்மா காரணம். அன்னைக்கு அவ விட்டா சிறிடாக்கு வந்த சன்னியாசம் வாங்கிட்டு பரவாயில்ல, நீ நன்னா இருந்தா சிறீனா பருவோ. அன்னைக்கு அந்த அம்மா பண்ண தியாகம் நிஜமாவே அவளுடைய காலடி இன்னி வரைக்கும் நம்மளை காப்பாத்தின, சத்தியமா சொல்றேன். சில பேருடைய தியாகம் தான் பல பேருக்கு ஜீவிதமாவே. அந்த மாதிரி சுமத்ரா தேவி சொல்ற, சிஷ்டத்வம் வனவாசாய, கிளம்புடா பயலே. கிளம்பும் போது சொல்ற, அப்பா ராமன தசரதனா நினைச்சுக்கோ, சீதையை நானா நினைச்சுக்கோட, ஏன்னா அப்பா இல்லைன்னு, அதனால இனிமேல் ராமன தசரதனா நினைச்சுக்கோ, ஆச்சரியமா சீதையை என்னையா நினைச்சுக்கூட, அப்பதான் இனிமேல் மரியாதை இருக்கும் தெரிஞ்சு போயிடுது. சுமத்ரா தேவி கிளம்பியாச்சு, மூட்டை முடிச்சல்லாம் கிளம்பிண்டு கிளம்புறோம் பகவான் வந்து சொல்லிட்டு போலாம் அப்படின்னு. அப்ப பகவான் பார்த்தா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போறேன் மா, அதெல்லாம் சிரிபிட்டு வராதுன்னு. உடனே கையை யோசிக்காம அழகா போய் நேரம் மரவுரிய கொண்டு வந்து கொடுக்கறான், இதை கட்டிட்டு போ, எல்லாம் என் பிள்ளையோட சொத்து, பரதனோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றது, சீதா மாதா வரைக்கும் மரவுரிய கொண்டு கொடுக்கிறாள். அத்தனை பேர் வாயில வந்தபடி கரிச்சு கொட்டுறா கைகை மாதா, ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல, ஏன்னா ராம கைங்கரியம்னு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கா. தன் பேரை கெடுத்துண்டாவது ராம கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு ருசி, அது இல்லாமல் தன் பிள்ளை பரதனுக்கு நிஜமாவே ராம பக்தி இருக்கான்னு ஒரு பரீட்சை. ஏதான ராஜ்யம் எல்லாம் கிடைச்சிருக்கா, என் புள்ள புத்தி மாறுறதா, ஒழுங்கா இருக்கா பாக்கலான்னு ஒரு ஆசையா அவளுக்கு, தன் பிள்ள சரிதானோ அப்படின்னு. அதனால இத்தனையும் ஒத்துக்கிறா, அழகா பண்றா, வசிஷ்டர் சுமந்திரர் எல்லாரும் தெரிச்சு கொட்டுறா, கவலையே படலை. பகவான் மரவுரி எல்லாம் தெரிச்சுக்கிறான், சீதையை மட்டும் மரவுரி தெரிச்சுக்க வேண்டாம் சொல்லிட்டார்கள். சீதை ராமன் லக்ஷ்மன் கிளம்பியாச்சு, சுமந்திர கொண்டு போற, ஊரே கதர்றது, அழறது, துடிக்கிறது. கற்பார் இராம பிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் அப்படின்னு சுவாமி அம்மாழ்வார் சொல்றார். பிரம்மதேவன் படைச்ச புல்லெரும்பாதி எல்லாமே ராமன் கிளம்புறா அப்படின்னு உனக்கு கதர்றதான். அப்ப ராமனுடைய ஃப்ரெண்ட்ஸோட பாரியர்கள்லாம் சொல்றாள், இங்க உட்காந்து என்ன பண்றது, போங்கோ ராமனோட, என்னது இங்க கிடக்குகள், பெரிசா பொண்டாட்டியோட சௌக்கியமா இருக்கணும், முதல்ல கிளம்புங்கோ, முடிஞ்சா ராமனை கூட்டிட்டு வாங்கலடி வரவே வேண்டாம்னு சொல்லும். நிறைய பேர் ராமன் சகோதரனா பாவிக்கிறவா, அவள்லாம் அப்படியே வந்துருக்காள், பகவான் எல்லாரையும் தடுத்து நிறுத்தின் இருக்கான், வேண்டாம் 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 நான் போயிட்டு வந்துடுறேன், ஏதோ வந்துருவேன், ஏதோ வந்துருவேன், ஏதோ வந்துருவேன். நிறைய பேர் கதர்றா, ஏ ராமா எங்களுக்கு நீதாண்டா பிராத்து, ராமா நான் இருக்கேன் கவலைப்படாது. நிறைய ஸ்திரீகள்லாம் ராமனை பிராத்துவா பார்த்துட்டு இருக்கா, ஏ ராமா அடுத்த வருஷம் கல்யாணம்டா, முகூர்த்தம் முடிச்சிருக்காளடா, 4 மாசம் கல்யாணம், உனக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு பண்ணணும்னு போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கோம்டா, போறியேடா, நல்லா கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இருடின்னுட்டாளா. அப்ப அவ சொன்னாளா, அண்ணா இல்லாம கல்யாணம் நடக்குமா, நீ போயிட்டு வர வரைக்கும் காத்துருக்கேன்னுட்டா, 14 வருஷம் ஆகட்டும் பரவாயில்ல, கல்யாணம் ஆனா ஆகட்டும், ஆகாட்டி போட்டோம், என் ராமன் இல்லாம எனக்கு ஒண்ணு வேண்டாம்னுட்டா. சத்தியம் அவ்வளவு சிரேஷ்டம். இதே போல இதெல்லாம் பாத்ருபாவம் சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மணனோட பாத்ருபாவம், பரதன், அந்த மாதிரி கலியுகத்துல ஒருத்தர் இருந்தா ரொம்ப ஆச்சரியமா, மாமா பிரயாகதாசர் அப்படின்னு ஒரு மகாத்மா, அவர் மிதிலா தேசத்துல இருந்தவர். மிதிலா தேசத்துக்காரா எல்லாருக்குமே மூத்த பொண்ணு யாருன்னா சீதாதேவி தான். பர்சானாக்காரா பிருந்தாவனக்காராளுக்கு எப்படி ராதிகாவோ, அது போல மிதிலாவுக்கு என்னைக்குமே சீதை தான் வசதி. அந்த 5 வயசு குழந்தை பிரயாகதாஸ் அப்படின்னு அவனுக்கு பெயர், அப்பா அம்மா இல்லை, பாட்டி தான் வளர்த்துட்டு வரா. ஒரு சந்தர்ப்பத்துல குழந்தைகள்லாம் சம்மர் வெக்கேஷனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போறான், இந்த குழந்தைக்கு யாரும் இல்லை, அழுதுண்டே ஆத்துக்கு வந்துட்டான், எனக்கு அக்கா யாரும் இல்லை, இருந்தா நானும் ஊருக்கு போவேனே அப்படின்னு அழுதான். அப்ப பாட்டி சொல்ல, யாரா சொன்னா உனக்கு அக்கா இருக்காரா அப்படின்னா, யாருன்னா சீதான்னு பேரு அவளுக்கு. ஆ நான் பார்த்ததே இல்லையா, இல்லடா கல்யாணம் ஆகும், நீ குழந்தையா இருந்த, அவ கல்யாணம் எப்பயோ போயிட்டா, அக்கா எங்க இருக்கானா? அயோத்தியால இருக்கா? என்னவா இருக்கானா? ராஜகுமாரிடா? எங்க அக்கா ராணியா? உடனே ஊர் முழுக்க சொல்லிட்டு அளந்தான், எங்க அக்கா ராணி ராணி ராணி. உடனே அழகா பாட்டி கிட்ட சொன்னா, நாளைக்கு நம்ம போறோம் அயோத்தியா போறோம், அக்காவை பார்க்கணும்னு. பாட்டி அப்போதைக்கு சமாதானம் படுத்துறதுக்காக சொல்லிட்டா. அப்புறம் சொன்னா, என்னடா உட்காந்து அக்காவுக்கு பக்ஷணம் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போகணும், அக்கா ராணியா இருக்கிறதுனால அப்பப்ப நம்மள வந்து பார்க்க முடியல, நம்ம போறோம்னா அதுக்குரிய மரியாதையோட போனோம் அப்படிலாம் சொல்லிட்டா குழந்தை உடனே பக்ஷணம் பண்ணு, ராத்திரியே பண்ணு, இதுக்கு என்னெல்லாம் பக்ஷணம் பிடிக்குமோ அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் சொல்லிட்டா. பாட்டி இதை பண்ணு அதை பண்ணு, எனக்கு பிடிக்கிறதா என் அக்காவுக்கு பிடிக்குமா அப்படின்னு. அழகா எல்லாம் ரெடி பண்றாரு, நாலஞ்சு நாள் ஆயாச்சு, பையன் தோப்போலாம் தோப்போலாம். பாட்டி சொல்ல, முறுக்கு சாப்பிடுறா, லட்டு சாப்பிடுறா, வேண்டாம் வேண்டாம், அக்காவோட சாப்பிடுறேன், அக்காவோட சாப்பிடுறேன், அக்காவோட சாப்பிடுறேன். பாட்டி போய் கிளம்புற மாதிரி தெரியல. பைய பார்த்தான் ஒரு நாள் ராத்திரி டப்பாவெல்லாம் தூக்கிட்டு ஆத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். அயோத்தியாவை போய் அக்காவை பார்க்கணும்னு அந்த பிராத்ரு பாவத்தில் ஓடி ஓடி எல்லார்ட்டையும் விசாரிச்சு கடைசியில் அயோத்தியா வந்துட்டான். அந்த பாட்டி தெரிஞ்சுட்டு பைய ஓடி போயிட்டான்னு பிரார்த்திச்சிருந்தா. ஹே சீதா, உன் சகோதரன் வரான், அவனுக்கு கிருபை பண்ண வேண்டியது உன் பொறுப்பு, எனக்கு தெரியாதுன்னு பிரார்த்திச்சுட்டான். அயோத்தியாவுக்கு வந்துட்டான். அங்க ஒரு சாது வந்தார், யாரா பயில என்ன, சீதா அக்காவை பார்க்க வந்தேன் அப்படின்னா. எந்த சீதா காண்ணா? சிரிச்சா. இந்த ஊர்ல எத்தனை சீதா இருக்கா? ஒரே ஒரு சீதா தான், எங்க அக்கா தான். அவர் பார்த்தார், சரிடா யார் ராணா? இந்த ஊர் ராணி, அது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுடுது. இந்த பைய ஜெகன்மாதாவே தன்னுடைய சகோதரியா பாக்கலான்னு தெரிஞ்சுடுது. உடனே பார்த்தார், இந்த பாவம் எனக்கு எல்லாம் வரலடா குழந்தைன்னு சார். சரி, நேர கனக பவன மகிழ்ச்சிட்டு போனார். கைகேயி மாதா ராமனுக்கு கல்யாண பரிசா கொடுத்த மாளிகை, அங்க அழிச்சுட்டு போய் அழகா சீதா மாதா ராமச்சந்திர மூர்த்தி எல்லாம் அப்படி காட்டினான். சிரிச்சு, ஐயோ இதெல்லாம் உமாச்சி, எங்க அக்கா உமாச்சி இல்ல, இந்த ஊர் ராணி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, சீச்சி அப்படின்னுட்டான். அவர் சிரிச்சார், அந்த சாது வாஸ்தவம் தாண்டா, நாங்கள்லாம் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம், பிரத்யக்ஷத்துல பாக்குற அளவுக்கு பக்குவம் வரல. ரொம்ப பல பேரை கேட்டா, நிறைய பேருக்கு என்னுடைய பாவம் புரிஞ்சது, ஆனா தாயார காட்ட முடியல. உட்காந்து ஓன அழுதுட்டு இருந்தான், ஒரு மரத்தடியில அழுதுட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு ரதம் வந்து நின்னது, அதுல இருந்து ஒரு ஸ்திரீ இறங்கினா, சாக்ஷா ஜெகன் மாதா சீதா மாதா வந்துட்டா. இப்படி வந்தா கண்ணத்தெல்லாம் இப்படி தொடச்சு விட்டான். கேட்டா, நீ யாரு, எதுக்கு என் கண்ணத்தை தொடக்கிற அப்படின்னா, வந்த நான் தாண்டா உங்க அக்கா சீதா காடான். ஆ, சீதா காவா? இறுக்கி கட்டி அணைச்சுண்டா, போக்கானா உங்களை பேச மாட்டேன், இந்த ஊர்ல யாருக்குமே உன்ன தெரியல, என்னமோ உமாச்சி எல்லாம் காட்டுறா, நீ வந்து பார்க்கவே இல்லை. அக்கா சொன்னா ரொம்ப பிஸியா இருந்தேன். அப்படியா? சரி சரி பரவாயில்ல, இந்தா பாட்டி உனக்கு பக்ஷணம் கொடுத்துருக்கா, லட்டு கொடுத்துருக்கா, முறுக்கு கொடுத்துருக்கா. தாயா மடியில உட்கார வச்சுன்னு கட்டி அணைச்சிருந்தாலும், இந்த மாதிரி சகோதரனுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். ஏன்னா இவர் பண்ற அட்டகாசம் தாங்களை கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆவுன்னா போய் ஆத்துக்கு போயிடு, ஆத்துக்கு போயிடு, ஆத்துக்கு போயிடு அப்படின்றார். ஒரு அண்ணா தம்பி இருந்தாலும் நாலு வாரத்தை நெருக்குன்னு கேட்பானோ. அதனாலதான் ஆண்டாள் கூட ராமானுஜரை பார்த்து நம் கோயில் அண்ணர்னுட்டா, எங்க அண்ணா இருக்காருட்டா. அன்னிலேருந்து ரங்கன், நானா கடதா செய்தினேன், நானா ரங்கன் கதறி, நானா ஆண்டாளு தபஸ் பண்ண, நீ தாண்டி பண்ணா ஏதானம்னா என்கிட்ட ஒண்ணு பேசாதீங்க, எங்க அண்ணா ராமானுஜருக்காரு பேசிக்கணும். ஏன்டி அவனெல்லாம் கூப்பிடுற? நான் ஒண்ணுமே சொல்ல, சந்தோஷமா இருந்துச்சு. அன்னிலேருந்து ரங்கநாதன் ஆண்டாள்கிட்ட வம்பே வச்சுக்கிறது இல்ல, ராமானுஜரிடத்த பேசி என்னத்த ஜெயிக்கிறது அப்படின்னு. நம் கோயில் அண்ணர்னு பேர் ராமானுஜருக்கு. அந்த மாதிரி ஆண்டாளே சொல்ல, புரிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழினான். அப்ப அழகா அக்காவும் தம்பியும் இப்படி கொஞ்சம் கொடாருன்னு இருக்கா. அப்ப அப்படின்னு செருமின் இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி, பக்கத்துல வந்து நிக்கிறார். யார் இவரு அப்படின்றான். யார் வேண்டா, ராமச்சந்திரமூர்த்திடா, உங்க அத்தின் பேர்ரா? இப்படியே பார்த்தான், இவரா கலரே நல்லா இல்லையே, தாயார் சக்கச்சவையே இருப்பா, இவர் என்ன கண்ணு அப்படிலாம் சொல்லாதடா, அழகண்டா என்றால் நீதாக்கா அழகு, ஒன்னும் அழகு இல்லை. பகவான் இப்படி பார்த்தான், லட்டு விடுறா அப்படின்னா, இல்ல இல்ல எங்க அக்காவுக்குதான். எனக்கு அக்கா சொன்ன சேவிடா வர, அக்காவுக்காக போனா போறதேன்னு ஒரு மரியாதை. மாப்பிள்ளை மரியாதை எல்லாம் போனா போறதே, பொண்ணுக்காக தான் மாப்பிள்ளை, அக்காவுக்காக தான் அத்தின் பேருக்கு தான் மரியாதை, இல்லாட்டிலாம் விலையே கிடையாது. ஏன்னா பத்தாவது கிரகம் மாப்பிள்ளை. அழகா எல்லாம் பேசினா கடைசியில பகவான் சரி கிளம்பலாம்னு கதர்றானிவன் தயாக தாசர். அழகா சமாதானப்படுத்தி அப்புறமா வரேன், நீ ஊருக்கு போ, பாட்டியை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தாயார் கிளம்பி போயிட்டா. குழந்தை சமாதானமான அப்புறம் திரும்பி ஊருக்கு வந்துட்டான். பார்த்தாலே தெரியறது பிரத்யக்ஷமா தாயாரையும் பெருமாளையும் பார்த்துருக்கான். லோகத்துல ஜெகன் மாதா யாரா சகோதரியா பார்ப்பாள, பார்த்துட்டான். ஊருக்கு வந்தான், தாயார் பார்த்த விஷயத்தெல்லாம் சொன்னா, பாட்டி எல்லாம் கேட்டுட்டா சந்தோஷமாயிடுது. இனிமேல் இந்த பயலை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம், சீதாக்கா பார்த்துப்பா. அழகா அவ பரம பதிச்சுட்டா, சௌக்கியமா ஆனந்தமா இவன் நன்னா வளர்ந்தான், அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணி தரேன், அதெல்லாம் வேண்டாம், நான் எங்க அக்காவோட ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். மித்திலாவை விட்டான், நேர அயோத்தியாவுக்கு வந்துட்டான். தாயார ஆச்சரியமா அக்காவா பார்த்தா எல்லாரும் இவரை மாமா பிரயாகதாசர்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். அம்பிளி மாமான்னு சொல்றோம் இல்லையா, சந்தா மாமா, சூரிய மாமான்னு சொல்ல மாட்டோம். ஏண்டானா திருப்பார் கடல்லேருந்து தாயார் சந்திரன் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தான், அதனாலே தாயாரும் சந்திரனும் சகோதரன் சகோதரி, அதனாலதான் சந்தா மாமா அம்பிளி மாமா. ஊருக்கே தாய் மாமன் சந்தா மாமா, உலகத்துக்கே தாய் மாமன் தெரியா சொன்னான். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மாமா பிரயாகதாசன் கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். அவர் அயோத்தியாவுக்கு வந்துட்டார். திரிலோசன தாசர் அப்படின்ற ஒரு மகாத்மா அவருக்கு மந்திரம் எல்லாம் உபதேசம் பண்ணி அவருக்கு ராமாயணம் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ராமாயணம்லாம் கேட்டு சந்தோஷம், அதை கரெக்டா அந்த வனவாச கட்டம் வந்துடுறது. கோபமான கோபம் இருக்கு. அயோத்தியா ஜனங்களை வாயில வந்தபடியெல்லாம் திட்டார். இவருக்கு ஏதோ அந்த காலத்துல நடந்து தோணல, இப்ப பிரத்யக்ஷமா ராமாயணம் நடந்துட்டு இருக்குன்னு அபிப்பிராய். ஏதோ கலியுகத்தை கதை கேட்கணும்னு தோணலையா, பிரத்யக்ஷத்தை பாசம் இருக்கும். நீங்க எல்லாம் என்ன ஜனங்கள், உங்க ராஜாவுக்கு தான் புத்தி இல்லை, எல்லாரும் சேர்ந்து எங்க அக்கா உசுர வாங்குறேன்னு கத்துறா. எல்லா ஜனங்களும் பார்த்தா இந்த பாவம் நமக்கு வரலையே, எத்தனை தடவை ராமாயணம் வாசிக்கிறோம், ராமன் காட்டுக்கு போனானே ஒரு அழுக வரலையே, இவர் கதர்றாரே துடிக்கிறாரே அப்படின்னு பார்த்தான். கடைசியில அழகா எல்லாரும் திருதும் திட்டினார். ஒரு நாள் சொன்னார், எல்லாம் பைசா கொடுங்கோன்னு எதுக்கு அப்படின்னா, வனவாசத்துக்கு ராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லாம் போயிருக்கா, அவளுக்கு கைங்கரியம் பண்ண நான் போறேன், அதனால அழகா செருப்பெல்லாம் வேணும், படுத்துக்கிறது கட்டெல்லாம் வேணும்னு சரி சொல்லி இவாள்லாம் பைசா கொடுத்தா. இவருடைய பக்தி தெரிஞ்சு கொடுத்து அழகா இவர் என்ன பண்றார், ஒருத்தங்கிட்ட போய் கட்டில் பண்ண சொல்றார், செருப்புக்கு செருப்புக்கு அளவு கொடுக்கிறார். சீதாவோட கால் இப்படி இருக்கும், ராமனுடைய கால் இப்படி இருக்கும், அழகா வர்ணிக்கிறார், வரைஞ்சு கொடுக்கிறார். அவருக்கு சீதைக்கு மட்டும்தான் பாதுகா பண்ணணும்னு ஆசை, இருந்தாலும் போனா போறது ராமன் லக்ஷ்மணன் எல்லாருக்கும் பண்ற. மூணு கட்டில பண்ணிட்டு மூணு பாதிய பண்ணிட்டு நான் ராம கைங்கரியம் பண்ண போறேன்னு வனவாசத்துக்கு போறேன்னு போறான். போயிட்டு தண்டகாரண்யத்துல இந்த கட்டில்லாம் வச்சுட்டு இந்த பாதுகையெல்லாம் வச்சுட்டு சீதாக்கா 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 ராமான்னு சொல்லவே மாட்டேங்கிறார். எவ்வளவு பார்த்தாலும் ஜெய் சீதா ஜெய் சீதா ஜெய் சீதாராம் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்லாம் போனா அவளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இப்ப நம்மளாம் அப்படி கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்றோமோ, அவள்லாம் உட்காந்தா நாச்சியார் ஆண்டாள் அவ்வளவுதான், கூட பெருமாள் பேரே வரவே வராது. நாச்சியார் நாச்சியார் ஆண்டாள் ஆண்டாள் இவ்வளவுதான், ரங்கமன்னார் வடபத்திரசாயின் வரவே வராது. ஊரெல்லாம் சுத்தி காட்டுக்குள்ள சுத்தி சுத்தி பாக்குறார், வரவே இல்லை. திரும்பி வந்து பார்த்தா கட்டில்ல சீதா ராமன் லக்ஷ்மணன் மூணு பேரும் உட்காந்துருக்கான். வந்தார் அழகு அழகா, ஐயோ உன்ன போய் விட்டு காட்டுல அலைய விட்டாளே, இப்படி இழச்சி போயிட்டியே கருத்து போயிட்டியே இப்படி இல்ல அழகா. தாயார் நல்லதா வந்த வனவாசம் நல்லதுடா, அதுக்காக தான் வந்திருக்கேன். சரி சரி பரவாயில்ல விட, நானும் கூட இருக்கேன், லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணட்டும், உனக்கு நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு ராமன், அதெல்லாம் முடியாது, இவன்தானா அப்புறம் ராமன் வதம் எல்லாம் எங்கத்துக்கு ஆகுறது அப்படின்னு. அப்புறம் தாயார் சமாதானப்படுத்தி இவரை ஊருக்கு அனுப்பி 14 வருஷத்தை திரும்பி வருவேன் எல்லாம் சொல்லி அனுகிரகம் பண்ண பிறகு திரும்பி சமாதானமாகி அந்த ஊர் எல்லையில காத்துருக்கா. ஒரு நாள் ஆயிடுத்து, ஒரு வருஷம் ஆயிடுத்து, கணக்கு பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா 14 வருஷம் ஆகும்போது தோ ராமன் வராருதோ லக்ஷ்மணன் வராருதோ சீதா மாதா வராருன்னு சொல்லியே பரமபதம் அடைஞ்சுட்டார். பிரத்யக்ஷமா கலியுகத்துல சீதா மாதாவ சகோதரியா பாத்துக்கலாம், பிராத்ருபாவம் எப்படி வேணா பாக்கலாம். அதனால ஸ்ரீகளா இருக்கா ராமனை சகோதரனா பாருங்க, அது ஒரு பெரிய சுகம், ஒரு பெரிய பலம் தெரியுமா மனசுக்கு, ஒரு சமாதானம். இப்ப நம்ம மாத்திரம் ஒரு கல்யாணம் அப்படின்னா உடனே அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் அவன் பாத்துப்பான் அப்படின்னு தைரியம் இல்லை, என் ராமன் பாத்துப்பான். தாயார் இருக்கா சகோதரி, யார் வேணும் நமக்கு, பிரகலாதன சகோதரனா பாருங்கோ, துருவன சகோதரனா பாருங்கோ, யார் வேணா, எத்தனை பாகவதோத்தனவள்ள ஆத்ம பந்துக்கள். அப்ப இது ஒரு சுகம், பகவான் ராமன் காட்டுக்கு கிளம்புறான், லக்ஷ்மணனும் கூட கிளம்புறான். அப்ப இந்த பக்தி பகவான் இப்படி ஒரு பிராத்ருபாவத்தை காட்டான். இன்னும் நிறைய இருக்கு பிராத்ருபாவத்திலே பரத விஷயம் எல்லாம் இருக்கு, விஷயங்கள்லாம் நாளைக்கு தொடரும். கூடவே நாளைக்கு தாஸ்ய ராமாயணம், அதாவது நிறைய இருக்கு, ராமன் எத்தனை ராமனுடைய அதாவது ராமாயணம் அத்தனை ராமாயணம் உண்டு, விதவிதமா உண்டு. இப்போ வேகமாக தான் சொல்லிட்டு இருக்கேன், நேரம் பத்தல, நிறைய விஷயங்கள் சொல்லணும், பகவான் என்ன ஆசைப்படுறோம் அதை சொல்லிட்டு இருக்கோம். நேத்ரி வாத்சல்ய ராமாயணம், இன்னைக்கு பிராத்ரு ராமாயணம், நாளைக்கு தாஸ்ய ராமாயணம், அது என்ன நாளைக்கு பார்ப்போம். ராமாயணம் கண்டினியூஷனா வரும், ஆனா அதுல இருக்கக்கூடிய தாத்பரியங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா Krishna Radhe. Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe. Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe. Jai Sadguru Maharaj ki jai, samast Bhagavatal ko jai. ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಜೈ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಆಳ್ವಾರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ ಆಂಡಾಳ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ ಎಂಪೆರುಮಾಣಾರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ ಸರ್ವಂ ಗುರುವರ್ಪಣಂ ಜೈ ಶ್ರೀ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಸತ್ಸಂಗ ಕೀ ಜೈ ಜೈ ಶ್ರೀ ಪೂಜ್ಯ ಶ್ರೀ ಶ್ರೀ ಅಮ್ಮಾವುಕ್ ಜೈ ಜೈ ಶ್ರೀ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ ಪತ್ರ ಯಾರು ಓದ್ತಾರ ರೊಂಬ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೇಳ್ತಾರೆ ಜೈ ಶ್ರೀ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ ಪರವಾಗಿಲ್ಲ ಹೋಗೋಣ ಚಲ ಮಾಡಿ ಜೈ ಶ್ರೀ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ ಮೊದಲರಿಗೆ ಸೊಲ್ಲ ಬಿಟ್ಟಿದ್ದ ನಾನು ಎನ್ನ ಕಷ್ಟ ಕೋಪ ಬಂದ ಅಡಿ ವಯಸ್ಸಿಲ ಎಂದು ಕತ್ರೆಲೋನು ಕತ್ರಾವಾಳ ಒಂದು ನಾಳು ಲೀವು ಕೂಡ ಅಡುತ್ತ ನಾಳು ಕಾತಾಲ ಪತ್ತು ಮಾಡಿ ಅದರಂಬಡಿಯಾ ಕತ್ರೆಲೋನು ಫೋನ್ಲ ಎನ್ನ ಕತ್ತು ಕತ್ರೆ ತಿರುವಳಲ್ಲ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ ಜೈನ್ರ ನಲ್ಲ ವಿಷಯತ್ತ ಜೈ ಬೋಲೋ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ ಇನ್ನು ಕೂಡ ಕತ್ತ ಮುಡಿಯೋ ಉಂಗಳಾಲ ಪರವಾಗಿಲ್ಲ ಜೈ ಭೋಲೋ ಹಿಂದು ಮಾತಾ ಕೀಂ ಜೈ ಭೋಲೋ ಚಂದ್ರಭಾಗ ಮಾತಾ ಕೀಂ ಜೈ ಭೋಲೋ ಸರಯು ಮಾತಾ ಕೀಂ ಕುಂಡಲೀಕವಾರಾಧಾ ಹರಿವೇಣ ರಾಧೇ